हरे हरे
राम हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
राम हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे
हरे कृष्ण हरे कृष्ण
हरे हरे राम 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 हरे हरे
राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे
हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्ण
हरे हरे राम 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 हरे
हरे
हरे कृष्ण 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 हरे
हरे हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे
हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे
हरे हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे
हरे
हरे कृष्ण 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 हरे
हरे कृष्ण कृष्ण कृष्ण
हरे हरे राम 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 हरे
हरे
हरे कृष्ण 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 हरे
हरे
हरे राम हरे राम 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 हरे
हरे
हरे कृष्ण 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 हरे
हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
श्रीमत्परांगुष मुनिं ప్రణతోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః వసుదేవ సుతం దేవం కంస చానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు.
வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுந்து கோதிலின் கனியை நந்தனார் கழிச்ச குவளையத்தோர் தொழுதேற்றும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேலி கண்டேனே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் சதா சர்வதா ஜீவர்களாகிய நம்முடைய வாழ்க்கை மேல விசேஷமான அக்கறை வச்சிருக்கான். நமக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற அக்கறையை காட்டிலும் சுவாமிக்கு அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. நமக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆசை இருக்கு, அக்கறை இல்லை. இளமை இருக்கும் பொழுது இளமை ஆசை இருக்கு, அக்கறை இல்லை. நிறைய விஷயங்கள் அது கடந்து போன பிறகு, அதை இழந்த பிறகுதான் அது மேல ஒரு அக்கறை எல்லாமே வரும். வியாதி வந்த பிறகுதான் ஆரோக்கியத்தை பத்தி ஒரு நம்பிக்கையோ ஒரு ஸ்ரத்தையோ வர்றதுக்கும் பணத்தை இழந்த பிறகுதான் பணத்தோட அருமை புரியாது. கூட இருக்கக்கூடிய தாயோ தகப்பனோ பந்துவோ நம்ம சகாயம் பண்றவாளோ நம்ம விட்டு போன பிறகுதான் அதனுடைய மரியாதை நமக்கு புலப்படும். உலகத்தை ரொம்ப சிரேஷ்டம் எதுன்னா மனுஷரீரம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிவு. அது எல்லா பாஷையா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மலையாளம் எது வேணா எடுத்துக்கோங்க. சனாதனமான தர்மத்துல எல்லா பிரிவாளுமே துர்லபம் மானுஷம் ஜென்ம ததப்பி அத்ருவம் அர்த்ததம் பிரகலாதன் சொல்றான் பாகவதத்துல. ரொம்ப துர்லபமானது மனுஷ சரீரம் கிடைக்கவே ரொம்ப கஷ்டம். அதாவது ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இல்லாட்டி தெருவில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு யாரும் நம்மளை கூட்டு உட்கார வச்சு நீ முதலமைச்சர் நீ பிரதம மந்திரின்னு சொன்னதாக நம்புற மாதிரி இருக்கா. அதுபோல நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒண்ணு மனுஷ சரீரம் கிடைக்க. இதை விட பெரிய ஒரு புதையல், இதை விட ஒரு பெரிய ஜாக்பாட், இதை விட ஒரு அதிசயம், இதை விட ஒரு சாதனை, இதை விட அற்புதம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம், இந்த மனுஷ சரீரம் நம்ம அடைஞ்சிருக்கோம்னா பெரிய அற்புதம். இது சாதாரண அற்புதம் எல்லாம் கிடையாது. கோடி ரூபாய் கொடுத்து எத்தனையோ பேர் பணக்காரர் எல்லாம் இருக்கா, அவாவா நான் ஈ பூனை என்னமோலாம் வளர்த்துருக்கா, நம்ம ஊர்ல வெளிநாட்டுல கூட வளர்த்துருக்கா, அது மேலே சொத்தே எழுதி வைக்கிறான். அவளுக்கு அந்த நாயங்கள் அவ்வளவு பிரியம் இருக்கு. ஒரு 50,000 கோடி தரேன், என் நாய் மனுஷன் ஆக்கணும் ஆக்க முடியுமா? சத்தியமா நடக்காது. இந்த சரீரம் மட்டும் பூர்வ ஜென்ம கர்மாவனாலே மட்டும்தான் கிடைக்காது. பெரிய இதுக்கு மேல பெருசா உலகத்தை எதுவுமே கிடையாது. நன்னா ஞாபகம், மனுஷ சரீரத்தை காட்டிலும் விலையுடைய வஸ்து அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம வச்சிருக்க பிளாட் எல்லாமே 2nd பட்சம்தான். இது இருக்கிறதுனாலதானே எல்லாமே பேங்க்ல பணம் வச்சிருக்கோம், இல்லாட்டி தங்க நகை வாங்குறோம், தீபாவளிக்கு எல்லாம் வாங்குறோம், எல்லாம் இந்த சரீரத்தை அஸ்திவாரமாக கொண்டுதான். இதுக்காகத்தான் தீபாவளி, இதை கொண்டுதான் பொங்கல், இதை கொண்டுதான் பர்த்டே கேக் வெட்டுறதுல இருந்து பிறந்த நாளைக்கு கோவிலுக்கு போகிறதுல இருந்து எல்லாமே இந்த சரீரத்தை அஸ்திவாரமாக்கும். அப்ப இவ்வளவு காஸ்ட்லியான ஒண்ணு உலகத்தை ரொம்ப காஸ்ட்லி எதுனா தங்கம் பிளாட்டினம் கூட இல்ல, மனுஷ சரீரம் ரொம்ப காஸ்ட்லி. இந்த காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னா மனுஷ சரீரத்துக்கு மேல விலை உயர்ந்த வசான தலையை வச்சா தலை அடமானம் வச்சாவது பண தலைப்பேன்னு சொல்றோம் இல்லையா, அவ்வளவு விலை உண்டு. அத்தனை விலை, எத்தனை விலை அப்படின்னா சுவாமியே ஆசைப்பட்டார்னா மனுஷ சரீரம் எடுத்துட்டு இங்க வர. அப்ப பாத்துக்கோங்க, பகவானுக்கு பிரபதாரம் அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்கி வருதுன்னு அர்த்தம். அவருக்கே ஒரு ஆசை வருது, சரி பூமி சுத்தி பார்த்தான் தோணித்துனா சுவாமி உடனே மனுஷ ரூபம் தரிச்சுண்டு வர. ஏன் தேவரூபம் தரிச்சுண்டு தேவேந்திரோட இந்திரலோகத்துக்கு போகப்படாதா? இல்லாட்டி ஒரு 30 நாள் நான் சத்தியலோகத்தை இருக்க போறேன், ஒரு 55 நாள் நான் சந்திரலோகத்துக்கு போறேன், எப்படி கிளம்ப வேண்டியதுதானே சுவாமி? எல்லா அவதாரங்களும் போறங்கோ ஒரே லட்சியம் பூமி 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 பூமி. அதுலயும் பகவான் மனுஷவதாரம் எடுத்துட்டு வரான்னா அப்ப பூமியில வாழறது சர்வசிரேஷ்டம், அந்த பூமியில வாழறதும் சர்வசிரேஷ்டம், அதுல மனுஷனா வாழறது அதை விட சிரேஷ்டம். ரெண்டும் அமையறது ரொம்பவே துர்லபம், சாதாரணமா கிடைக்காது. அப்ப இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்குன்னா எப்படி உபயோகப்படுத்திங்க? அது ஒண்ணு இருக்கும், யாராவது கையில ஒரு 5 கிராம் தங்கத்தை வச்சுண்டு மளிகை கடையில போய் இருந்தா வச்சுக்கோ, எனக்கு 1 கிலோ சக்கரை கொடு, ஒரு 1 கிலோ அரிசி கொடு, அப்படிதான் சொல்லுவோமா? சத்தியமா சொல்லணும், 5 கிராம் தங்கம் என்ன விலை விற்கிறது? இது அல்ப வசதிக்கு போய் இது போய் யாராவது வாங்குவாளா? அப்ப இந்த மனுஷ சரீரம், இந்த சரீரத்தை கொண்டு என்ன வாங்குறோம்னா இதை விட காஸ்ட்லியான ஒண்ணுதான் வாங்குறோம். இதை விட காஸ்ட்லி ஒன்று வாங்கினே தங்கத்தை வாங்கி வாங்கி வச்சிருக்கோம். ஒன்று தங்கம் வாங்குவோம், அடி கிரவுண்டு வாங்குவோம், எதுக்குன்னா விலை ஏறிண்டே இருக்கும். என்ன ஆனாலும் இது விலை குறைய போகிறதே கிடையாது. அப்ப இதை விட வசதியா வாங்குறதுனால தான் அதுக்கு பிரயோஜனம். அது போல இப்ப மனுஷ சரீரத்தை கொண்டு ஒன்று வாங்கணும் அப்படின்னா இதை விட உயர்ந்ததா, இதை விட சிறந்ததா, இதை விட அற்புதமானதா, இதுக்கு எப்பொழுதும் பிரயோஜனம் தரும்படியான ஒன்னா இருக்கும். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டா வாங்கி வச்சா பிரயோஜனம் உண்டா? அப்படி 1 கோடி ரூபாய்க்கு ஒரு செருப்பா வாங்கி வச்சா பிரயோஜனம் உண்டா? அதுக்கு ஒரு வீடோ நிலமோ வாங்கினோம்னா பிரயோஜனம் உண்டா? காலத்துக்கும் உபயோகப்படும். அப்ப அதுபோல மனுஷ சரீரத்தை கொண்டு இதை விட வசத்தியா ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா பகவான் மட்டும்தான். இதுக்கு அடுத்த காஸ்ட்லியான ஒரு பொருள், துர்லபமான ஒரு பொருள் அப்படின்னா பகவான் மட்டும்தான். பகவானுக்கு இந்த மனுஷ சரீரத்து மேல அப்படி ஒரு பிரீத்தியா, ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் கிருஷ்ணனே உத்தவரிடத்துல சொல்றான், உத்தவா இந்த ஜெக சிருஷ்டி எல்லாத்தையும் எனக்கு எது தெரியுமா ரொம்ப பிடிக்கும், இந்த 2 கால் ஜந்து மனுஷனை தான் பிடிக்கும் சார். நம்ம எல்லாம் ஜந்து லிஸ்ட்ல தான் வச்சிருக்க ஆதிசங்கர பகவத் பாதர், ஜந்துனாம் நரதுர்லபக அவரே சொல்றார். ரொம்ப துர்லபம் எதுன்னா 2 கால் ஜந்து ஆகிய மனுஷ சரீரம் தான். இதையே அவ்வளவு துர்லபம் 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 சொல்லணுமா அப்படின்னா பகவான் அடைவதற்கும் பகவானை அனுபவிப்பதற்கும் பகவானே இதை கொண்டாடுவதற்குமான ஒரு மரியாதை இதுக்கு. பகவானே இதை கொண்டாடும், பகவான் தோல் மேல கை போட்டு போலாம், பகவான மடியில வச்சுட்டு தாளாட்டு பாடலாம், பகவானை நம்ம மாத்து வேலைக்காரனை உட்கார வச்சுலாம், கண்ணன் என் தேவகன் சார் பாரதியார், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்னதனம் செய்து மெட்டேன் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். சுவாமிய வேலைக்காரனா வைக்கிறதுக்கு ஒரு சரீரத்துக்கு வேலை இருக்கிற வசதி தானே. ஏகநாதன் ஒரு மகாபுருஷர், துவாரகாதீசன் கண்டியா கிருஷ்ணனை 12 வருஷம் தன் வீட்டுல வேலைக்காரனா வச்சிருந்தார். ஆனா அவர் 12 வருஷம் அது துவாரகாதீசன் துவாரகாநாதன்னே தெரியாது. 12 வருஷம் அவர் வீட்டை பெருக்கிறதுல இருந்து அவர் சாப்பிட்ட எச்சலை எடுக்கிறதுல இருந்து அவருடைய அழுக்கு வஸ்திரத்தை துவைக்கிறதுல இருந்து அத்தனையும் கண்ணன் பார்த்து 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 பார்த்து. அப்ப மனுஷ சரீரம் வசத்தி, அப்ப இந்த சரீரத்தினாலே ஆனந்தம் தான் பரம பிரயோஜனம். கஷ்டப்படுறதுக்கான சரீரம் இல்லை, என்ன அவசியம் எல்லாம் என்னமோ பாவம் பண்ணிட்டேன் கஷ்டப்பட்டு இருக்கேன் இல்லை, சுகப்படுவதற்கான ஒரு சரீரம் மனுஷ சரீரம். சுகம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல எளிதுன்னு அர்த்தம், ரொம்ப ஈஸியா இருக்கிறது வெறும் சுக்கம்னு பேர். சுக்கம் துக்கம் துக்கம்னா கஷ்டம்னு அர்த்தம், ரொம்ப டஃப்பா இருக்கு கடினமா இருக்கு. கத்தி வெயில்ல அழகா ஒட்ட மாடியில சேர கொண்டு உட்காந்துக்கோங்கன்னா அதுக்கு பேர் துக்கம். அதே விடியற காலம் வர நல்லா லேசா சென்ட்ரல் காற்று வீசுறது வசந்த காலம், மொட்ட மாடியில சேர கொண்டு உட்காருங்கன்னா அது சுக்கம். அந்த துறையத்துல பீச்சில் வாக்கிங் போனா சுக்கம். மத்தியானம் 1 மணி வெயில்ல கத்திரி வெயில்ல பீச்சில செருப்பு இல்லாம அழகா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்கணும்னா பரம துக்கம். சுகம் அப்படின்னா எளிது, ஏற்றுக்கொள்வதற்கு எது எளிதாக இருக்கோ அதுக்கு பேர் சுகம், ஏத்துக்கிறது எது கடினமா இருக்கோ அதுக்கு பேர் துக்கம் அப்படின்னு தெரியவாச்சும். இந்த சுகம் மனுஷரீரம்ன்றது சுகசரீரம், சுகத்தை அனுபவிப்பதற்கான ஒரு சரீரம். அப்ப எது சுகம் அப்படின்னா பகவான் தான் சுகம், பகவான் தான் அல்டிமேட் சுகம். அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், பகவான் தான் அல்டிமேட் சுகம். அந்த பகவானே இந்த ஜீவர்களுக்கு விதவிதமா அனுகிரகம் பண்ணான். சூரியனா பகவான் தான் இருக்கார், காற்றா பகவான் தான் இருக்கார், ஜலமா பகவான் தான் இருக்கார், ஆகாரமா பகவான் தான் இருக்கார், நம்ம உடுத்திக்கிற வஸ்திரமாவும் பகவான் தான் இருக்கார். சுவாமி அம்மாழ்வார் சொல்றார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். கண்ணன் தனியா போக வேண்டாம், நீ என்ன சாப்பிடுறியோ அது ஸ்வயம் கண்ணன், எந்த ஜலம் தாகத்தை தணிக்கிறதோ அது கண்ணன், எந்த வெத்தல பாக்க போடுண்டா வாய் நின்னா இருக்கோ சகசவே இருக்கோ அந்த வெற்றிலை பாக்கு கண்ணன். எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அத்தனையுமே கண்ணனுடைய ஒவ்வொரு விதமான லீலா விசேஷங்கள் அப்படின்னு அவ்வளவு சிரேஷ்டம். உலகத்துல எது சுலபம் அப்படின்னா பகவான அனுபவிக்கிறது சுலபம், அதுவும் கலியுகத்துல ரொம்ப ஈஸி. கலியுகத்துல இந்து தர்மத்துல பாரத பூமியில மனுஷ ஜென்மா கிடைச்சு கொடுத்தோம்னா கவலையே படக்கூடாது, கவலைப்பட்டோம்னா பெரிய பாவம், கவலைப்படுறது ஒரு பெரிய பாவம். நம்மளால கவலைப்பட ரொம்ப சுபாவமா வந்துடுறோம், உடம்பு முடியலன்னா கவலை வருது, பஸ் கிடைக்கலன்னா கவலை வருது, ரோட்ல குண்டும் குழியுமா இருந்தா கவலை வருது, மழை பெஞ்சாலும் கவலையா இருக்கு, மழை வரலைனாலும் கவலையா இருக்கு, எதுக்குதான் கவலைப்படும், விவசாயே இல்லாம போயிடும். இதுக்குதான் ஒரு விவசாய இருந்தா பரவாயில்ல, விவசாயே இல்லாம கவலை, கவலைப்படுறது பெரிய ஒரு அபச்சம். எப்ப கவலை வரும் அப்படின்னா பகவான் மேல பூரணமான நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் நமக்கு கவலை வர்றது. ஒரு சின்ன குழந்தை கவலை உண்டா சொல்லுங்க, ஆறு மாச குழந்தைக்கு கவலை உண்டா, என்ன பைத்தியகாரணமான கேள்வி, ஆறு மாச குழந்தைக்கு எதனால கவலை உண்டா, ஏன் கவலை இல்லை ஏன்னு கேட்டா எந்த பொறுப்பும் இல்லாமல் தாய் தகப்பனிடத்துல தன்னை பூரணமா நம்பி ஒப்படைச்சுட்டு அம்மா வாயில எதை கொடுத்தாலும் குடிக்காது, விஷமா கசப்பு மருந்தா சித்திக்கிற பாலா எதை பத்தி அது கவலை இல்லை, அம்மா ஏதோ கொடுக்கறா குடிக்கணும், அம்மா இந்த ட்ரெஸ் பண்ணி விடுறா பண்ணிக்கணும், அம்மா குளிப்பாட்டி விடுறா குளிக்கணும், பசிக்கிறதா அம்மா பால் கொடுப்பா, தூக்க வரதா அம்மா மடியில போட்டு தட்டுவா, எதுவா இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் சார்த்துப்பான் அப்பாடா அப்படின்னு ஜம்முன்னு இருக்கு பாருங்க. இப்ப எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு சொல்லுவோம், எல்லாம் கான்ட்ராக்ட்ல விட்டுட்டேன், ஒரு டென்ஷன் கிடையாது, சரியா குழந்தை வாழ்க்கைனா கான்ட்ராக்ட் வாழ்க்கை, அப்பா கிட்ட சில கான்ட்ராக்ட், அம்மா கிட்ட சில கான்ட்ராக்ட், தாத்தா பாட்டி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ராக்ட், எல்லாத்துலயும் கான்ட்ராக்ட கொடுத்துட்டு அதுபாடு ஹாயா இருக்கணும். பெரியவாளும் அந்த மாதிரி எல்லா கான்ட்ராக்டையும் பகவான் கிட்ட கொடுத்துட்டு ஹாயா இருக்கணும். சத்சங்கம் சொல்ற காரணமே அதுதான், மகாபாரதம் ராமாயணம் நாராயணியம் சொல்றதெல்லாம் ஹாயா இருந்து நோ டென்ஷன். இந்து தர்மத்துடைய ஒரே லட்சியம் டென்ஷன் ஆகாதே, சுகமா இரு, நீ சுகரூபி, நீ அனாவசியமா வருத்தப்படாதே, நீ போட்டு குழம்பாதே, நீ கவலைப்படாதே, எல்லாம் சரியாத்தான் நடந்தது, எல்லாம் சரியாத்தான் நடந்துருக்கு, எல்லாம் சரியாத்தான் நடக்க போகிறது, நீ வெறும ஆனந்தத்தை அனுபவி, சுகமாக இரு. இதுதான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய லட்சியம். கேட்கறதுக்கு நன்னா தான் இருக்கு, ஆனா வரவே டென்ஷன் வரவே, வராம இருந்தா பரவாயில்லையே, நினைக்கிறோம் புரியறது, லாஜிக்கெல்லாம் தெரியறது, பிராக்டிக்கல்ல வரமாட்டேங்கிறதும், அது பிராக்டிக்கலா வரணும் அப்படின்னா பக்தி பண்ணணும். இது ஒண்ணும் லைனா அப்படி ஒவ்வொருபடியா இறங்கிட்டு இப்ப ஒவ்வொருபடியா ஏறு. இந்து தர்மத்துல மட்டும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் உண்டு, கனெக்ஷன் இல்லாம ஒரு வஸ்து கிடையாது, எல்லாத்துக்கும் ஒன்னோட 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 ஒரு முடிச்சு உண்டு, ஒன்னோட ஒரு முடிச்சு உண்டு, முடிச்சு இல்லாம உலகத்துல எதுவுமே இல்லை. இங்க நடக்கிற ஒரு விஷயம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில ஒரு பாதிப்பு உண்டு, உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பாதிப்பை உண்டாக்கு. இப்ப சாட்டலைட் யாரும் நம்ம கொண்டு விடல, யாரோ கொண்டு விட்டா, ஆனா நமக்கு மொபைல் போன் யூஸ் ஆகுறதும், நம்ம சேட்டலைட் டிவி பார்க்கறது யூஸ் ஆகுறதும், நமக்கும் சேட்டலைட்டுக்கும் நேரடியா தொடர்பு இல்லை, ஆனா தொடர்பு உண்டு, நமக்கு சம்பந்தம் இல்லை. நமக்கு சேட்டலைட்டை பத்தி ஒரு பெரிய டிசைனோ இன்ஜினியரிங்கோ என்னமோ சுத்துறதுன்றாங்க, இதை நமக்கு வந்தா சரி, நமக்கு டவர் உள்ள கிடைக்கல வெளில போய் பேசுவோம். ஆக மொத்தம் நமக்கும் சேட்டலைட் கனெக்ஷன் இருக்கு, ஆனா இல்லை, நேரடியா தெரியல, ஆனா அது இல்லாம இருக்க முடியாது. போல எல்லாத்தோடையும் ஒரு கனெக்ஷனை கொடுத்திருக்கு சனாதனமான ஹிந்து தர்மம். ஹாயா இருக்கணும், அபாடா இருக்கணும் அப்படின்னா பக்தி, பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயண். குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலால சொல்றான் பக்தி சுலபம். சரி என்ன பக்தி, பக்தினா என்ன? உடனே நிறைய வெள்ளிக்கிழமை ஆயிடுத்து, ஒரு 50 மணி பூ வாங்குறோம், ஆடி மாசம் வந்துடுத்து விசேஷமா தான பண்ணணும், இப்படி ஒரு பெரிய இதெல்லாம் வச்சிருக்கோம். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணா அதெல்லாம் பக்தி. காத்தால வீடு முழுக்க அப்படியே சாம்பிராணி பகையில் அப்படியே மேகமூட்டமா இருந்துச்சுன்னா பக்தி. 10 வீடு கேட்கற மாதிரி ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டோம்னா பக்தி. இதெல்லாம் பக்தியுடைய பலவிதமான பரிமாணங்கள். நாரத மகிழ்ச்சி சொல்றா, பக்தி அப்படின்னா பகவானத்துல வைக்கக்கூடிய உன்னதமான பிரீதி. இவ்வளவுதான், பகவான் மேல ஒரு பிரியம் வச்சோம்னா அதுக்கு வேறு பக்தி. இப்ப சார் மேல ஒரு பிரியம் இருக்கணும், உட்காந்து அப்பாடா சௌகரியமா இருக்கு, அதுக்கு வேறு பக்தி. அதே போல நம்ம மொபைல் போன் மேல ஒரு பிரீதி இருக்கணும், அது போல ஒரு பிரீதி பகவானத்தை வச்சா அதுக்கு வேறு பக்தி. இல்லாட்டி நமக்கு தெரிஞ்ச மனுஷா, நமக்கு பிடிச்ச வஸ்துக்கள் எல்லாத்து மேலேயும் ஒரு பிரீதி, ஒரு பிரியம் இருக்கணும், அத பகவானிடத்துல வச்சா அதுக்கு பேரு பக்தி. அதுக்கு பேர் தான் பக்தி. அதனால பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராய். அப்ப பக்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டாள் சொல்ற வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, பகவான பத்தி நினைக்கணும் அவ்வளவுதான். எப்படி நினைக்கணும் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் சொல்றா, ஒரு கை குழந்தைய வச்சுட்டு இருக்க அம்மா எந்த வேலை பண்ணாலும் இந்த கை குழந்தைய நினைச்சுட்டே ஒரு காரியம் பண்ணுவா பாருங்க. அது தூங்கும், ஆனாலும் அப்பப்ப எழுந்துருத்தோம் அப்படின்னு ஒரு ஜாகிரதையோட இருப்பா. அதே அந்த குழந்தை பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பா, அவரோட விளையாடிட்டு இருப்பா, ஆனா இது கொஞ்ச நேரத்தை குளிப்பாடணும், வெந்நீர் போடணும், என்ன தேய்ச்சி விடணும். அப்ப மனசு முழுக்க இந்த கை குழந்தைய சுத்தியே ஓடுங்க. கடைக்கு போவா, எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, ஆத்திர எல்லாம் பாத்துக்காரு வேண்டி இதை பண்ணுவா, சமையல் பண்ணுவா, வாசல்ல யாரா பில் அடிச்சா போய் பாப்பா, டெலிபோன் வந்து அட்டன் பண்ணுவா. ஆனா இந்த கை குழந்தைய சுத்தி 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 மனசு ஓடுறா போல, இப்படி செக்கு மாடு கணக்கா அங்கேயே சுத்தறதோன்னு, இல்லாட்டி அட்ரஸ் தெரியாம அண்ணா நகர்லயே எங்கேயோ மாட்டின்றோம்னா என்ன தெரியும்னு தெரியாம ஆட்டோல சுத்திட்டே இருப்போம். அது போல மனசு பகவானத்திலேயே சுத்திட்டு வந்தா அதுக்கு பேர் பக்தி. இல்லாட்டி இன்னும் சுலபமா சொன்ன இந்த காலத்துக்கு உதாரணம் சொன்னா, ஏதாவது ஒரு பிடிச்ச டிவி ப்ரோக்ராம்னா அந்த டைம்க்கு மனசு தானா சுத்தறதும், மணி ஆயிடுச்சு பகல் வேலையை முடிச்சிடணும், 8 மணிக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது, சூப்பர் சிங்கரோ ஏதோ ஒன்னு அவாவாளுக்கு பிடிச்சி ஒன்னு வச்சு பேரும், அது பாக்குறதுக்கு அப்படியே அதுல ஒரு குறிக்கோளா வச்சுட்டு அந்த நேரத்தை எல்லாத்தையும் உட்கார்ந்து இருக்கணும். அது போல அதுக்காக காப்பாலேந்து ராசி வரைக்கும் அதே சிந்தனை இருக்கிறது. அது போல இல்லாட்டி உடம்புல ஒரு வியாதி வந்துடுச்சு, ஒரு வலி வந்துடுச்சுன்னா நமக்கு தெரியாமலேயே அந்த மனசு அந்த வலி கிட்ட போகும். வலி வேண்டாம் தெரியாதுன்னு நினைச்சா கூட நமக்கு தெரியாமலேயே தக்கு வலிக்கும் போது ஆஹ் வலிக்கிறது, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, அப்படியே மனசு அதுல ஓடுறா போல பகவானே மனஸ்தித்தியும் வந்தா இதுக்கு பேரு. இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கா, ஒருவேளை பகவான் குடூரமானவனா இருந்தா நினைக்கிறது கஷ்டம் தான். பகவானோ அழகானவன், பகவானோ அன்பானவன், பகவானோ கருணாசாகன், பகவானோ குறை ஒன்றும் இல்லாத கோவி. எல்லா நல்ல குவாலிட்டியும் இருக்குன்னா நினைக்கதானே வேணும், எல்லா நல்ல குவாலிட்டியுமே இருக்குன்னா நினைக்கதானே வேணும். எப்படி நினைக்கிறது அப்படின்னா, அதுக்காகத்தான் பாகவதம் ராமாயணம். பகவானுடைய லீலைகள், அவன் பக்தாளுக்கு பண்ணக்கூடிய அனுகிரகங்கள், அவன் பக்தர்கள் அவனிடத்துல அடைஞ்ச பிரயோஜனங்கள், இதெல்லாம் கேட்டுட்டே வர 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 எதை கேட்கிறோமோ அதுல மனசு தானா பயப்படும். எதுல மனசு ஓடுறதோ அதுல இந்திரியங்கள் தானா அது ஒத்துழைக்கும். அப்ப எத் பாவம் தத் பாவம், வாழ்க்கையும் அதுபோலே நடக்கும். அதனால மனசு அப்படியே பகவான சுத்தி வரத்துக்கு சுலபமான உபாயம் எது அப்படின்னா சத்சங்கம். அதுக்குதான் இன்னும் கதையை நான் ஆரம்பிக்கல, எதுக்கு இங்க உபன்யாசம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னா, எதுக்கு சத்சங்கம், என்ன விசேஷம் தீபாவளி ஸ்பெஷலா? சத்சங்கத்துக்கு 365 நாளுமே ஸ்பெஷல் தான். இது தீபாவளி ஸ்பெஷல், பொங்கல் ஸ்பெஷல், இந்த டிவியில எல்லாம் தீபாவளி நிகழ்ச்சிகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் தான் எப்போ சத்சங்கம்னாலே 365 நாளுமே சிறப்பு தான். சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சத்சங்கத்தினாலே ஜீவன் முக்தி அடையிறது அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதர் அம்பழகா பஜகோவிந்த பிரேசம். அதனால சத்சங்கம் பகவானை அடைவதற்கான ஒரு சங்கம், பகவானை எல்லோரும் சேர்ந்து உணர்வதற்கான ஒரு சங்கம். ஆண்டாளருடைய பாஷையில சொன்னா கூடியிருந்து குளிர்ந்தேரோர் என்பாவ, அதான் சத்தங்கம். எல்லாரும் கூடியிருந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு பெயர் அழகா சத்சங்கம். பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு பெயர் சத்சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் அனுபவிக்கிறது சமகம். பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கான். பகவான் பரம், வியூகம், விபவம், அந்தரியாமி, அர்ச்சை அப்படின்னு அஞ்சு நிலைகள்ல இருந்து ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்றான். பரம் அப்படின்னா வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய ரூபம். வியூகம் அப்படின்னா திருப்பார் கடல்ல ஆதிசேஷன் மேல அனந்த சயனாக பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கிற நிலைக்கு வியூகம் அப்படின்னு. விபவம் அப்படின்னா வானுலகத்தை விட்டு நமக்காக கீழே இறங்கி வரத்துக்கு விபவம் அப்படின்னு. அந்தரியாமி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு அந்தரியாமின்னு. அர்ச்சை அப்படின்னா கோவில்கள் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தி, கோவில் இருக்கக்கூடிய சிலாரூபம், கோவில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமியுடைய ரூபம், இதெல்லாம் உற்சவ மூர்த்தி அர்ச்சாவதாரம் சொல்லுவோம். எப்படி பரம், யூகம், விபவம், அந்தரியாமி, அர்ச்சைன்னு அஞ்சு நிலைகள்ல இருந்துட்டு சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணார். அதுல விபவம் ரொம்ப விசேஷமா இருக்கு. ஏன்னு கேட்டா அவதாரங்கள், பகவான் பூமியில அவதாரம் பண்றான். நத்தியம், கூர்மம், வராகம், நிருத்யம்மம், வாமனம், பரசுராமம், ராமம், பலராமம், கிருஷ்ணம், கல்கின்னு பிரத்யேகமா ஒரு 10 அவதாரங்களை சொல்றான். ஆனா பகவானுக்கு பல கோடி அவதாரங்கள் உண்டு. ஏதோ 1-2 அவதாரம் நினைப்போம்னா பல கோடி அவதாரம் விதவிதமா வேஷம் போட்டுருண்டு, விதவிதமா நமக்கு அனுகிரகம் பண்றோம். அவதாரம்னா சாதாரணமா சொல்லணும்னா ஒரு வேஷம் போட்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்றது. நமக்கு தெரியாதபடிக்கு ஏதோ ஒரு வேஷம் போட்டு வருவார், நமக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோம். கும்பிட போன தெய்வம் குறுக்கல வந்தா போலே அப்படின்னு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுதான். தெய்வம் ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்து நமக்கு ஏதான வேண்டியதை செஞ்சு கொடுத்து போறது பார்த்தா அது அவதாரம்னு தெரியும். அதுல பகவான் மீனா வந்தான், மத்திய அவதாரம், கூர்ம அவதாரம், ஆமையா வந்து மந்திரமலையை தாங்கினார். மத்தியம், கூர்மம், வராகம், பூமியை உத்தாரணம் பண்றதுக்காக பன்றி வேஷம் எடுத்தார். ஆச்சரியமா நரசிம்ம அவதாரம் எடுத்தார். சிங்கமும் மனுஷமா கலந்த நரசிங்கமாக அவதாரம் பண்ணார். மத்தியம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமன் சின்ன குழந்தையா வந்தார். அப்புறம் பரசுராமனா வந்தார். அப்புறம் ராமனா வந்தார். இப்படி ஒவ்வொரு அவதாரமா சுவாமி வந்து விதவிதமான லீலைகள் பண்ணிருக்க. ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம், ஒவ்வொரு விதமான பாடம் சொல்லி கொடுக்கிறார். ரொம்ப விசேஷம் ராம அவதாரம். ஏன்னு கேட்டா மனிதர்கள் வாழ வேண்டிய முறைய சொல்லி கொடுத்தது. அப்பா அம்மா சொல்படி கேட்கணும், வாழ்க்கையில வர்றதை ஏத்துக்கணும், என்ன வந்தாலும் நிதானமா இருக்கணும், மனசு கலங்காமல் இருக்கணும், எப்பொழுதும் சத்தியத்தை கடைபிடிக்கணும், தடமா இருக்கணும், இதெல்லாம் சொல்லக்கூடியது ராம அவதாரம். கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்றார் சுவாமி நம்மாள். வாழணும் அப்படின்னா ராமச்சந்திர மூர்த்தி போல வாழணும். ராம அவதாரம் நமக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய அவதாரம். அதை விட விசேஷம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஏன்னா தெய்வம் எப்படி, தெய்வம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி, ஆட்டோபயோகிராபி, தெய்வத்துடைய லீலைகள் என்ன அப்படின்னு கேட்டா ஒரே பதில் கிருஷ்ண அவதாரம், அவ்வளவுதான். மகாபாதிகளை தெய்வம் என்ன பண்றது, நல்ல வாழ்க்கை என்ன பண்றது, பணக்காரங்கிட்ட எப்படி இருக்கு, ஏழை கிட்ட எப்படி இருக்கு, புத்திசாலி கிட்ட எப்படி இருக்கு, முட்டாள் கிட்ட எப்படி இருக்கு, குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்கு, பெரியவா கிட்ட எப்படி இருக்கு, வியாதியஸ்தர்கள்கிட்ட எப்படி இருக்கு, நிறைய கேள்வி வருது இல்லையா. இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கானு தெய்வம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கிறேன். அந்த கேள்விக்கு ஒரே பதில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம் அவ்வளவு அழகா ஏமாத்துறானு ஏமாத்துவார். அவனை நம்புற அவளுக்கு கூடவே அனுகிரகம் பண்ணுவார். ஆச்சரியம், அரிவஞ்சம் இல்லாத ஆய்குளத்துக்கு அரிவஞ்சம் இல்லாத மாட்டுக்கார பயலாகவே விளையாடுவார். கோபிகள்கிட்ட சாதாரணமா இருப்பார், ஞானிகள்கிட்ட பரமாத்மாவா காட்சி கொடுப்பார். யார் இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார். துரியோதனாதிகளை ஏமாற்றுவார். எல்லாம் சேர்ந்தது ஸ்ரீ கிருஷ்ண லீலை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர் தலிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைத்திட்டு கஞ்சந்தையிட்டு நெருப்பென்ன நின்ன நெடுமாறே அப்படின்றான் ஆண்டா. அழகா வசுதேவர் தேவகிக்கு பகவான் பிறந்தார். 8th குழந்தையா பிறந்துட்டார். பிறந்த அன்னைக்கு ராத்திரியே இன்னொரு அப்பா அம்மா கிட்ட போயிட்டார். பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்ட ஒரே அவதாரம் கிருஷ்ணவதாரம். நம்ம சொல்லுவோம், நான் பிறந்ததுலேயும் சுகமையே பார்க்கலன்னு அதை சொல்லணும்னா கண்ணன் மட்டும்தான் சொல்லணும். பிறந்த பச்சிலம் குழந்த மழையில மதுராவை விட்டு யமுனைய கிராஸ் பண்ணி கோகுலம் போனாங்க. பிறந்த குழந்தை பிறந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அப்பதான் பிறந்திருக்கு. துணியில கூட சுத்தல, ஒரு முரத்துல போட்டு முரம் அப்படி இருக்கும், அதுல போட்டு தலைமையில தூக்கி வச்சுட்டு மழை பெய்யறது கூட தெரியாம வசுதேவர் போற ஏதோ ஆதிதேசன் படம் பிடிச்ச அவ்வளவுதான். அதுல யமுனையில வேற இறங்கி அந்த பக்கம் போய் அந்த குளிர்காத்து இடி மழை மின்னல்ல பிறந்ததுலேந்து களம்பர வரைக்கும் கஷ்டப்பட்ட ஒரே ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம். எல்லாரும் சுகவாசி நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அவதாரம். ராமாவதாரம் கூட கஷ்டம் இல்லை, ராமாவதாரத்துடைய ராவணவதம் எல்லாம் 40 வருஷத்துக்குள்ள முடிஞ்சாச்சு. ராமன் மொத்தம் 11,000 வருஷம் இருந்தார். 11,000 வருஷத்துல 40 வயசுக்குள்ளேயே ராம ராவண யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ராவணன் எல்லாம் பகவான் கிட்ட மீறி 10,000 வருஷத்துக்கு மேல சும்மா தான் இருந்தார். ஒரு டென்ஷனே கிடையாது. பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் டென்ஷனோட இருந்த ஒரு அவதாரம் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம். படாத பாடுபட்ட ஒரு அவதான், அவ்வளவு கஷ்டப்பட்டு பகவான் ஜோர அறிவொன்றும் இல்லாத ஆயுதத்து கூட்டத்துக்கு வந்துட்டார். எதுக்குடா அப்படின்னா, இவர்கள் என்னை பூரணமாக அனுபவிப்பார்கள். அது பகவான் அனுபவிக்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கிடையாது. சாஸ்திரம் நமக்கு வழிகாட்டு, இப்படி எல்லாம் பண்ணு, இந்த மாதிரி பூஜை பண்ணு, இந்த மாதிரி நிவேதனம் பண்ணு அப்படின்னு ஒரு ஜாலியா ஒரு கோடு போட்டு காமிக்கிறது. அதுக்கப்புறம் அதை விஸ்தாரமா அனுபவிக்க வேண்டியது அவவா இஷ்டம். நன்னா யோசிச்சுக்கோங்க, இப்படித்தான் பூஜைன்னு வந்து எந்த இடத்துலயும் நியமங்கள் கிடையாது. ஒரு குழந்தைய கையில கொடுத்துக்கோ, இது அழகா கொஞ்சுக்கோ அப்படின்னா எத்தனை பேர் அழகான வார்த்தையில கொண்டு குழந்தைய கொஞ்சுக்கோ, குச்சிக்குட்டி சமத்துக்குட்டி வெள்ளக்கட்டி பட்டுக்குட்டி இப்படிதானே, இது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? குச்சிக்குட்டின்னு அது குச்சிக்குட்டிக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா? இதுதான் நல்ல தமிழா? இது நல்ல சம்ஸ்கிருத வார்த்தையை ஒண்ணும் கிடையாது. என் செல்லமே, என் பட்டே, என் ராஜா, என் திருட்டு பயிரேன்னு கொஞ்சமா, என் திருட்டு பயலே, என்ன திருட்டு நம்ப, அப்படியே கண்ண குறும்பு இருக்கு அப்படின்னு, ஏ குறும்பா, இதெல்லாம் கொஞ்சம் அழகான கொஞ்சம் இல்ல. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு வார்த்தை எப்படி வேணாம், அது ஒவ்வொரு குழந்தையும் அம்மாவை ஏதோ ஒரு நல்ல பேரெல்லாம் வச்சிருப்பா, அது ஏதோ ஒரு பேரை சொல்லும். அந்த வார்த்தை அம்மா கொண்டுதான் புரியும், எனக்கு அப்படிதான் கூப்பிட தோணுதுன்னு. இது என்னமா அர்த்தமா இருக்கு? அர்த்தம்லாம் கிடையாது, எனக்கு தோன்றது இப்படிதான் கூப்பிடுவேன் அவ்வளவுதான். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், என்னடி அர்த்தம் அப்படின்னா தெரியாது அப்படின்னு குழந்தைகள். அவளுக்கு அந்த குழந்தைகளை கொஞ்சது அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். அதுபோல சுவாமிக்கு பூஜா முறைன்றது அன்போட வேணும், அவ்வளவுதான். பூஜை பண்றதுக்கு அன்பு வேணும், ஆசை வேணும், வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அன்பும் ஆசையும் இருந்தா போதும். இந்த ஆயர் குலத்து ஜனங்கள் ஆசையோட எல்லாம் அனுபவிச்சான். நம்மளுக்கு பிரிச்சா இடக்கை எது வழக்கை எதுன்னு தெரியாது. எங்க கிருஷ்ணன் பகவானிடத்துல இந்த உரிமை வேணும். சுவாமி கண்ணை குத்துன்னு முதல்ல பயப்படுறத விட்டுடணும். சுவாமி கஷ்டப்படுத்துவார்னு யோசிக்கவே கூடாது. சுவாமி நல்லது மட்டும்தான் பண்ணுவார், கஷ்டம் கொடுக்கவே மாட்டா, பிரச்சனை தரவே மாட்டா, அது அவருடைய வேலையும் கிடையாது. நமக்கு அருள் செய்யறது ஒண்ணுதான் பகவானுடைய ஒரே ஒரு தர்மம். நம்ம பாட்டுக்கு ஜாலியா எப்படி ஒரு குழந்தை ஒரு பொம்மையை வச்சு விளையாடி அனுபவிக்கிறதோ அதுபோல நாம் சுவாமிய அனுபவிக்கிறோம். ரொம்ப சுலபம். இந்த கோபர்கள் கோபிகைகள்லாம் அவ்வளவு அழகா இந்த பகவான அனுபவிக்கிறார். தாளாட்டு பாடுறா அவ்வளவு அழகா, தாளையிலோ தாளையிலோ தாளாட்டு பாடுறா அவ்வளவு அழகா. அவனை வச்சு கொஞ்சரா அவனுக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்க்கற, அவன் மடியில வச்சிருந்து கண்ணத்தை கிள்ளி பார்க்கறா, அவனை அழகா குளிப்பாட்டி பார்க்கறா, எல்லாம் அவன் அபிஷேகம் நம்ம சொல்றோம் இல்லையா, கோபிகளை குளிப்பாட்டியே பண்ணி பார்க்கறான். மஞ்சனமார நீவாராய் அப்படின்ற தெரியாது. அவ்வளவு அழகா அவனை மம்ம மூடி பார்க்கற, யசோதா அவனுக்கு பாலே கொடுத்து பார்க்க, இப்படி இந்த சுவாமிய விதவிதமா இந்த ஆயர் குல ஜனங்கள் அனுபவிக்க பகவான். அதுக்கேற்ற மாதிரி விதவிதமான லீலைகள் அவளுக்கு பண்ணி 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 காட்டிட்டே இருக்காது. அவன் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கான், எல்லா விதத்திலையும் நிறைஞ்சுட்டான். அன்புனால வசப்படுத்திட்டான் பகவான் பார்த்த, அவளை அன்புனால வசப்படுத்திட்டேன், இருந்தாலும் என்னை மறக்க முடியாதபடி பண்ணணும் முடிவு பண்ணி எண்ணெயெல்லாம் திருட ஆரம்பிச்சுட்டோம். எப்பொழுதுமே உலகத்துல யாரும் மறக்க மாட்டோம்னா, நம்முடைய பொருளை அபகரிச்சவாள் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டோம். நமக்கு பிடிச்ச ஒண்ணு யாரோ அபகரிச்சுட்டு போயிட்டான்னா, அந்த பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருளை பத்தி யாரோ பேசினாலும் மனசுடைய பத்திண்டு வரும். பகவான் பார்த்தா கோபிகளுக்கு திருடன்னு சொன்னா கூட என் ஞாபகம் தான் வரும். நமக்கு எல்லாம் திருடன் அப்படின்னா, நான் திருடன் எத்தனை வயசு இருக்கு இப்படிதானே கேட்கிறோம். கோபிகளுக்கு போய் திருடன் யாருன்னா கண்ணன் தாண்டுவான். ரெண்டாவது பாஷையே வேற பாரதியே கிடையாது. எங்க ஆத்துல தயிர் பானையே காணோம், கண்ணன் திருடிட்டு போயிட்டான். என் பொண்ணு கையில வளையல காணும் கண்ணன் திருடிட்டு போயிட்டான், என் பொண்ணையே காணும் கண்ணன் திருடிட்டு போயிட்டான். இந்த கோகுலத்துல பிருந்தாவனத்துல எது காணலைன்னாலும் கண்ணன் தான் ஒரே திருடம். சமயத்தை யாராவது கல்யாணமே புதுசா வந்திருப்பான், மாட்டு பொண்ணு ஏதோ பானையை போட்டு உடைச்சிருப்பான், பயமா இருக்கும் மாமியாரிட்ட சொல்றதுக்கு. உடனே பாப்பா ரெடியாச்சு, நான் கண்ணன் வந்தா கையில பானையை கட்டி விட்டுறான்னு இவளா கைட்ட போய் விட்டுட்டா. அந்த உடஞ்ச பானைக்கு யாரா ஜவாப்தாரி அப்படின்னா கண்ணன். அவ ஓடி வருவா பாத்தியாடி, எங்காவது மாட்டு பொண்ணு பாவம் ஒண்ணும் தெரியாதவ சமத்து அப்ராணி, உன் புள்ள வந்து அவ கையிலேருந்து பானையை பிடிங்கி தள்ளி விட்டுருக்கான், உடஞ்சு போயிருக்குன்னு யசோத கிட்ட கம்ப்ளைண்ட். கண்ணன் இப்படியே பாக்கணும், அவாது இன்னைக்கு போகவே இல்லையே அப்படின்னு யசோதத்துல நம்புறதுக்கு இல்லடா பயல, உன நம்புறதுக்கே கிடையாது, உனக்கு போய் நன்னா வரும். உலகத்துல போய் பேசுறவளை யாரா கொண்டாடுவோம்னா, உலகமே கொண்டாடுற ஒரே பொய்யன் யாருன்னா கண்ணன். உலகமே கொண்டாடுற ஒரே பொய்யன், உலகத்தை யாருக்கும் அந்த எந்த மதத்துக்கு அந்த தைரியம் கிடையாது. எங்க சாமி பொய் சொல்லுன்னு யாராவது சொல்லுவாளா? நம்ம சொல்லுவோம் எங்க சாமி நன்னா பொய் சொல்லுவார், எங்க கண்ணன் நன்னா பொய் சொல்லுவார், நன்னா திருடுவார். இதெல்லாம் சாமியானா இதுதான் சாமி, அதுதான் கிருஷ்ண சுவாமி. நம்பவே முடியாதபடி அதிசயமான காரியங்களை பண்ணுவார். ஆனா பொய்யும் திருட்டும் தனக்காக பண்ணாதான் குற்றம், தனக்கு வேண்டிய வாழ்க்கையாக பண்ணா குற்றம், எல்லாருடைய ஹிதத்துக்காகவும் பண்ணா அது நல்லது. இன்கம் டாக்ஸ் எல்லாம் போய் ரெய்டு பண்றா, அவளை யாராவது சாபம் கொடுக்குறாளா, கருப்பு பணத்தெல்லாம் வெளில கொண்டு வரா அப்படின்னா அவளுக்கு நல்லதான பாஸ் பாஸ் கலை அப்படின்றவன். அந்த மாதிரி எல்லா இடத்திலிருந்தும் எடுத்து அத்தனை பேருக்கு மனுக்கிரகம் பண்றதுதான் பகவான் கண்ணனுடைய லீ. அப்படி அந்த ஆயுள் குளத்துல விதவிதமா விதவிதமா விதவிதமான லீலைகள் பெரியாழ்வா ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கிறா. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மாமி பாலை கறந்து அடுப்பேற வச்சிருக்கா, அழகா பானை நிறைய பாலை ஊத்தி இப்படி வச்சுட்டு அடுத்தாத்துல போய் மேலையகத்தைய போய் கொஞ்சம் நெருப்பு வாங்கலாம். அந்த காலத்துலாம் அந்த விறகெடுத்து தானே இருக்கும், யாரோ ஒரு ஆத்துல நெருப்பு இருக்கும், அடுத்தாத்துவே வாங்கினது கொண்டு இப்படி மாத்தி 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 வச்சு எடுத்துட்டு போவா. சரின்னு சொல்லிட்டு பாலை வச்சுட்டு இப்படி வாசல் வரைக்கும் போனவ திரும்பி ஓடி வந்தா, அப்படி பொண்ணே நீ எதுக்கும் சமையல் ரூம்லயே நில்லு, இந்த பால் பக்கத்திலேயே நில்லுட்டாள். ஏமா என்ன ஆச்சு, பாலுக்கு என்ன எவ்வளவு பெரிய காவல், உலகத்து பாலு போய் யாராவது காவல் இருப்பாளா அப்படின்னு. அதுவும் பிருந்தாவனத்துல அங்க இருக்கிற பசுக்கள் எல்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள், ஏதோ பாலே கிடைக்காது, லிட்டர் 500 ரூபாய் விற்கிற ஒரு பிரதேசமா இருந்தா சரி பாலுக்கு காவல் வைக்கலாம், ஒரு சொட்டு பால் வீணா போயிட்டுலாம் அச்சோ லபதிவோ லபதிவோ அடிச்சுக்கலாம். பான பானையா பால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆண்டால் இன்னும் ஒருபடி அன்பழகா சொல்றா, கனைத்திளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்கா. இவளால பால் கடந்து கடந்து பானையெல்லாம் ரொம்ப போயிடுது, இனிமேல் கறக்க முடியாதோ அப்படின்னு விட்டுடுறாளாம். இந்த மாடு தாங்க முடியாம கண்ணு குட்டி ஒரு பக்கம் கத்த மாடு கத்த அந்த பால் அப்படியே பூமியில கொட்டி வீடு முழுக்க சேரா இருக்கும். அந்த இடத்துல போய் பாலுக்கு யாராவது காவல் இருப்பாளாம். இதான் கொஞ்சமா நியாயம், கொஞ்சமா லாஜிக்கலா ஒத்து போகிறதா. ஆனா இது என்னமோ தெரியாது, ஸ்திரீகள் கிட்ட மட்டும் பாலு கிட்ட ஒரு விசேஷ அபிமானம் உண்டு, சுவாமி கிட்ட கூட அந்த அபிமானம் கிடையாது. அந்த பால் பொங்கல் பால் காசு ஒரு பரிவாரி உண்டு, புதுசா வீடு வந்திருக்கோம் பால் காசு, அப்ப கூட அந்த ஒரு துளி வெள்ள வந்துடாது, அது மேல வர தப்பு நினைச்சிடுவான், டக்குன்னு சிம் பண்ணிடுவான். இல்லாடி மேல ஒரு ஜலத்து ஒரு தெளி, இதுல அந்த காலத்து டெக்னிக் மேல ஜலத்து தெளிக்குது. இப்ப எல்லாம் அப்படி சிம் பண்ணாலே ஒரு தாமே நடங்கிடு. அந்த ஒரு சொட்டு பால் சிந்தி ஆச்சுன்னா என்னமோ சொத்தே இறந்துட்ட மாதிரி, 50 கோடி ரூபாய் பணம் போன மாதிரி பால் பொங்கி போயிடு, பால் எல்லாம் போயிருச்சுவா, அந்த பக்கம் போயிருப்பா 1.5 ஸ்பூன் பால் எழுஞ்சிருக்கும் அவ்வளவுதான். கேட்டா நீ டீ கிடையாது பால் பொங்கிடுச்சுடுவா, கரெக்டா அழிஞ்சுன்னு 1.5 டம்ளர் சொம்புதான் கூட இல்ல, 1.5 டம்ளர் கூட இல்ல, 1.5 கரண்டி கூட இல்ல, 1.5 ஸ்பூன் பால். அது எல்லாருக்குமே அந்த பால் மேல ஒரு அபிமானம். அந்த மாதிரி இவள் பார்த்தாளா, அடி நெல்லடி இங்கேயே நின்றுக்கோ ஜாக்கிரதை, என்னன்னா பாலுக்கு போய் காவல் வைக்கிற நெல்லடி, நம்ம ஊர்ல ஒரு திருட்டு பூனை இருக்கோன்னு அது வந்துடும் அப்படின்னா. நம்ம ஊர்ல எங்கம்மா திருட்டு பூனை? உடனே வச்சு அம்மா யார சொல்றேன்னு நேக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னா, யாரடி அவன் தானே, அவனேதான் பேர் சொல்ல பயப்படுறாளா, ஏண்டானா கிருஷ்ணாட்ட அதுவும் வந்துட்டேன்னு வந்துருவான். அவ்வளவு சௌலபியம் கிருஷ்ணவதா, கிருஷ்ணா என்னன்னு வந்து நிப்பான். அதனால பாரதியார் சொன்னார் கண்ணன் என் சேவகன், பாரதியார் நெடுங்க கூட்டா வந்துருவானே பயப்படுறார், கூட்டா வந்துருவானே நிறைய பிரிவானா நாமஜபம் பண்றதுக்கு பயப்படுவானா, அதனால மனசுக்குள்ளே நினைப்பான், மனசுக்குள்ள நினைச்சோன்னே வந்துடுறான். கோவிந்தா புண்டரீகாக்ஷான் கத்தினாள் திரௌபதி குத்தகளுக்கு ஓடி வந்துட்டான் இல்லையா. அதனால அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் பேர் சொல்ல கூட பயப்படுறாளாம். யசோத இன்னைக்கு எல்லாம் யசோத கிட்ட போவோண்டி, எதுக்கு அவ பிள்ளை எப்படி கம்ப்ளைண்ட் பண்றான், அவ பிள்ளைன்னு ஆண்டாத்தர்களை உருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் உருத்தி மகனாய் விழித்து வளர நேரடியா கண்ணன் சொல்ல வேண்டியதானே, சொன்னா வந்துருவான்னு பயமா, வர்றது சுகம் ஆனாலும் வரானேன்னு ஒரு கவலையா, நான் சொன்னேன்னு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம். அம்மா நீ அவனை தானே சொல்ற எவனடி அப்படிங்கிற, அதான் வாயை புத்திட்டாலும் அவன் பேரை சொல்லாதே, சொன்னா வந்துடுவான். சரிம்மா பேரை சொல்லாதேன்னு சொல்லும்போதே மனசுக்குள்ள சொல்லிட்டாலும் கண்ணுக்கு கேட்டுடு, மனசுக்குள்ள நினைச்சா அவனுக்கு மட்டும்தான் கேட்கும், ஏன்னா அந்தரியா இங்கேயோ இல்ல இங்கும் உள்ளன் உள்ளுக்குள்ளேயே இருக்காரு சுவாமி. எந்த கோவில்கள்லாம் போய் பிரபுவை பாக்குறோம் அதே சுவாமி இங்கேயும் இருக்கு. ஏழைகிட்டையும் இருக்கார், பணக்காரங்கிட்டையும் இருக்கார், படிச்சவன் படிக்காதவன் சின்ன குழந்தைகள் பெரியவா எல்லார்கிட்டையும் சுவாமி. சுவாமி இல்லாத ஒரு வஸ்து கிடையாது லோகத்து, இல்லாத ஒரு நாள் கிடையாது, இல்லாத ஒரு சமயம் கிடையாது. என்ன நினைச்சு பிரளயத்துல கூட பகவான் மட்டும்தான் மிச்சப்பட்டு கிடக்கு. அதனால இவ சொல்லிட்டு சரி சரி நாம் போய் நெருப்பு வாங்கின்றவர்கள் அந்த பக்கம் போனா, ஆலை கரந்தடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப நெருப்ப வேண்டி சென் மேலேகத்தே நெருப்ப வேண்டி சென்றாம் இறை பொழுது அங்கே பேசி நின்றேன். அழகா போனாலா நெருப்பு வாங்கிட்டு வர அந்த பக்கம் போனாளா, இவ இந்த பக்கம் போனாலோ இல்ல மாமி இந்த பக்கம் வந்துட்டான் கண்ணு இடுப்புல கைய வச்சு நடே அப்படின்னு பாண்டங்களா வந்து நின்றுட்டான். அந்தரீநாதன் சம்மன வந்து நின்றுட்டான். நடா கிருஷ்ணா சுச்சோ எங்க அம்மா உன் பேரை சொல்லாதே வந்து தொலைப்பான்னு சொன்னாலே, நாங்க உன் பேரே சொல்லலையே வந்து தொலைச்சு விட்டியாடா அப்படின்னா கண்ணன் சொன்னா, நீ மனசுக்குள்ள சொன்ன ஆமா
நெருப்பு வாங்க போயிருக்கா
ஆமா ஆமா சரி நீ எதுக்கு இங்க தண்டத்தை நிக்கிறாரு வேறதான் நிறைய பார்க்கப்படாதா, எங்க அம்மா சொல்லிருக்கான் இதுதான் வேலை. என்னடி வேலை இந்த பால பத்திரமா பாத்துக்க சொன்னான், ஏன் நம்ம ஊர்ல பால் திருடன் யாரா இருக்கானோ அப்படின்னா உடனே அவள் சிரிச்சா, இனிமேல் வேற ஒரு திருடன் வருண்டோ கல்லன் இருக்கோர் கல்லன் உண்டோ, மாடு மேய்க்கும் கண்ணில் சொல்லலையா கல்லனுக்கு ஒரு கல்லன் உண்டோ, இவனா மிஞ்சி ஒரு கல்லன் உண்டோ லோகத்துல சத்தியமா கிடையாது. அவருடா கல்லனுக்கு ஒரு கல்லன் உண்டோ அண்டதுண்டோ சொல்லு மம்மான்ற மாதிரி, ஏண்டாப்பா நீ இருக்கிற ஊர்ல வேற ஒரு திருடன் நுழைய முடியுமா, நுழைய விட்டுருவியா, எல்லா திருட்டுக்கும் நான் தான் ஜவாப்தாரி நிக்கிறேன். டெய்லி ஒரு பஞ்சாயத்து யசோத யாத்திர இது காணும் அதை காணும் அதை காணும் அதை காணும் அதை காணும் இல்ல ஒரு மாமா அவரோட கோமனத்தை காணும் கம்ப்ளைண்ட் பண்ற யசோத சொல்றா, என் அதே நம்புறதுக்கு இல்ல நான் சொல்றேன் கேடு, அவனை பத்தி எனக்கு தெரியும், அவனுக்கு என் ரொம்ப நாள என் மேல ஒரு கோபம், என்ன பண்ணிருப்பான் தெரியாது, அப்பதான் ஒரு கண்ணுக்குட்டி அவாத்துக்குள்ள ஓடி வருது, பார்த்தா கண்ணுக்குட்டி கோமணத்தை கட்டிட்டு வருது, யாரோட கோமனம் இந்த மாமாவோட கோமணத்தை கண்ணுக்குட்டி கட்டிட்டு வருது, இவரு மேல இருக்க வெறுப்ப கண்ணுக்குட்டி மேல காட்டி கண்ணுக்குட்டி கோமணத்தை கட்டி விட்டுருக்கான். அடிச்சுக்கிற பாத்தியா நான் சொன்னேன் இல்ல கண்ணுக்குட்டி யாரா கோமனை கட்டுவாள், உன் பிள்ளை தவிர யாரும் கட்ட மாட்டான், அவ்வளவு அட்டகாசம் பண்றான் இந்த சுவாமி. அதனால சொன்ன ஒன்ன மிஞ்சி ஒரு கண்ணன் உண்டாளா லோகத்துல, ஓஹோ அப்ப என்னிடத்துல இருந்து பாலை காப்பாத்துறதுக்கு உங்க அம்மா ஒன்னு காவலா அழைச்சிட்டு போயிருக்காளோ அப்படின்னு கிடைச்சிருந்தா வளரிட்டேனே, இவன்கிட்ட இவனை பார்க்கவே கூடாது வந்தா பேசவே கூடாது வந்த வாசலோடு அனுப்பிடுந்தா பால் பக்கத்துல அவனை நிக்க வச்சுட்டு இவ்வளவும் சொல்லிட்டான். விவரமே பத்தல நீ பாவட்டி உங்க அம்மா உன்னை ஏமாத்துறா கிருஷ்ணா சொல்ற பால போய் யாரா இப்படி வச்சிருந்து காத்துட்டு கிடப்பாளா, எவ்வளவு நேரம் சொன்ன அம்மா போய் பால் நேரமாக நேரமாக கட்டுபாடு, அப்ப நான் சொல்றேன் எங்க பத்திரமா உள்ளப்ப நான் வைக்கிறேன், உங்க அம்மா வந்தோட கொடுக்கறேன், எங்கடா வைக்கிறேன் ரூபா அப்படின்னு எடுத்தான். கட 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 நின்னா குடிச்சான், ஒரு பானை பாலை குடிச்சான். எங்கடா பாலு, பத்திரமா வயிற்று இருக்கு. உங்க அம்மா வந்தா நெருப்ப கொண்டு எங்காத்தையும் வர சொல்லி நான் பேசிக்கிறேன்னு கிளம்பி போயிட்டான். பாலை கலந்து அடுத்தேரவை பல்வளையால் என் மகள் இருப்ப அவளும் சரிடா கண்ணா, தெரியாம போயிடுதேடா, சில வேற கண்ணா கிட்ட கேக்குறா, சரிடா ஒரு பாதி பால் கொடுறா நான் பத்திரமா வச்சுக்கிறேன், வேண்டாம் வேண்டாம் உனக்கு இந்த பால்ல பத்திரமா வச்சு டெக்னிக் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்படி விதவிதமான லீலைகள் பண்ணிட்டு இருக்கான் பகவான் கண். தன்னை எடுத்துடுறான், பானையை திருடுறான், பானையை போட்டு உடைக்கிறான். எல்லா அனுகிரகமும் சனிக்கிழமை வந்து கொடுத்தனா என்ன தேய்ச்சி கொடுப்பாரு ரத்ன பாடம் யசோதி. ஏ கிருஷ்ணா உன்ன கனிகள் தருவேன், ஒளிகடலோத நீர் வண்ணம் போல் அழகிய நம்பி மஞ்சனமாட நீவாரா குளிரா. அம்மா வேண்டாமா, ஜோ குளிச்சுட்டேம்மா, காத்தால எப்போ எழுப்புறான் சனிக்கிழமை, கிருஷ்ணா எந்திரா ஜோ குளிக்கணும்டா, நான் போண்டி குளிச்சுட்டேன் அப்படின்னா இது குளிக்கவே இல்லை, அப்பதான் எழுந்திருக்கு கண்ணு முழிச்சிருக்கு, எப்படா குளிச்சேன்னா, நான் குளிச்சேன்னா நீதானே நைட்டு போய் நன்னா குளிப்பாட்டி விட்டாய், பல்லெல்லாம் ஈன்னு தேய்ச்சி விட்டு அழகா குளிப்பாட்டி விட்டையே, உடம்பெல்லாம் கூட பாரு ஈரமா இருக்கு, ஒழுங்கா தொடச்சு இடத்துல உற்சாகம் இருக்கு, உற்சாகம் போன ஈரத்தை அழகா தொடச்சு விட்டுட்டு சொல்றது பா குளிச்ச ஈரம் கூட போகல பாரு அப்படின்ட்டான். அவ்வளவு தூரம் அந்த குளிப்பாடுறது பெரிய பாடு. யசோதை எப்படியோ தாசாலாம் பண்ணி தங்க கிண்ணத்துல நல்லா எண்ணெய் எல்லாம் காசு தும்பப்பூ எல்லாம் போட்டு ரெடியா பண்ணி பெரிய பட்சணம் எல்லாம் கட்டு கட்டா அடுக்கி வச்சு சனிக்கிழமை குளிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை ராத்தியே உட்காந்துருவாள் யசோதை. இதுவிதமா பட்சணம் எல்லாம் தயார் பண்ணி குளிச்சுனோன்னா அதுக்கு தயார் பண்றதுக்கு விடிய 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 பட்சணம் மட்டும் விடிய விடாமல் எழுப்பா குளிப்பாட்டு வரவே மாட்டானோ, இங்கேயே தப்பிச்சு அடுத்த ஆத்துக்கு போயிடுறான், அடுத்த ஆத்துக்கு போயாச்சு அங்க என்ன பண்ண போறான்னு பார்த்தா அங்க ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கான். அது அழகா அப்படி பார்த்துட்டு இருக்க அம்மா ஒரு தட்டு நிறைய ஜிலேபி வச்சுட்டோ இங்கேயே உட்காந்துக்கோ, அம்மா போய் பால் வீட்டுல பால் வச்சிருக்கேன் இறக்கிட்டு வந்து உனக்கு எண்ணெயை தேய்ச்சி விடுவேன், அழகா எண்ணெய் தேய்ச்சி விடுவேன், இந்த தட்டில் இருக்க அத்தனை ஜிலேபியும் உனக்கு தான், அந்த ஆசாசியா காதல தொடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அழகா ஆன ஜிலேபியை பார்த்துட்டு இருக்கு இந்த பையன், அங்கேயிருந்து கண்ணன் வந்தாரே என்னடா ஜிலேபியை பார்த்துட்டு இருக்க, அன்னைக்கு பாரு முகத்தை திருப்பிட்டான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முகத்தை திருப்பிட்டான், வேண்டாம் முகத்தை திருப்பிக்கிறேன் எங்க அம்மா சொல்லியிருக்கான், உங்ககிட்ட பேச வேண்டாம் சொல்லியிருக்கான், வேண்டாம் பேச வேண்டாம் சொல்லியிருக்கான், உன் கூட சேர்ந்தா நான் கட்டி போயிடுறேன் எங்க அம்மா சொல்லியிருக்கான். ஓ இல்லாடி ரொம்ப நல்லவனும், நான் ரொம்ப நல்லவன் தான் எங்க அம்மா சொல்லிட்டே இருக்கான், எங்காவது ராசா நான் தான் நான் வந்ததுக்கப்புறம் நல்லதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, இருக்கடா எங்க உட்காந்துட்டு இருக்க, எங்க அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. உடனே அவன் சொன்னான், நான் சரி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு சுருத்தை பார்த்து சொல்லு, உடனே நான் எனக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்கான். இவங்கிட்டதான் நேரடியா சொல்லக்கூடாது, செலுத்துக்கிட்ட சொன்னா இவனுக்கு கேட்காதுன்னு தோணும். சில குழந்தைகள்லாம் அதான் ரகசியம் சொல்றாங்கன்னா யார் சொல்ற அவகாத புத்திக்கும், அதாவது சொல்றவாள் கேட்கப்படாது அந்த மாதிரி. இதை சொல்லிட்டா சொல்லிட்டு அப்படியா டே வானடா குளிக்காதடா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கண்ணுல சீக்காப்படி விழுந்துடா எரியுண்டா, முதல்ல எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னு சொல்லி ஒரு மணி நேரம் தேய்ப்பாடா, அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஊற வைப்பாடா, அதுக்குள்ள மத்தியானம் ஆயிடுண்டா வேண்டாடா நான் கேட்கலையா. இந்த குழந்தை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானா, உடனே சாத்தானம் பகவானுக்கு கோபம் வந்துதான் இவனுக்காக அம்மா நின்னா ஒரு ஜோரா எண்ணெய் கிண்டல் அறிய எண்ணெய் வச்சிருக்கா ஒரு ஒத முட்டானது எத்தி எத்தி நான் அந்த எண்ணெய் கிண்ணத்தை எண்ணெய் குடத்தை உருட்டி இந்த கோபம் தனியலையா தூளில ஒரு கைக்குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அங்க போனா வெட்டுக்கு நறுக்குன்னு ஒரு கிள்ளு, இந்த எண்ணெய் குடத்தை அவன் உருட்டவும் இந்த பெரிய பையன் அம்மான் அவன் ஒரு கத்து கத்தவும் என்னடா அப்படின்னு அவன் அங்கே அந்த ஓடி வரணும், அதுக்குள்ள இவன் போய் அந்த தொட்டில கிடக்கிற குழந்தைய கிள்ள அது வீணு அலரும், அம்மா என்னமோ ஏதோ குணம் உருண்ட சத்தம் கேட்கறது, பெரிய பையன் அம்மான்னு கத்துனா சின்ன குழந்தை தூளி வந்து வீணு அழறேன் விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்தா எண்ணெயில காலை வச்சா வழுக்கி அவன் போய் நேர பக்கத்துல உட்காந்து மாமாவை எத்தி எத்தினான், அவர் போய் செலுத்த முட்டின்னு நின்னார், எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கலகண்டு செய்யும் திறான், இத்தனையும் பார்த்துட்டு கண்ணை வர புரடுக்க அப்படின்னு ஓடுறான். இவ்வளவு அட்டகாசம் பண்றான் இந்த கண், இப்படி விதவிதமான லீலை நிறைய லீலைகள் சொன்ன நேரம் பெற்றார் கிருஷ்ணலீல விட்டு தனியா சொல்லுவோம், இப்படி எல்லாம் லீலை பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல விதவிதமான லீலைகள், யாருக்கு எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவு உசத்தி அதே சமயத்துல யசோதை கட்டி போட்டால் தேவையேன்னு இருக்கான், பத்துடைய அடியவர் கெளியவன் அப்படின்னு நம்ம இப்படி எல்லாம் லீலை பண்ணிட்டு இருக்கான். அழகா வளர்ந்துட்டான், மதுரா போயாசு, துவாரகா வந்துட்டான். கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு லீலையும் அழகு. கோகுல லீலா ஒரு அழகு, பிருந்தாவன லீலா ஒரு அழகு, மதுரா லீலா ஒரு அழகு, துவாரகா லீலா ஒரு அழகு. பிருந்தாவன லீலா எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு அழகு. கோகுல லீலா பாஜ லீலா. மதுரா லீலா கொஞ்சம் பெரிய பையன், டீனேஜ் கிருஷ்ணனுடைய லீலா. துவாரகா லீலா யுவ வயசு கிருஷ்ணனுடைய அழகான லீலா. பகவான் விதவிதமான அனுகிரகம் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணிட்டு இருக்கிற. அவ்வளவு வேகமா கிருஷ்ண லீலா ஓட்டிட்டு போறேன் அப்படின்னா பக்கத்துல இருக்க ஒரு கிருஷ்ணனை பத்தி சொல்றதுக்காக தான் இத்தனை ஓட்டம் ஓட்டி முடிஞ்சிருக்கு. அந்த கிருஷ்ண லீலா பகவான் அவ்வளவு அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். விதவிதமான அனுகிரகம், கோபிகளுக்கு ஒரு விதமான அனுகிரகம், யசோதா நந்தகோபருக்கு ஒரு அனுகிரகம், வசுதேவர் தேவகிக்கு ஒரு அனுகிரகம், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டே வரான். பஞ்சபாண்டவர்களுக்கு விசேஷ பிரீத்தி உண்டு கண்ணன். அவர்களுக்காக தூதெல்லாம் போறான், தூதெல்லாம் போய் குருக்ஷேத்திர யுத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு கண்ணன் பங்கெடுத்துக்கிறது இல்லை, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் வேற பண்ணிட்டு வந்துட்டான். ஆனாலும் அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை, கிருஷ்ணன் இந்த யுத்தத்துல இருக்கணும், அவன் கூட இருந்தாலே நமக்கு ஒரு பலம் அப்படின்னு தீர்மானம். அதனால கண்ணன் இடத்துல போய் கேடுறான், கிருஷ்ணா என்னுடைய ரதத்துக்கு நீ சாரதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லு. பகவான் சரிப்பா, அதுக்கு என்ன, என் பக்தனுக்கு சாரத்தியம் பண்றது எனக்கு ஒரு பரமபாக்கியம், அது ஒரு சந்தோஷம் தானே. குழந்தைய அம்மா வந்து இந்த ஸ்ட்ரோலர்ல வச்சுட்டு இப்படி தள்ளிட்டு போறாள், அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் தானே. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் போனா சொன்னா குட்டி குழந்தை இருந்தா அதுல உட்காந்து சாமான குரல்ல உட்காந்து அம்மா ரெட்டி பெருமையா தள்ளிட்டு போவா. அதுல சாமான வைக்க எடுத்து குழந்தைய உட்கார வச்சிருக்கோம், வெக்கப்படமாதா அசிங்கப்படமாதா, என் குழந்தைய வச்சு தள்ளிட்டு போறேன், எல்லாரும் என் குழந்தைய பாக்குறாலும் ஒரு சந்தோஷம் இல்லையா. அந்த மாதிரி பகவானுக்கு ஒரு சந்தோஷமா என் பக்தனுக்கு நான் டிரைவரா இருக்கிற சாரதி அப்படின்னா டிரைவர். நிஜமாவே பக்தர்களுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் என்றைக்குமே அவன் சாரத்தியம் பண்ணான். அதனால சாரதியா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒத்துனுட்டான். பெரிய குருக்ஷேத்திர யுத்தம் அழகா வந்தாச்சு. ஜோரா ஒரு யுத்தம் நடக்க போற. அர்ஜுனன் பார்த்தான் நடுங்கரா, ரெண்டு சேனைக்கு அடுத்த போய் நின்றுச்சுன்னா யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்கான் நான் பார்க்கணும் அப்படின்னு. உடனே பகவான் அழகா போய் நிக்க வச்சுட்டு, பார் அர்ஜுனா, சொத்துக்காக சண்டை போட வந்திருக்க ஒன்னா சேர்ந்திருக்க உன்னுடைய கூட்டத்தார் எல்லாரையும் பாருங்க. அர்ஜுனன் பார்க்கலாம், பீஷ்ம பிதாமகர், துரோணாச்சாரியா, கிருபாச்சாரியா எல்லாரும் இருக்கா. இந்த பக்கம் பீமன், நகுல சகதேயம், யுதிஷ்டன், பெரிய கூட்டம், பெரிய ரண சமுத்தியமே, பெரிய சண்ட உலகத்துல இதுக்கு மேல ஒரு பெரிய யுத்தம் நடந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் கூட ஒண்ணுமே கிடையாது. குருக்ஷேத்திர யுத்தம் தான் இருக்கிறதே பெரிய யுத்தம். அதுக்கு மேல அதனால மகாபாரத யுத்தம், அதுக்கு மேல ஒரு யுத்தம் இனிமேலும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அந்த மாதிரி யுத்தம் எல்லாம் இனிமேல் லோகம் தாங்கவே தாங்காது. அது ஒருதான் மிகப்பெரிய யுத்தம், பயங்கரமா. அதாவது இன்னை வரைக்கும் அந்த குருக்ஷேத்திர பூமியில சயின்ஸ் ரிசர்ச் எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஹிரோஷிமா நாகசாகிகள்லாம் அந்த அணுகுண்டு ஆட்டம்பாம் போட்ட ரேஸோட இது இருக்கு பாருங்க, அந்த தாக்கம் இன்னைக்கும் குருக்ஷேத்திர பூமியில இருக்க. இன்னைக்கும் அப்ப போட்ட அந்த நாகாஸ்திரம், எல்லா அஸ்திரமும் இருக்கு பாருங்க, வர்ணாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம் நிறைய உண்டு. அந்த அஸ்திரங்களுடைய வீரியம் இன்னைக்கும் அங்க இருக்குன்னா பாருங்க, அவ்வளவு கோரமான ஒரு யுத்தம் மகாபாரத யுத்தம். அப்ப அர்ஜுனன் ரெண்டு பக்கமும் பார்த்து பயந்து நடுங்கி ஒன்னும் புரியல, விதவிதமா புலம்புறான். கடைசியில் அர்ஜுனன் பகவானுடைய கை ரூபேந்தான், காற்பண்ய தோஷ உபகதஸ்வபாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மோட தேதாஹாயேயாத்மச்சித்தம் ரூபி தன்னே சிஷ்யஸ்தே அஹம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா பயமா இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்கிறது, கைகள்லேருந்து காண்டிமம் நழுவது. இது தர்ம யுத்தமா அதர்ம யுத்தமா, இது பண்ணா சரியா தப்பா நல்லதா கெட்டதா எனக்கு ஒண்ணுமே புரியல, பாபமா புண்ணியமா தெரியல, ஏதோ ஆசிரியப்பட்டு சண்டை போட வந்துட்டேன். இவ பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா யுத்தம் பைத்திகார்த்தனம்னு தோன்றது, இன்னொரு பக்கம் பார்த்தா தர்மம்னு தெரியறது. எது அதர்மம் எது தர்மம்னு எனக்கு தெரியலப்பா, தயவு செய்து எனக்கு ஒரு வழிகாட்டு. என்ன, நான் உன்னுடைய சிஷ்யன், நீ என்னுடைய குரு, நான் உன் காலில் விழுந்துட்டே எனக்கு வழி காட்டுன்னு. அப்புறம்தான் பகவான் பகவத்கீதை ஆரம்பித்தார். பகவத்கீதை ஒரு யுத்த பூமியில வந்த ஒரு பெரிய பிரசாதம், எப்பொழுதுமே ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய பிரச்சனை இல்லைதான், நமக்கு மகோன்னதமான தீர்வுகள் கிடைச்சிருக்கு. நம்ம ஜாலியா இருக்கும்போதுதான் ஒரு தீர்வே கிடையாது, பெரிய இன்வென்ஷன் எல்லாம் பாருங்க, ஒரு பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு அடிப்படை தேவை, என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஒரு துடிப்பு, ஒரு பரிதவிப்பு வரும்பொழுதுதான் ஏதோ ஒரு உபாயம் நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி உபாயமே கிடையாது. இன்வெர்டர் பற்றி கண்டுபிடிச்சா கரண்ட் கட் ஆக ஆக வழியே இல்லாம இன்வெர்டர் வந்துடும். இன்வெர்டர் கண்டுபிடிச்சாலும் நம்ம ஊர் மெக்கானிக் தான், அவன் தான் அந்த கார்ல வேலை பண்றதுக்காக ரெண்டு வைரஸ் வரைக்கும் லைட்டை பிடிச்சு இப்படி முடிக்கிட்டு இருப்பான். ராத்திரி ஆயிடுச்சுன்னா அதை பார்த்து ஒரு இன்வெர்டர் கண்டுபிடிச்சான், அப்படிதான் வந்து அவ்வளவுதான். மெக்கானிக்ஸ் ஆவாரம், அது இந்த கார் பேட்டரியிலேருந்து ஒயரை கொடுத்து லைட்டை வச்சு அவங்க ரிப்பேர் பண்றது, யூஸ் பண்ண விஷயத்த நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அது ரொம்ப பெரிய டெக்னிக்கே கிடையாது. அந்த மாதிரி எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலைகளும் பயங்கரமான சந்தர்ப்பங்களும் தான் நமக்கு பெரியதான விஷயங்களை உலகத்துல அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கொடுத்திருக்கு, சந்தேகமே கிடையாது. அப்ப அர்ஜுனனுக்கு பகவான் பகவத்கீதையை சொல்றான். ரொம்ப விசேஷமானது பகவத்கீதை, 700 ஸ்லோகம். அத்தனை விஷயங்களும் வாழ்க்கையை பத்தி, ஆத்மாவை பத்தி, கர்மாவை பத்தி, பரமாத்மாவை பத்தி டீடைலா சொன்னது பகவத்கீதை. ஆச்சரியமானது, பகவான் ஒவ்வொன்னா சொல்லிருந்தான், ஆத்மாவை பத்தி, சரீரத்தை பத்தி, ஜீவாத்மாவை பத்தி, எல்லாம் கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் சொல்லிட்டே வரா. அழகா தன்னுடைய விபூதி, தன்னுடைய ஐஸ்வர்யங்களை பத்தி சொல்லிட்டு வரா, தன்னுடைய விதவிதமான அவதாரங்களை பத்தி சொல்லிட்டு வரா. ருத்ரா நாம் சங்கர சாஸ்மி, ருத்ரர்களும் நான் சங்கரனாக இருக்கிறேன். சேனானி நான் அகம் கந்தக, படை தளபதிகளில் நான் முருகனாக இருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றா வர, மிருகங்களில் நான் சிங்கமாக இருக்கிறேன், பட்சிகளில் நான் கருடனாக இருக்கிறேன், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர. எல்லாம் சொல்லிட்டு வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சொல்லி கடைசியா சொல்ற, அழக அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். யார் என்னையே நினைச்சிருக்காளோ அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய தேவையையும் நான் கவனித்துக் கொள்கின்றேன். இந்த உறுதி கொடுக்கிறார், நீ என்ன நினைச்சுக்கோ, உன்னோடதெல்லாம் பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த கேரண்டி உலகத்தை யாரும் தர முடியாது. சுவாமி கொடுக்கிறார், நீ யோசிக்காத, நீ அது என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, இப்படி ஆயிடுச்சுனா என்ன பண்றது, அப்படி ஆகல என்ன, இப்படிதான் நம்ம கவலை, ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆகலன்னா என்ன ஆகும். சுவாமி சொல்ல, இதை யோசிக்காத, நீ என்ன யோசனை பண்ணு, என்ன யோசனை பண்ணிட்டு, பகவான யோசனை பண்ணிருந்தா போதுமா, கர்மா பண்ண வேண்டாம், அப்படி அர்த்தம் இல்ல. கர்மா பண்ணு, அதனுடைய பலாபலங்களை பத்தி நீ கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன், நீ யோசிக்காத. ராத்திரி தூங்கும், தூங்க போறோம், நான் தூங்கணும், தூங்கல என்ன ஆகும், தூங்கினா என்ன ஆகும், இப்படி யோசனை தூக்கம் போயிடும், அட அறவர தூக்கமும் போயிடும். நான் தூங்கின பிறகு நான் நாளைக்கு உசுரோட எழுந்து போனா எழுந்துக்க மாட்டேன்னா, நான் தூங்கும் போது தலையில ஃபேன் விழுந்துருச்சுன்னா நாளைக்கு நைட்டு யோசிக்கப்படாது சொல்றேன். அதெல்லாம் எப்பொழுதுமே மருந்து சாப்பிடும்போது குறைஞ்ச நினைக்கப்படாது, அப்பதான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நினைக்காதீங்கோ அப்படின்னா கரெக்டா ஞாபகம் வரும். சார் உட்காந்து சார் உடஞ்சிருமா உடஞ்சிருமா பாத்துட்டு இருந்தா நடக்குமா, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே, அது எப்படி யோசிக்காம இருக்கிறது. எத்தனையா விஷயம் நம்ம ரொம்ப யோசிச்சோம், ஆனா நம்ம நினைச்ச மாதிரி விபரீதமா ஒண்ணுமே நடக்கல. அதான் ஒண்ணு, நம்ம ஜோரா நினைச்சிட்டா விபரீதமா நடந்திருக்கு, ரெண்டுமே நடக்கும். ஒரு மகாத்மா சொல்றார், உன் மனது யோசிப்பதை போல் உன் விரோதி கூட யோசிப்பது இல்லை. உங்களுக்கு பிடிக்காத யாராவது இருக்கா வச்சுக்கோங்களேன், நான் என்ன பார்த்த பாரு, நான் சொல்றேன் பாரு, அவன் என்ன பார்த்தா முகத்து ஒரு மாதிரி பண்ணுவா பாரு, அவன் என்ன பார்த்து ஒரு மாதிரி அவளை குச்சு குச்சு பேசுவா பாரு, அவ 1000 டென்ஷன்ல போயிட்டு இருப்பான். நமக்கு அவளை பிடிக்கலன்ற ஒரு காரணத்தினாலே இந்த மனசு விபரீதமா யோசிக்கிறது. பாருங்களா, உன் மனது யோசிப்பதை போல் உன் விரோதி கூட யோசிப்பது, நம்மதான் போட்டு மனசு போட்டு அலட்டிக்கணும். எவ்வளவோ விஷயங்கள் யோசிச்சோம், எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம், என்ன ஞாபகம், உலகத்துல எழுதுறீங்க பெரிய கஷ்டம் ஜனனம், ஜனனத்தை போல ஒரு கஷ்டமான விஷயம் அதுவுமே. ஜனிக்கிறது, ஜனிக்கிறதுனா அம்மாவோட கர்ப்பத்தேர் வெள்ள வர்றது கூட பெரிய கஷ்டம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டானே, வரலன்னா வைத்தியக்கிச்சு எடுத்துருவா வச்சுக்கோங்க, இல்லாடி போட்டு ரிப்போர்ட் முடிக்க முடியும், வெள்ள எழுத்து போட்டுருவா. முதன் முதல்ல அம்மாவோட வயிற்று ஜனிக்கிறோம் பாருங்க, அப்ப நூத்து கணக்கான கோடி கணக்கான விந்தணு கழுவணும், அத்தனையும் போட்டி போட்டு முந்தி அடிச்சுட்டு போய் அம்மாவோட கருமுட்டையில சேர்ந்து நம்ம வெள்ளம் வந்துருக்கும். ஆரம்பமே போராட்டத்துலதான் ஜெயிச்சிருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போராடின ஹாயா யாருமே வரல. நம்ம கர்ப்பத்தில் அம்மாவுடைய கர்ப்பத்தை நுழைய ஆரம்பிச்ச அதிலிருந்து மரணம் வரைக்கும் போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு அழகு. விவேகானந்தர் சொல்றார், ஒரு நாளையில நீ காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரலன்னு வச்சுக்கோயே, நீ என்ன தீர்மானம் பண்ணிக்கோ, நீ போகிற வழி தப்பு அப்படின்னு. நீ போகிற வழி சரியில்லை அப்பதான் ப்ராப்ளம் வரல, நீ போற வழி சரியா இருந்தா ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம வளர்ந்திருக்கோம், பக்குவப்பட்டிருக்கோம், இன்னும் பலவிதமான அறிவை அடைஞ்சிருக்கும். போராட்டமே இல்லை வச்சுக்கோங்களேன், சத்தியமா வளர்ச்சியே கிடையாது. எத்தனை வளர்ச்சி இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் போராட்டத்திலேன்னு வந்ததுதான். இதுக்கு என்ன பண்ணலாம், இதை விட என்ன பண்ணலாம், இதை விட என்ன பண்ணலாம், இதை விட சுலபமா என்ன பண்ணலாம், மாத்தி 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 இந்த கஷ்டம் வந்துருக்கு, அந்த கஷ்டம் வந்துருக்கு. எல்லா எல்லாருக்குமே தெரியும், மேலேன்னு ஒரு பொருளை போட்டால் கீழே விழும், புவி இருப்பு விசை கிராவிட்டி ஃபோர்ஸ், தண்ணி கேரண்டியா மேட்லேருந்து பள்ளத்துக்கு தானே போகும். ஆனா ஒருத்தன் யோசனை பண்ணா, இது பள்ளத்திலேருந்து மேட்டி போனா எப்படி இருக்கும், இயற்கைக்கு விரோதமான ஒரு சிந்தனை. ஆனா அந்த ரிபல் திங்கிங் இந்த யோசனை என்ன பண்ணிடுதுன்னா, மோட்டார் பம்பு சகமா இங்கேருந்து கொண்டு போயாச்சு, இங்கேருந்து கீழேந்து மேல எடுத்துட்டு போறதுக்கு அந்த டெக்னாலஜி, மேலேந்து கீழே வரதுக்கு பைப்ப போட்டா போகும், அதுக்கு ஒரு மோட்டர் வேண்டாம். ரொம்ப அழகு இதெல்லாம். அப்படி ஒருத்தன் அந்த விரோதமா யோசிக்கலாம் வச்சுக்கோங்க, இது கீழேந்து மேல போச்சு அப்படி இருக்குன்னு யோசனை பாருங்க, அதுல மோட்டர் வந்தது பம்ப் வந்தது 300 அடி போர போட்டு அங்கேருந்து ஜலம் 300 அடி மேல வந்து அதுக்கப்புறம் நம்ம எத்தனை மாடி அத்தனை மாடி மேல ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்க. அதனால எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு அழகு இருக்கு, ஒரு நளினம் இருக்கு. ஒரு போராட்டம்ன்றது அவசியம், ஒரு கஷ்டம்ன்றது அவசியம், ஒரு பிரச்சனைன்றது அவசியம். இது இல்லைன்னா வாழ்க்கை போரடி. ஒரு சினிமா டிவி சீரியல ஒரு போராட்டம் சிருஷ்டி வந்தாதான் பாக்குறேன், நல்லவனா இருக்கோ திடீர்னு கெட்டு போயிடுறான், அவன் என்ன பண்ண போறான், அவரோட நேற்று வரைக்கும் நல்லவனா இருந்தானே அச்சுச்சோ நாளைக்கு என்ன ஆகும் டென்ஷன் எப்ப வருது. சீரியல் விதவிதமா போனாத்தான் ஒரே ருட்டீனா போயிட்டு போர் அடிக்கிற சீரியல் நன்னாலேடும், இந்த படம் நன்னாலேடும். உலகத்துடைய சுபாவம், மனுஷ வாழ்க்கைக்கும் பலவிதமான திடீர்னு ஒரு நெளிவு சுழிவுகள் அவசியம், நல்லா ஞாபகம். கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள்லாம் நம்மள பக்குவப்படுத்துவதற்காக. தாயாருடைய கர்ப்பத்துல வந்ததே பெரிய போராட்டம், நிறைய நம்மளோட போட்டி போட்டிருக்கா, நிறைய விந்தணுக்களோட போராடி நம்ம முட்டி மோதி இவாளை தாண்டி ஓடி வந்து ஜெயிச்சு அவாடா அம்மா கர்ப்பத்தை உற்பத்தியான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அதை விட பெரிய கஷ்டம், ஒன் ரூம் கிச்சன் 500 ஸ்கொயர் ஃபீட்ல வாழ்றது கஷ்டம் இல்லை. அம்மாவோட இத்தோண்டு கர்ப்பைக்குள்ள கைய நீட்ட முடியாம கால நீட்ட முடியாம முட்டியில முகம் இடிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. கர்ப்பவாசம் போல கஷ்டமான விஷயம் உலகத்துல இனிமேல் கிடையாது. அதனாலதான் சங்கரர் சொன்னார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜதரே சேன வேண்டாண்டா அப்பா சாமி, திரும்பி எல்லாம் கர்ப்பவாசம் எப்பா, அங்கேயும் கஷ்டம் வெள்ள வந்தும் கஷ்டம், அம்பே வேண்டாம் அப்படி கையெடுத்து கும்பிடுறார் சங்கரர். ரொம்ப கஷ்டம், இதெல்லாமே தாண்டி வந்துட்டோம். அப்ப இந்த இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கர்ப்பத்துல வளரவே கஷ்டம், அதெல்லாம் தாண்டி வருது. நிறைய போராடி ஜெயிச்சிருக்கோம், நிறைய போராட்டங்களை பார்த்து ஜெயிச்சு வந்திருக்கும். எடுத்தவனே நடக்கல, விழுந்து விழுந்துதான் விழாம எப்படி இருக்கிறதுன்னு கத்துண்டோம், அதுக்கப்புறம் தான் நடக்க கத்துண்டோம். என்ன எடுத்து நடக்க கத்துக்கல, முதல்ல சேஃபா விழுறது எப்படின்னு தெரிஞ்சுட்டோம், அதுக்கப்புறமா தான் விழாம இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் பண்றது தெரிஞ்சுட்டோம், அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிச்சோம். அதனால எல்லாத்துக்கும் ஒரு காரணம், அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. யோசிக்க 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 தான் பிரச்சனைகள் அதிகமாகிறது. ஒண்ணு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஒண்ணு பாசிட்டிவா யோசனை பண்ணுங்க, இல்லாட்டி யோசனை பண்ணாம விட்டுடுங்க, வந்த மாதிரியே அது போயிடும். எரியறத பிடுங்கினா குதிக்கிறத வந்து இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ யோசி யோசிச்சு நன்னா எண்ணெய வாசல் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா எரி திக்கு திக்கு திக்குன்னு எரி, போனா போது 10 பேர் போன்ல சொல்லி 5 பேர்கிட்ட குழம்பி நல்லா தீ பிடிச்சிட்டு பூ பூன் ஊதி 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 பெருசா எரிய ஆரம்பிக்கிறது நம்ம பண்ற வாழ்க்கை. சாதாரணமா விட்டோம்னா அது எப்படி வந்ததோ அப்படியே போடும். ராத்திரி வந்தது நம்மள வந்து கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி இழுத்து கொண்டு வரல, ராத்திரி வா 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 இழுத்தோமா, கையில கட்டியா இழுத்தோம், அதுவா வந்தது அதுவா போயிடும். 7-6 மணி ஆச்சுன்னா அதுவா போயிடும், நம்ம பிடிச்சி தள்ள வேண்டாம் போய் தொலையன் இருக்கியே அப்படின்னு தள்ள வேண்டாம், அதுவாக போயிடும். நீ கொசு ஏன் தெரியுமா ஜாஸ்தியா எடுத்து, இது அழிக்க அழிக்க நினைக்க நினைக்கதான் ஜாஸ்தியா போயிடுது. ஒரு காலத்துக்கெல்லாம் அழிக்கிறதுக்கு யாருமே முயற்சி பண்ணல, அதுபாடு இருந்து அதுபாடு கம்மியா இருந்தது. எதை ஒண்ணு அழிக்க ஜாஸ்தி முயற்சி பண்றோமோ அது வித்தியாண்டு, இதுதான் உலகத்துடைய நடைமுறையே. நிறைய விஷயம் இப்படிதான் இடகுடமாயிட்டு இருக்கு, எல்லாமே அப்படிதான். என்ன அவரோட பகவான் இருக்கா, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏசனா பரியபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியம். நீ என்ன நினைச்சின்று, நான் உனக்கு கேரண்டி தரேன், உன் வாழ்க்கையும் உன்னுடைய தேவைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு சின்ன குழந்தைய விஷயத்த அம்மா அப்பா பார்த்து பார்த்து கவனிக்கிறா இல்லையா? ஒரு சின்ன ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு, 3 வயசு குழந்தை இருக்குன்னா அஸ்கூல எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், பிளே ஸ்கூல்ல சேர்க்கலாமா, யாராவது ஸ்கூல்ல சேர்க்கலாமா, இந்த சிலபஸ் சேர்க்கலாமா, குழந்தை கேட்கறதா, குழந்தை எங்கேயாவது போய் ப்ராஸ்பெக்டஸ் வாங்குறதா, 10 பேர்ட்ட விசாரிக்கிறதா, நான் ஸ்கூல்ல எவ்வளவு ஃபீஸ் யோசிக்கிறதா, என்ன யூனிஃபார்ம் கவலைப்படுறதா, எத்தனை மணிக்குன்னு கவலைப்படுறதா, எப்படி போக போறோம்னு கவலைப்படுறதா, எல்லா கவலையும் தாயும் தகப்பனும் படுறா இல்லையா? அப்ப இந்த தாய்க்கும் தகப்பனுக்கு இந்த குழந்தையோட எத்தனை நாள் பந்தம், எவ்வளவு நாளா அம்மா அப்பா அப்பா குழந்தைய அவங்களுக்கு எத்தனை நாளா தெரியும் சொல்லுங்க? அவங்க கர்ப்பத்தை உற்பத்தி ஆன நாள்லயும் தெரியும், உங்க குழந்தை எவ்வளவுதானே தெரியும் அதுக்கு முன்னாடி. அப்ப இந்த ஜென்மாவில சில வருஷங்கள்டே 50 வருஷம் இருக்கட்டமே பழக்கப்பட்ட நமக்கே நம்ம குழந்தை மேல ஒரு அக்கறை இருக்கும், நமக்கு பிடிச்சவங்க மேல ஒரு அக்கறை இருக்கும்னா பிரளயத்துல எல்லாம் நம்மள கர்ப்பத்துல வச்சிருக்கிற சுவாமிக்கு அக்கறை இருக்காரு. பிரளய காலத்துல அத்தனை பேரும் வயிற்றுக்குள்ள பத்திரமா கர்ப்பத்தை வச்சிருக்கார், அவரே தான் சிருஷ்டிக்கிறார், அவரே தான் திரும்ப நம்மள எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிறார். அப்ப அவருக்கு தெரியாதா, ஒரு வைத்தியனை நம்பி உடம்ப கொடுத்தோம்னா அவரு காப்பாத்துவார்னா, சுவாமியை நம்பி வாழ்க்கையை கொடுத்தா காப்பாற்ற மாட்டாரு. ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி டிரைவர் கூட்டம் மத்தியா நல்லா தூங்கினா இல்லையா, உங்களுக்கு கண்ணெலாம் நல்லா தெரியறதா, தலைவலி தான் ஒன்றும் இல்லை இல்லை, வீட்டில் ஒன்றும் டென்ஷன் இல்லை இல்லை, இத்தனையும் கேட்டாவே பஸ்ஸில் ஏறணும், நம்ம சீட்டை பார்க்கணும், ஏறோம் உட்காந்து தூங்கிடுச்சு. அந்த டிரைவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, வீட்டில் டென்ஷனாக தெரியாது, போனஸ் கொடுத்தாலும் தெரியாது, இப்படி பார்த்து பஸ்ஸில் ஏறி பிரேக் எல்லாம் பிடிச்சி பார்த்தா உட்காரும், அப்புறம் ஓட்டி பார்த்து பிரேக் அமுத்துங்க, ஆ இவ்வளோதான் ஸ்பீடு போவோம், எதாவது கேட்குறோமா? இப்போ முன்ன பின்ன தெரியாத ஒரு டிரைவரை நம்பி இவ்வளவு தூரம் நம்மளால போக முடியறது இல்லையா? அப்ப சுவாமியை நம்பினா போக முடியாது, சுவாமியை நம்புறதான கஷ்டமான விஷயம். எத்தனை விஷயங்களை நம்புறோம், எவ்வளவு விஷயம், தங்கம் வாங்கினா பின்னாடி பிரயோஜனம் தரும் நம்புறோமே, தங்கம் பிரயோஜனம் தர காலத்தை நம்ம உசுரோட இருக்கோமான்னு கேரண்டி இல்லை. நம்ம 50 பவுன் 50,000 பவுன் கூட வாங்கலாம், ஆனா அவசரத்துக்கு தேவைப்படும்னு சொல்ற தங்கம் நமக்குத்தான் உபயோகமாகும் என்ன கேரண்டி கிடையாது. ஆனா சுவாமியை நம்பலாம், நம்பணும், நம்ப முடியும். பத்திரத்தை நம்புறோமே, மானத்தை காப்பாற்றும், ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸா, இன்னைக்காவது ஒரு நாள் விஷம் வச்சிருப்பானோ ஹோட்டல்ல யோசனை வந்திருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்கா, கிளீனா இருக்கா, அந்த ஹோட்டலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம் சொல்லுங்க, ஏன் பள்ளி விழுந்திருக்கப்படாதா, என்ன நம்பிக்கை, அவன் ஏதோ கோபத்தரனா பரந்துட்டு போயிட்டு பயமுறுத்துறதுக்காக சொல்ல யதார்த்தத்தை சொல்ற. அப்ப அவளை நம்ப முடியறது இல்லையா? இவ சொல்ற 24 நல்ல கேரட் தங்கம் பிஏஎஸ் ஹால் மார்க் என்னமோலாம் சொல்றேன், நம்புறவன் நம்ம இந்த மாதிரி பார்த்தோமா, வாடி பிஏஎஸ் தெரியுமா, ஹால் மார்க்னா தெரியுமா, இவ்வளவு பெரிய பேனர் வைக்கிற டிவியில யாரோ சொல்றா நம்பிடும், அவ்வளவுதானே. இப்ப இவாளெல்லாம் நம்ப முடியுமா? சுவாமியை நம்பறது என்ன கஷ்டம், உள்ளுக்குள்ள போட சாப்பாட்டை ஜீரணம் பண்ண வைக்கிற சுவாமி தானே, பசிக்கு ஆகாரம் கொடுக்கறது சுவாமி தானே, உலகத்தை சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் காத்து காத்து வீசிட்டு இருக்க, அதெல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு சொல்லுங்க? பிரதம மந்திரி கண்ட்ரோல்ல, ஜனாதிபதி கண்ட்ரோல்ல, US கண்ட்ரோல் இல்லையா, பகவான் கண்ட்ரோல்ல இருக்கு. காத்து எங்கே உற்பத்தி ஆகிறதுனே தெரியல, இன்னி வரைக்கும் எந்த தேசம் இது எங்க ஊர் காத்துன்னு பிடிச்சி வைக்கல, எல்லாருமே சுதந்திரமா போயிட்டு இருக்கு. இந்த காத்து எங்கே, நீ இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும், இத்தனை பேரும் சுவாசிக்கணும், எல்லாரும் கார்பன் டை ஆக்சைடை விடணும், எல்லாரும் ஆக்சிஜன் எடுக்கணும், பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்கும். அப்ப இங்க விட்டவா கார்பனேஜ் இங்க போகணும் இல்லையா, போகலையே ஆக்சிஜன் போகிற. அப்ப இங்கே இதுக்குள்ள ஒரு சுவாமி உட்காந்துட்டுதானே, நம்ம வெள்ள விட்ட கார்பன் டை ஆக்சைடை தள்ளிட்டு ஆக்சிஜன் உள்ள தள்ளா, இவ்வளவு பண்ற சுவாமி காப்பாற்ற மாட்டாரா? இந்த மூக்குல விடுறோம், அப்படி இழுத்துட்டோம் விடுறோம், கொஞ்சம் இப்படியா விடுறோம், நல்லாடு ஓடிட்டு இருக்கு. இங்க விடுறதுக்கும் இழுக்கிறதுக்கும் ஒரு கேப்பே கிடையாது, இந்த கேப்புக்குள்ள எங்க கார்பன் டை ஆக்சைடு போகிறது தெரியல, எங்க இந்த ஆக்சிஜன் வர்றதும் தெரியல, எப்படி நடக்கிறது, எது சாத்தியம், இங்க விஞ்ஞானத்துல முடியும் அப்படி ஒரு சாத்தியம்? அப்ப இவ்வளவு அழகா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, மூக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரா தெரியல, என் மூக்குள்ள உட்காந்துருக்காரு, மூக்குக்குள்ளேயும் இருக்காரு, மூக்கு பக்கத்திலையும் இருக்காரு, ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்காரு, காத்துக்குள்ளேயும் இருக்கா, கரெக்டா ஃபில்டர் பண்ணி இந்த ஆக்சிஜன் இந்த கார்பன் இதை வாங்கி எங்கேயோ விடுறா, அதை வாங்கி இங்க விடுறா, என்ன டிசைன், இவ்வளவு அழகா காப்பாத்துறாரு. நைட் அண்ணா சாப்பிடறோம், பசிக்கல் ஜோரா சாப்பிட்டா தப்பா, பசிக்க அஸ்திருப்தி படுத்துக்கணும், இது ஜீரணமாகும் என்ன கேரண்டி, உள்ளது ஜீரணமாகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ற, அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா யாரு? உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்ரீஹரி. பகவான் கீதர சொல்றம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசித பிராண அபான சமாயுக்த பச்சாமி அன்னம் சத்துர்விதம். நான் தான் பசியாகவும் இருக்கிறேன், பசிக்கு உணவாகவும் இருக்கிறேன், அதன் ஜீரணிக்கும் தன்மையுமாக நான் இருக்கிறேன். அப்ப ஆகாரத்துல நம்ம சாப்பிடுற ஆகாரம் உடம்பு முழுக்க அந்த சக்தி வேணும். உடம்புல எல்லா வஸ்துவுமே அவசியம். கிட்னிக்கு ஒரு சக்தி வேணும், லிவருக்கு ஒரு சக்தி வேணும், கண்ணுக்கு பார்க்கிற சக்தி மட்டும்தான் வேணும், காதுக்கு கேட்கிற சக்தி மட்டும்தான் வேணும், நாக்குக்கு பேசுற சக்தி மட்டும்தான் வேணும், கைக்கு காரியங்கள் பண்ற சக்தி வேணும், காலுக்கு நடக்கிற சக்தி வேணும், மூளைக்கு ரோகணம் பண்ற சக்தி வேணும், நகத்துக்கும் புருவத்துக்கும் என்ன சக்தி வேணும்? ஆனாலும் நகம் வேணும், ஆனாலும் புருவம் வேணும். இவ்வளவுக்கும் வெரைட்டியா சக்தி வேண்டி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே விதமான சக்தி இல்லை. நல்லா ஞாபகம், எலும்புக்கு ஒரு சக்தி, சதைக்கு ஒரு சக்தி, ரத்தத்துக்கு ஒரு சக்தி, ஹார்ட் பீட் அந்த ஹிருதயம் சுருங்கி வரையத்துக்கு ஒரு சக்தி, எல்லாத்துக்கும் வேண்டி இருக்கு. இதுக்கு என்னென்ன பர்சன்ட் என்னென்ன சக்தி யார் எடுக்கிறோம்? நம்ம அழகா ரூட் மேப் போட்டு மாசாந்திர பட்ஜெட் போடுற மாதிரி டெய்லி பட்ஜெட் போட்டு கொஞ்சம் லிவர் வீக்காக இருக்கும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்மளா பண்றோம். உள்ளுக்குள்ள சுவாமி பண்றா இந்த புருவத்தோட முடிக்கு ஒரு ஒரு முடிக்கு இவ்வளவு சக்தி போகுது. அந்த ஒரு முடி வளர்றதுக்கு, அந்த ஒரு முடி ஜீவிச்சுன்றது ஒரு சக்தியை கொடுக்குற, நகத்துக்கு ஒரு சக்தி. அப்ப இவ்வளவு பண்ற சுவாமிக்கு, நம்ம உடம்புல இவ்வளவு அற்புதங்கள் பண்ற சுவாமிக்கு நம்ம வாழ்க்கையை நடத்துறதா ஒரு கஷ்டம். நம்ம வாழ்க்கையை நடத்துறதா ஒரு கஷ்டம். மூக்கு அழகாக அது சுவாசிக்கிற சக்தி, வாசனை நுகர்ற ஒரு சக்தி இருந்தா போதும். இது கரெக்டா அழகா டைவெர்ட் பண்ணி நம்ம என்ன சாப்பிடுறோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆகாரம். இதுல சிங்கம் ஒரு விதமான ஆகாரம், மான் ஒரு விதமான ஆகாரம், மரம் செடி கொடு விதமான ஆகாரம், மனிதர்கள் ஒரு விதமான, மனிதர்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி ஆகாரம். அத்தனை ஆகாரத்துடைய பிரயோஜனம் சரீரத்தை நடத்துறது தானே. அதெல்லாம் யார் பண்ற? சுவாமி தானே பண்ற. அதான் பகவான் சொல்ல, நீ என்ன நினைச்சின்ற போது மக்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன். அனந்தியா சிந்தையன் சோமான் ஏசனா பதிய பார்த்ததே தேஷா மித்யாபியுக்தா நாம் யோக க்ஷேமம் வகாம். நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது. நம்ம ராத்திரி தூங்கும் சதயம் லப்டப் யார் அடிக்க வைக்கிறோம்? அதுதான் தானே எடுக்கிறது. ரத்தம் உள்ள ஓடிந்துருக்க நம்ம சொல்லிட்டு விடுங்க, ரத்தமே சமத்தா ஓடுன்னு ரத்தம் எழுந்துக்கணும்னு சொல்றோம். அது பாட்டு நடக்கிறது. அப்ப பகவான் சொல்றார், எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி யோசிக்காம என்ன பத்தி யோசிச்சு ஹாயா. அனன்யா சிந்தையம்ன்றது வந்து எனக்கெல்லாம் பிச்சு விடுவோம் பிச்சு அப்படியே அர்த்தம் இல்ல. என்ன நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் பண்ண போறேன், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ ஜாலியா என்ன நினைச்சது சௌக்கியமா இருக்கு. நீ என்ன நினைச்சா தான் பண்ணுவேன்னு அர்த்தம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ என்ன நினைக்கலன்னா உனக்கு படாத பாடுபடுத்துவேன். அது சுவாமியுடைய குணம் இல்ல. நாசிகன்னா சுவாமி இல்ல, சுவாமி இல்லைன்னு திருத்திருவா சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா நடக்கிறதான? அவனுடைய காரியத்தையும் அதே ஹரிதான் பாதிக்கிறார். ஆஸ்திகவாதியுடைய காரியத்தையும் ஹரிதான் பாதிக்கிறார். அதனால நம்ம நினைச்சா நமக்கு டென்ஷன் இல்லாம அப்படியே இருக்கலாம். யாராவது இருக்கலாம், ஒன்னும் கவலைப்பட, நான் பாத்துக்கேன், நிம்மதியா தூங்கு. இந்த குழந்தைகள்லாம் இங்கே அடுத்த நாள் வெளியில போகணும், ஏதாவது வேணும், அம்மா சாத்தலை சமணி கழிப்பீங்க, நான் போகணும் நான் போகணும் சொல்லிட்டு சகமத்தா தங்கிடும். சாதாரணமா 9 மணிக்கு கழிப்பினா கூட எழுந்து யோசனை பண்ணும். அன்னைக்கு 6 மணிக்கு அம்மா அலாரம், 4 மணிக்கு எங்க எக்ஸ்கர்ஷன் போனோம், வெளியில போனோம்னா அம்மா 4:30 குழந்தை அப்பா எழுந்துட்டேன் அப்படின்னு. அப்ப இந்த 4:30 அது என்ன தைரியத்தை தூங்குறதுன்னா, எங்க அம்மா என்னை எழுப்புவா, அவ ராத்திரி எவ்வளவு நேரம் வேலை பண்றா, அம்மா தூங்கினாலா, அம்மாக்கு டயர்டா இருக்கா, இந்த அம்மா 4 மணிக்கு எழுப்பா, என்ன ஒரு நம்பிக்கை. 3 நாள் அம்மாவுக்கு ஜனமாச்சு, அம்மா இன்னைக்கு எழுப்ப முடியுமா, அசந்து தூங்கிட்டான்னா அந்த கவலையே இல்லை. அதுக்கு சொல்லாம்மா தூங்கு எழுப்பினா கூட, அம்மா 5 நிமிஷம்மா, அம்மா 5 மினிட்ஸ் புஷன் தான் இருக்கு படுத்துருங்க. சில குழந்தைகளை வேன் வந்துச்சுனா தான் எழுந்துக்கும். ரொம்ப தைரியம், எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் அம்மா எழுப்போ, அம்மா எப்படி வண்டியில ஏற்றி விட்டுருவோம் அந்த நம்பிக்கை. அதாவது கடைசி வரைக்கும் அவ்வளோ மக்கள் பண்ணும் எழுந்துக்காம 20 நிமிஷத்தை கூட அம்மா நம்மளை தயார் பண்ணி ட்ரெஸ் போடும்போது சாதம் ஊட்டி விட்டுருவா, சாதம் ஊட்டும் போது ஷூ மாட்டிடுவா, எல்லாம் சேர்ந்து பண்ணிடுவா. குழந்தைக்கு தெரியும் அம்மாவுக்கு நல்ல டெக்னிக் உண்டு, நம்ம என்ன டெக்னிக் பண்ணாலும் அம்மா நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவான் தைரியமா நம்புறது. அந்த நம்பிக்கை பெரியவாளாகிய நமக்கு பகவான் அர்த்தம். எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையை சுவாமி நடத்தினார், நடத்தின்றிருக்கார், நடத்துவா அந்த நம்பிக்கை வந்துருக்கா. பகவான் அதான் சொல்லும், அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பரியு பாசதே தேஷா நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யஹம். நான் பார்த்துக்கிறேன் இவ்வளவு சொல்லிட்டு சொல்றார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ. அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. சாதாரணமா சொன்ன டோன்ட் வரி பி ஹாப்பி, இதுதான் சுவாமி கோட்பாடு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, என்ன நம்பி ஒன்ன ஒப்படை, இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது, நம்மள ஒப்படைக்கணும். தீபாவளி வர்றது, ஏதாவது ஷர்ட்டையோ ஏதோ பிளவுஸோ தைக்கிறதுக்கு கடைக்காரங்கிட்ட இங்கே கொடுக்கு, அத்தனை கடை ஏறி இறங்கி 300 ரூபா பிட்டு 500 ரூபா இல்லை கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சமத்தா, அவர் ஓரத்தை கட் பண்ணி இத்தினோண்டு ஒரு கார்டில் அதை வச்சு ஒரு ஸ்டாப்லர் பண்ணி கொடுத்து 5ஆம் தேதி வாங்கு, 8ஆம் தேதி வாங்கு, ரொம்ப பழக்க விட அதுவும் கொடுக்க மாட்டான், நீங்கள் வாங்கும் அப்புறமா தச்சு தரையமாண்டுவோம். எப்படி நம்பர் இல்லை வாழ, அவ மேலே குத்தமான சொல்லலை, என்ன நம்பிக்கை, அவா நல்லவர்களும் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அவா இருக்க போறாளா நம்ம இருக்க போறவா நமக்கு தெரியுமா, ரெண்டுமே கேரண்டி இல்ல, ஆனா நம்புறோமா இல்லையா. அப்ப சுவாமிய நம்புறது கஷ்டமா, நமக்கு முன்னாடியும் இருந்தார், பின்னாடியும் இருக்கார், எப்பொழுதும் இருக்கார், ராத்திரி பகல் எல்லா நாள் எல்லா கிழமை 24x7 தான் சுவாமி தான், வேற யாரும் கிடையாது. நிறைய பேர் அப்படி 24x7 நீங்க எப்பொழுது அழைத்தாலும் வருவோம், கூப்பிடுற சுவாமி மட்டும்தான், வரத சுவாமி மட்டும்தான், 24 மணி நேரம், 7 நாள் 30 நாள், மாசத்துக்கு 30 நாள், 365 நாள், வெயிலோ மழையோ இடியோ மின்னலோ கரெக்டா தான் அனுகிரகம் பண்றது சுவாமி. அப்ப அவரிடத்துல பூர்ணமான நம்பிக்கை இருந்தா அப்போ பகவான் ஆசிர்வாத், எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை காப்பாற்றுகின்றேன், வருந்தாதே. நீ வருத்தப்படாதே, நீ சுகமா இருக்கணும். ஒரு குழந்தை அழுதுன்னா சமாதானப்படுத்துறதுக்கு ஆசைக்கு அத்தனை பேரும் முயற்சி பண்ணும், ஒரு கை கொண்டு ராத்திரி அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பைத்தியகாரம் பண்ணுவோம், விளையாட்டு காட்டுவோம், அங்கே காட்டுவோம், இங்கே காட்டுவோம், என்னமோலாம் பண்ணி அவரை அழுகை நிறுத்தத்துக்கு நம்ம இவ்வளவு போராடுறோம்னா, நம்முடைய துக்கத்தை பார்த்து இந்த சுவாமி கை கொட்டி சிரிப்பாருன்னு நினைக்கிறேன். சிரிக்க முடியுமா, நம்மெல்லாம் கல்லஞ்சு, நம்மெல்லாம் சுயநல பிசாசுகள் அப்படிதான் சொல்லணும். யாருமே நான் லோகத்துக்காக வாடுறேன்னு சொன்னா நம்பவே நம்பாது அப்படி சொல்லலாம், யார் தெரியுமா சொல்லலாம், ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்லலாம், சுவாமி ராமானுஜர் சொல்லலாம், மத்வாச்சாரியார், சைதன்ய மகாபிரபு, விவேகானந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சா, இவா சொல்லலாம். நம்ம எல்லாம் லோகத்துக்காக வாழ்றேன்னு சொன்னா அவளை நம்பவே கூடாது. நான் எனக்காக வாழ்றேன்னு சொன்னா அவளை பூரணமா நம்பதான், உள்ளத உள்ளபடி ஒத்துக்கிறாள். நான் எனக்காக ஒண்ணுமே கேட்கறதுன்னு சொன்னா போய் எல்லாரும் தனக்காக கேட்கணும், ஞானி வரைக்கும் தனக்காக தான் கேட்கிறான், பகவானே உன் தரிசனம் வேணும்னு கேட்கிறார், சுயநலம் தான், ஏன் கேட்கணும். அதனால சுயநலம் தப்பில்லை, ஒரு எல்லையை கடக்காத வரைக்கும் சுயநலம் உத்தமம் தான். பகவான நம்புங்கோ, பகவான் இவ்வளவு சொல்லிட்டார் பகவத்கீதை. அர்ஜுனன் கேட்டு மேனி சிதிர்த்தான், அசந்து போனான், யுத்தம் பண்ணான், விஸ்வரூப தரிசனம் எல்லாம் காட்டிட்டான். எல்லாத்துக்குள்ளையும் நான், எனக்குள்ள எல்லாம் தான் விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம்னா ரொம்ப ஹைட்டா இருப்பார், அர்த்தமே கிடையாது, அப்படி அர்த்தமே இல்லை. எங்கெங்க காணினும் சக்தி அதான் சொல்ற மாதிரி, எதை பார்த்தாலும் பகவான் தெரியுவான், பகவானுக்குள்ள எல்லாம் தெரியும். இப்ப டிவிக்குள்ள எல்லா சேனலும் தெரியறதும் அந்த மாதிரி, பகவானுக்குள்ள எல்லாம் தெரியறது விஸ்வரூபம், விஸ்வமே பகவானுக்குள்ள தெரியறது விஸ்வரூபம், விஸ்வம் முழுக்க பகவானா தெரியறது விஸ்வரூபம், இதுதான் அர்த்தம். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றதே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றதே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றதையே நந்தலாலா. இது விஸ்வரூப தரிசனத்துடைய ஸ்வயம் அனுபவம், இது கவிதை இல்லை, விஸ்வரூப தரிசனம் அனுபவிச்ச மகாகவி பாரதியுடைய அற்புதமான அனுபவம். எல்லாம் காக்கை நம்மளும் எத்தனை காக்கையா பார்க்க, ஒரு நாளா கண்ணுன்னு தோணிருக்கா, காக்கா கத்தினா சொந்தக்காரா ஞாபகம் வருது, தவசத்து அன்னைக்கு பித்ரு ஞாபகம் வருது, என்னைக்காவது காகத்தை பார்த்து கண்ணன்னு தோணிருக்கா, பாரதியார் தவிர காகத்தை பார்த்து கண்ணன் நினைச்ச ஒரு ஆள் உலகத்தை கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிராமணன் கிடையாது, காகத்தை பார்த்து கண்ணன் சொன்ன ஒரே ஒரு நினைச்ச ஒரு பிராமணன் பாரதி மட்டும்தான், வேற யாருக்கும் அந்த அந்த ஒரு பாவமே கிடையாது. காக்கை சிறகிரியில நந்தலாலா நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுவதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுவதையே, பெரிய ஆழ்வார் பாசுரம், பச்சைமா மலை போல் மீறி பவளவாய் கமலச்சங்கம் கருத்தது, பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலாம் இந்த பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா. இது கூட பரவாயில்ல, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் என்பம் விரலை வச்சு பாருங்க தெரியும். ஊதுவத்தி பொறிக்கை வந்தால் சுட்டுடுது சுட்டுடுதுன்னு பத்து நாள் கையாற்றாள் நம்மெல்லாம். ஒரு தீக்குள்ள விரலை வச்சு ஆஹா கண்ணா ரொம்ப நன்னா இருக்கேன்ற, தீக்குள்ள விரலை விட்டா கண்ணனை தீண்டும் என்பம் தெரியணும்னா எப்படி ஒரு பாவத்தை இருந்தா அது தெரியும். தீ மிதிக்கிறதுன்னு சொல்லுவோம், தீ மிதிப்பா கிராமங்கள்ல நிறைய இடங்கள்ல நீ குரு குரு ஓடி வந்துடுவான். இவர் கூட தீக்கள் விரலை வச்சுதாப்பா கண்ணாசபா, இந்த வெயில்ல போயிட்டு வந்து ஏசி போட்டு உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றதையே நந்தலா. இது அந்த ஒரு பாவம். அப்படியே அந்த விஸ்வரூப தரிசனத்தை எல்லாம் காட்டி கொடுத்துட்டார் அர்ஜுனன், யுத்தம் பண்ணா ஜெயிச்சுட்டான். எல்லாரையும் வசீகரிச்சது யாருன்னா இந்த பார்த்தனுடைய சாரதி. இப்பதான் கதைக்குள்ள வர, இந்த கதையே வரல, இவ்வளவு சிரேஷ்டம். அப்ப இந்த அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ண சாரதி எப்படி இருப்பான், கிருஷ்ணனுடைய அவதாரத்துடைய பெரிய விசேஷம் எதுன்னா கீத உபதேசம் தான். ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லிடணும், ரகசியம் எல்லாம் சொல்லிடணும், எல்லா உபனிஷத் சாரங்களையும் அள்ளி கொடுத்துடும். சக்கையா பிழிஞ்சின்னு ஒரு டம்ளர்ல கொடுத்தணும். சர்வ உபனிஷத்தோ காவு தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வஸ்த சுதீர் கோக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. அர்ஜுனனை கண்ணுக்குட்டியா வச்சுண்டு எல்லா உபனிஷதங்களையும் மாடுகளா வச்சுண்டு பகவான் கலந்தப்பால் கீதேன்ற அமிர்தம். சர்வ உபனிஷதோ காவு துக்தா கோபால நந்தனக பார்த்தோ வஸ்தக சுதீர் கோக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. அப்ப அந்த பகவான் அந்த கீதை சொல்லும் பொழுது இருந்தவன் அவ்வளவு அழகா, மீனி சிதிர்க்கிறார் இவ்வளவு அழகா இருக்காரே இவர். சரியா கீதை சொன்னது கிருஷ்ண தாத்தா, இளவயசு கிருஷ்ணன் கிடையாது, என்ன ஞாபகம், வயசான கிருஷ்ணன். ஆனா வயசான பிறகும் இளமை மாறாத கண்ணன், இளமை மாறாத ஒரு அழகான ஒரு கண்ணன். அந்த கண்ணனை பார்த்து பார்த்து அதிசயிச்சு பிரமிச்சு போறார் பீஷ்மர், எப்படி இருந்தேடா அந்த ரத சாரத்தியம் பண்ணும்போது நீ உட்கார்ந்து இந்த ஸ்டைல், அந்த குதிரையை பிடிச்சிட்டு இருந்த ஸ்டைல், அந்த அது சாத்தி அப்படி சுத்தின ஒரு ஸ்டைலு, அந்த கையில பாதி நீ விடுத்துட்டு நின்ன ஸ்டைலு, அதை ஊதின ஸ்டைலு, அது இறங்கி அந்த பீஷ்மர் சொல்றார் எப்பேற்பட்டவன் தான் நீ துவாரகா தீசன்டா, இவ்வளவும் பண்ணிட்டு சாயங்காலம் ஆயிடுத்து ரதம் எல்லாம் யுத்தம் நின்றுட்டு ஆறு மணி ஆயிடுத்துனா, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் காப்பல்தான் ஆரம்பிப்பான். இந்த காலத்துல அந்த யுத்த நியமங்கள்லாம் உண்டு, அது வரைக்கும் எல்லாரும் அந்த குருஷேத்திர மைதானத்திலேயே டென்ட் கட்டிட்டு இருப்பான். ஆனா ராத்திரி ஒருத்தரோட ஒருத்தர் போய் சண்டை எல்லாம் போட்டுக்க மாட்டான், யுத்த சமயத்தை மட்டும்தான் சண்டை, மற்ற சமயத்தை தேவையான பக்கத்துல பக்கத்துல இருப்பான். ஆனா அதர்ம யுத்தம் கிடையாது, அதாவது தர்ம யுத்தம்னு பேர் மகாபாரதத்து. அப்ப பீஷ்மர் இப்படி தேடுறாரு, எங்க எல்லாரும் இருக்க கண்ணனை காணலையே அப்படின்னு பார்த்தா, இந்த ரதத்துடைய குதிரைகள் எல்லாம் ஓட்டிண்டு போய் அதுக்கு அழகா தண்ணி எல்லாம், அதுக்கு என்ன வேஷ்டி எல்லாம் அது இறுக்கி கட்டிட்டு மாட்டுக்கார மாதிரி தொடைக்கு மேல இறுக்கி கட்டிட்டு மாடு மேய்ச்சு, அந்த சந்தோஷத்தெல்லாம் இப்ப குதிரையை மேய்ச்சு அதுக்கு இப்படி தடவி விடுச்சிடும், இந்த மாட்டுக்கெல்லாம் தடவி கொடுத்து அப்படி காமிக்கும், அதுக்கு அந்த கனவு தீர தடவி கொடுத்தா அப்படியே வான் செய்யா ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தடவை மாடு இப்படி, அதுக்கு அந்த தடை வர்றது ஒரு பெரிய வாசல். அந்த மாதிரி குதிரைக்கு கனவு தீர தொரிஞ்சு விட்டு இருக்கான், அதுக்கு கலப்பெல்லாம் போயிடுவான். பீஷ்மர் அசந்து போற, நீ சாட்சாத் பரபிரம்மம், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், துவாரகா தீசன், ஏதோ பழைய பிருந்தாவன கோபாலனா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப துவாரகா நாதன் தார் ரஞ்சோடு ஆயிடா, நீ போயிட்டு தெரிஞ்சு விட்டு இருக்கியே பேர்பட்ட சௌலபியம்னு அதை பார்த்து பார்த்து அதை நினைச்சு பீஷ்மர் முக்தி அடைஞ்சுட்டான். அவ்வளவு சிரேஷ்டம். பீஷ்மர் கேட்கறது ஏன்டா அத்தனையும் பண்ணிட்டு இருக்க, அது என்னமோ பீஷ்மர் தாத்தா மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி பழகி போயிடுத்தோம், இப்ப குதிரைதான் கிடைச்சி இதையாவது மேய்க்கிறேன், இதுக்கு தெரிஞ்சு விடுறதே சுகமார் பாவம். இந்த குருஷேத்திர யுத்தத்துல எல்லா அர்ஜுன் எல்லார பத்தியும் கவலைப்பட்டான், அத்தனை பேரை பத்தியும் கவலைப்பட்டான். துரியோதனம் போயிடுவானே, பீஷ்மர் போயிடுவாரு, கிருபாச்சாரியர் போயிடுவாரு, அவனுக்கு அது தோணலையா, இத்தனை யானை குதிரை செத்து போகுமேனு தோணல். அதான் பரமாற்றம், இது சுயநலந்தா பாசத்தினால உங்க மனுஷா செத்து போறான் மட்டும் துடிக்கிறதா. அப்ப இந்த குதிரை யானை எல்லாம் என்ன தண்டத்தில் பெற்று போட்டிருக்காளோ அதுக்கும் உயிர் தானே, அதை பத்தி இவனுக்கு கவலையாது. அதனாலதான் பகவான் ஆரம்பத்தை கீதையில திட்டுறாரு, என்னமோ ரொம்ப நல்லவா ரொம்ப எல்லாம் அலட்டுக்காதுன்னு, என்னமோ யுத்தமே வேண்டாம் கிளம்புறேன்னா, உனக்கு பிடிச்ச மனுஷா உங்க பந்துக்கள் இப்ப ஏதோ கொஞ்சம் சண்டை வந்துடுது, இதுக்காக இவாளை போய் இழக்கணமா? சுயநலத்துல வந்த ஒரு கருணை போல ஒரு வேஷம்ன்ற பகவான். இது ஒண்ணு சும்மாதான், இது ரொம்ப நல்லவன் அப்படின்னா நான் நம்பவே மாட்டேன், சும்மா அலட்டிக்காதன்னு. இந்த குதிரை யானையை பத்தில யாரு கவலைப்படும்? அத்தனையும் கவலைப்பட்டது ஒரே ஒருத்தன் கண்ணன் மட்டும்தான். இந்த குதிரை யானைக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சு விடுறேன், ஏன்னா கண்ணனை பார்த்துட்டு உசுர விட்டுருக்கீர்கள் பாருங்க. அதனால அவைகளுக்கும் மோட்சம் கிடைச்சு. மகாபாரத இருக்கிற அந்த குதிரை யானை என்னெல்லாம் உண்டு, அத்தனை ஜந்துக்களுக்கும் மோட்சம் கிடைச்சு. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பார்த்து தேவர்கள் அசந்து போனா, கை கூப்பினா, மனசு மயங்கினா. ராமபக்தனான ஆஞ்சநேயர் கூட கையெடுத்து சேவிச்ச ஒரே கிருஷ்ணன், குருக்ஷேத்திர யுத்தத்துல பார்த்தனுக்கு சாரதியா இருந்த கிருஷ்ணன் மட்டும்தான். ராமனை தவிர யாரும் சேவிச்சதே கிடையாது. கிருஷ்ணன் தான் மாட்டுக்கார பய, அவங்கிட்ட யாரா போவாளான்னு சிந்தல் பண்ற ஆஞ்சநேயரே கைகூப்பி, ஆஹா கிருஷ்ணா, ஆச்சரியம், அத்தியாச்சரியம், அற்புதம், 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 ஜெய் போல ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு அப்படின்னு ஆஞ்சநேயரே சொன்ன ஒரு கிருஷ்ணன் பார்த்தனுக்கு சாரதியா இருந்தவர் தான். அந்த பிரபுவை பார்க்கறது பெரிய பாக்கியம், ஆச்சரியம், அத்தியற்புதம், அத்தியற்புதம், ரொம்ப விசேஷம். குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சாச்சு, பாண்டவர்கள் ராஜ்யம் கிடைச்சாச்சு, ரிஷிகள்லாம் பிறமிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாரு தெரியுமா பார்த்த சாரதி? அந்த நின்ன அழகும், உக்காந்து இருந்த அழகும், இந்த பீஷ்மரை கொள்றதுக்காக சக்கராயுதம் எடுத்து நடந்த அழகும், ஆஹா ஆஹா ஆஹா, புலம்பி 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 தீத்துட்டாள், புலம்பி புலம்பி தீத்துட்டாள், புலம்பின புலம்பி தீத்துட்டாள். அது எல்லா அரிசியும் மாத்தி 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 சொல்லிட்டே இருக்காள், சொல்லிட்டே இருக்காள். இது அப்படியே அழகா சுமதின்ற ஒரு மகாராஜா காதல விழுந்து பார்த்து சாரதியை பார்க்கணும். அது அப்படி இருந்தா கரெக்டா ஆயர் குடத்துக்கு தகுந்த மாதிரியான கெட்டப் எல்லாம் அப்படியே இருந்தாரா சுவாமி. அவனை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப ஆசை வந்து விடுத்தான். அதே தலைமுறை தலைமுறை தலைமுறையான சொல்லிட்டு இருக்கா. அழகா சுமதின்ற ஒரு மகாராஜா, அவர் திருமலையில பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிற ராஜ ரிஷி, அவர் காதல விழுந்து விடுத்தான். அந்த அருமையா இருந்தார் அந்த சுவாமி. எப்படி இருந்தா தெரியுமா, பார்க்கணமே அவருடைய அழகும், அந்த ஆஜானு பாகுவான சரீரமும், அவர் போல வராது அப்படின்னு சொல்ல, இவர் உடனே திருமலையில நின்று தொழுதார், எனக்கு அந்த பார்த்த சாரதிய பார்க்கணும், பார்த்த சாரதிய பார்க்கணும், பார்த்த சாரதிய பார்க்கணும், பார்த்த சாரதிய பார்க்கணும். கதறி அழுது உண்ணாமல் உறங்காமல் அழுதுண்டே இருந்தார். எனக்கு பார்த்தாரதிய பார்க்கணும், எனக்கு பார்த்தாரதிய பார்க்கணும், எனக்கு பார்த்த சாரதிய பார்க்கணும்னு அழுதுண்டே இருந்தார். அப்ப அழகா பகவான் சொல்லிட்டான், இந்த இடத்துலதான் உனக்கு நான் பார்த்த சாரதியெல்லாம் காட்சி கொடுக்க முடியாது, மலை மேலாம் நீ நேர பிருந்தாரண்ய கஷேத்திரம் போ. கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரம் பிருந்தாரண்ய கஷேத்திரம். பிருந்தாரண்யம்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இன்னைக்கு சாதாரணமா சொன்னா திருவல்லிக்கேரி. பிருந்தா அப்படின்னா துளசி, பிருந்தாவனம்னா துளசீவனம். அந்த பிருந்தாவனத்துக்கு சமமா துளசிக்காடு நிறைஞ்ச ஒரு இடம் திருவல்லிக்கேரி. ஒரே துளசிக்காடு அது, இன்னைக்கு சொல்றேன் திருவல்லிக்கேரி. ஒரு காலத்துல வெறும் துளசிக்காடு, எங்க துளசி இருக்காளோ அங்க ஹரி உண்டு. வசந்தி வைஷ்ணவோ எத்திர சந்நிதோ ஹரி சொல்ல அப்படியா, துளசி காணனம் எத்திர எத்திர பத்மவனானி ச வசந்தி வைஷ்ணவோ எத்திர தத்ர சந்நிதோ ஹரி. எங்க துளசி இருக்காளோ, எங்க தாமரை இருக்கோ, எங்க பகவத் பக்தர்கள் இருக்காளோ அந்த இடத்துல ஸ்ரீஹரி உண்டு. துளசி காணனம் எத்தனைதான் கிரகத்துல எல்லாரும் துளசி செடி வச்சிருக்கோம், ஏன்னா ஸ்ரீஹரி சாநித்தியம் நிரந்தரமா இருக்கிறதுக்காக. உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம், இந்த கல்யாண கல்பத்துருன்னு ஒரு புக்கு வரும், இந்த கீதா பிரஸ் கோரக்பூர் போடுற ஒரு ஹிந்தி புக்கு, அதுல ஒரு முஸ்லீம் எழுதியிருந்தார். அவரோட சந்தர்ப்பத்துல ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா, அந்த நிகழ்ச்சி முழுக்க சொல்ல முடியாது நேரம் இல்லை எனக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அவர் தன் வீட்டுல துளசி வச்சு பூஜை பண்றதை வழக்கமா இங்க வரைக்கும் வச்சிருந்திருக்கார். உண்மையான நடந்தது ஏன்னா சரியா ஜாதகப்படி ஜோசியப்படி ஒருத்தன் அன்னைக்கு மரணம் அடையணும். யமதூதர்கள் பேசுறத அவர் காதால கேட்டுட்டார். ஒரு முஸ்லீம் யமதூதர்களை பார்த்துட்டு வித்தியாசமான கெட்டப்ல இருக்கு, அவருக்கு தெரியாது இந்து தர்மத்தில் இல்ல. அவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா, அவ அப்ப கேட்டு சொல்ற இவ பாரு அந்த மாடு வந்து இந்த மாப்பிள்ளை அப்படி குத்தும் அவனை தூக்கி அந்த பக்கம் போடும், இதோட ஆயுதம் முடிஞ்சு அவன் உயிரை எடுத்து நம்ம அழகா போயிடலாம் நடக்கிறதுக்கு. நம்ம எமதம்ப ராஜா கிட்ட சொன்னா அது நம்பவே முடியல, இதெல்லாம் நடக்குமா அவருக்கு தெரியாது, அவளுக்குலாம் உருவமே கிடையாது. பார்த்துட்டே இருக்கிற அதே மாதிரி இந்த யமதூதன் ஒருத்தன் போய் அந்த மாட்டை ஏதோ பண்ணா மாடு முரண்டு பிடிச்சது, கயிறு அறுத்துட்டு நேரம் வந்து மாப்பிள்ளை ஒரு குத்து குத்தி வீதி அடிச்சு உடனே இவன் சரி அப்ப ஆட வீதி அடிச்சு வாடா போலாம் அப்படின்னு சொல்லி பாசக்கயிறை போடலான்னு பார்த்தா போட முடியலையா, ஏன்னா இந்த மாப்பிள்ளை புலசிச்செடி கீழே விழுந்துட்டான், புலசிச்செடி கீழே விழுந்துட்டான், பாசக்கயிறு போட்டு இழுக்க முடியல. எப்படி சிவலிங்கத்து மேல பாசக்கயிறு போட முடியல, கட்டிப்படுத்த மார்க்கண்டேய மேல பாசக்கயிறு போட முடியலையோ அது போல ஆச்சரியமா துளசிச்செடி கீழே விழுந்தவன் கழுத்துல பாசக்கயிறு போட முடியல. அப்ப யமதூதர்கள் அடடா சரி இனிமேல் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அவனுக்கு ஆயிச்சு கட்டி விடு, துளசிச்செடி கிட்ட விழுந்துட்டான் அப்படின்னு போயிட்டான். அந்நிலேந்து அவர் துளசிச்செடி வளர்த்துருக்காருன்னு சொல்லி அவர் கல்பத்தருள எழுதிட்டார் முஸ்லீம். அவள் அவர் பலமுடையவள் துளசி, ரொம்ப விசேஷம். சுவாமி திருவிழா ஒரு பூ போட்டுட்டோம்னா திரும்பி எடுத்து அர்ச்சனை பண்ணக்கூடாது சாஸ்திரம், துளசி மட்டும் எத்தனை ஆயிரம் தடவை வேணா போட்டு போட்டு எடுத்து போடுவோம். சில கோவில்களில் பார்க்கலாம் பட்டர் அப்போ எடுப்பார் அர்ச்சனை பண்ணுவார் திரும்பி நம்ம போவோம் அதையே எடுப்பார் ஒரு வாட்டி அர்ச்சனை பண்ணுவார். நமக்கு என்னடா அது அநியாயம் பண்றாரு, கஞ்சத்தனம் பண்றாரு. துளசி எத்தனை தடவை எடுத்து போட்டாலும் அவள் பரம பவித்திரமானவள், அவ்வளவு சிரேஷ்டம். கோபிகள் சொல்றா ஸ்ரீதேவிக்கு கூட மார்பில் தான் இடம் கொடுத்தாராம், துளசிக்கு தலைமையில இடம் கொடுத்துட்டாரு, தலைக்கு மேல இடம் கொடுக்காரு துளசி கொடுத்துட்டாரு. அது ஆண்டா சார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் பகவான் தலையில வாசனை வீசுற நடாம துளசி கந்தம். கோபிகள் கோபிகா இதுக்கு முன்னாடி புலம்புறா கிருஷ்ண துளசிட்டு தேடும்போது சொல்றான் கஷ்டித் ரொம்ப அழகா சொல்றான் ரொம்ப விசேஷம், அகஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே. கோவிந்த சரண பிரியத்துல உனக்கு தாண்டி இடம் உண்டு, உனக்கு தெரியாம கண்ணன் எங்கேயும் போக முடியாது, எங்கடி போனா. அதனாலதான் ஆண்டாலும் துளசிச்செடி கீழ் ஆதரவு அங்குரிக்கும் பொழுதே தெரியவா சொல்றா. இப்ப ரோஜா பூவோ தாமரை பூவோ வேற தானே பார்த்தா யாரோ தோணும், ரோஜா பூவை பார்த்தா மனைவிக்கு கொடுக்கலாம், அம்மாவுக்கு வாங்கிட்டு போடலாம், இல்ல சகோதரி கொடுக்கலாம்னு தோணும். துளசிய பார்த்தா சுவாமி தான் ஞாபகம், அங்குரிக்கும் பொழுது ஒரு முலை விடும் பொழுதே சுவாமிக்காக, ஆண்டால் பிறக்கும் பொழுது நான் சுவாமிக்காக உணர்த்தறதுக்காக தான் துளசிச்செடி கீழ் அவதாரம் பண்ணா அப்படின்னு தெரியவா அப்படின்னு அவ்வளவு வசத்தி அந்த துளசி. அப்படிப்பட்ட துளசிக்காடு தான் பிருந்தாரண்யமாகிய திருவள்ளிச்சி, பிருந்த ஆரண்யம் பிருந்தாரண்யம்னு பேர். அவ்வளவு அழகு அந்த பிருந்தாரண்யத்துக்கு போ, அங்கே நீ என்னை பார்த்த சாரதியா பார்க்கலாம்னு வெங்கடநாதன் சொல்லி அனுப்பிட்ட. அங்கேன்னு அந்த ராஜா வந்தா பார்த்தா ஜம்னு நிக்கிறார் சுவாமி. இவர் எங்க வந்தார் அப்படின்னா வேதவியாசருடைய ஒரு சிஷ்யர் ஆச்சரியமா ஆத்ரேய மகரிஷின்னு பேர், அவருக்கு நிறைய ஆத்ரேயர்கள் உண்டு, இது வேதவியாசருடைய சிஷ்யர். அவர் வந்து வேதவியாசருடைய பகவான் என்ன அனுபவிக்க என்ன பண்ணுறாங்க நேர பிருந்தாரண்யம் போ, அந்த இடத்துல உட்காந்து தபசு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மூர்த்தியை கொடுத்தா, ஒரு கையில பாஞ்சதன்யம் வச்சுண்டு ஒரு கைய அழகாக அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு திருக்கைய வச்சுண்டு இவனை எடுத்துட்டு போய் பூஜை பண்ணு இவன் உனக்கு எல்லாம் கொடுப்பான்னு சொல்லி அந்த வேதவியாசர் அனுகிரகம் பண்ணி கொடுத்த மூர்த்தி தான் இன்னைக்கு நம்ம திருவல்லிக்கேணியில சேரிக்கிற பார்த்தசாரதி. மகாபாரதம் எழுதின வேதவியாசர் வந்த மூர்த்தி ஆத்ரேய மகரிஷி அங்கேந்து கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணி அவர் உட்கார்ந்து பூஜை பண்ணி அனுபவிச்சுருந்தார். ஒரு கையில பாஞ்சஜன்யத்தோட பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ அப்படின்னு பகவத்கீதையில வரும் ஸ்லோகம் துரியோதனன் சொல்லுவான். அவ்வளவு அழகா ஆச்சரியமா சஞ்சயன் சொல்லிட்டு இருப்பார், துரியோதனா சொல்லி சஞ்சயன் சொல்லுவார் யார் யார் சங்கநாதன் வணங்கினான் பொழுது பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயக பௌண்டரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா பிருகோதரகன் யார் யார் சங்கத்தை முழங்கினார்கள் ஆச்சரியமா. துரியோதனாதிகள் பக்கம் பீஷ்ம பிதாமகர் சங்கநாதம் முழங்கினர், லாப்படி யுத்த தர்மப்படி லாஜிக்கலா கிருஷ்ணன் சங்கநாதம் முழங்கறதுக்கு ரைட்டே கிடையாது, முழங்கினா யுதிஷ்டன் முழங்கலாம், இல்லாடி போனா போறது பஞ்சபாண்டவாள்ல யார் வேணா சங்கனா அவளுக்கான யுத்தம், இல்லாட்டி அவளுடைய படை தளபதி திருஷ்டத்யும்னன் சங்கநாதம் முழங்கணும், ஏன்னா அவா சைட்ல படை தளபதி பீஷ்மன் முழங்கினார். இப்ப யாருமே இல்லாம முந்திரி கொட்டைன்னு தெரியுமா, முந்திரி கொட்ட கணக்கா முதல்ல சங்கத்தை எடுத்து ஊதினது யாருன்னா கிருஷ்ணன் தான். என் பக்தனுக்காக என்ன வேணாலும் செய்தேன், பக்தர்கள் அத்தனை பேர் சார்பிலே அவன் எடுத்தான் பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ சங்கத்தை வாயில் வச்சு ஒரு முழங்க, அந்த சங்கத்தை வச்சிருக்கிற ஒரு சுவாமி நம்முடைய பார்த்தசாரதி. குருஷேத்திர யுத்தத்துல கண்ணன் எப்படி இருந்தா பாக்கணும்னா பார்த்தசாரதி தான் கரெக்டா. இந்த ஆயர்குல சிகாமணி மாட்டுக்கார சுவாமின்னா இந்த கிருஷ்ணன் மட்டும்தான் கரெக்டா. ஆயர்குலத்துக்குலாம் மீச உண்டு, உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் மீசியோட சுவாமியை பார்க்கணும்னா பார்த்தசாரதியை விட்டு வேற சுவாமியோட பர்ஃபெக்ட் சவுத் இந்தியன் பெருமாள்னா பார்த்தசாரதி தான். அது எல்லா பெருமாள் நார்த் இந்தியன் பெருமாள், மீசியே கிடையாது. சவுத் அவன் முறுக்கு மீச, அது ஆயர்குலத்துடைய அடையாளம், மாட்டுக்கார அடையாளம். மாட்டுக்கார அடையாளத்தோட சுவாமியை பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி மட்டும்தான். ஆனா வயசானவர் முகத்துல சுருக்கம் கிடையாது, ஆனா மீசை மட்டும் நரச்ச மீச, கருப்பு மீசை தானே போடணும், நரச்ச மீச. வயசான கண்ணனை பார்க்கணும், ஆயர்குல சிகாமணியா பார்க்கணும், கோபால சூடாமணியா பார்க்கணும், அர்ஜுனனுடைய சாரதியா பார்க்கணும், பீஷ்மருக்கு முக்தி கொடுத்தவனை பார்க்கணும், கீத உபதேசம் பண்ணவனை பார்க்கணும்னா பார்த்த சாரதியை விட்டா வேற சுவாமி கிடையாது. என்ன ஞாபகம், இத்தனை லட்சணங்களுடைய ஒரே ஒரு சுவாமி கிருஷ்ண சுவாமினா பார்த்த சாரதி மட்டும்தான். அது குருமுகமா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஆச்சாரியனா சுவாமியை பார்க்கணும்னா ரெண்டு இடம் தான், ஒண்ணு பத்ரிகாசனம் ரொம்ப கஷ்டம், உச்சாணி கும்பல உட்கார்ந்துக்கு ஒரு சுவாமி, உடம்புல பலம் இருக்கணும், செம்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும், டப்பு வேணும், எல்லாம் ரெண்டு. இவரை பார்க்கறது உங்களுக்கு அப்படி கடையே நடந்தே போயிடலாம், பம்பு பேசி நடந்தாலே போயிடலாம், இப்படி பீச்சை பார்த்து இப்படி நடந்து போனா இப்படி ஒரு ஆறு சொல்லு நுழைஞ்சு அப்படி போய் வரணும். கூப்பிடுற தூரம் இல்லையா, இந்த மாதிரி வைகுண்டம் கூப்பிடுற தூரம் மாதிரி இங்கேயும் கூப்பிடுற தூரம் பார்த்தாங்க. ஆச்சரியம் அந்த சுவாமி ஆச்சாரியன் கீதாச்சாரியன் அப்படின்னா பார்த்தசாரதி மட்டும்தான். பெரியவா எல்லாருமே பார்த்தசாரதி பெருமாள் வைஷ்ணவ பெரியவாள் சொல்லும்பொழுது கீதாச்சாரியன் 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 தான் சொல்லுவோம். அத்தனை விசேஷம் அந்த பார்த்தசாரதி. திருமலை வெங்கடநாதன் அந்த சுமதி ராஜாவின் அனுப்ப அவர் வந்து பார்த்தா அழகா கையில பாஞ்சதன்யம் வச்சிருந்த சுவாமி சந்து போயிட்டார். கரெக்டா அர்ஜுனனுக்கு எந்த சுவாமி உபதேசம் பண்ணாரோ, எவர் ரதம் ஓட்டினாரோ, எவர் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தை தேஷா நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொன்னாரோ அவர் இவர். மத சுவாமி தான் கூட இவர் தான் அவர்னு சொன்னோம், ஆனா இவரே தான் அவர். இவர் தான் யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொன்னதுன்னா ஸ்ட்ரெயிட்டா யாருன்னா பார்த்தாரி மட்டும்தான், வரதராஜன் கிடையாது, ரங்கநாதன் கிடையாது, திருமலை அப்பன் கிடையாது. யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொன்ன ஒருத்தர் பார்த்தசாரதி தான். மாமேகம் சரணம் ரஜன் உப்ளியப்பன் கையில எழுதி வச்சுக்கலாம், மாசுச்சன் வரதராஜன் கையில எழுதி வச்சுக்கலாம், ஆனா சொன்னது யாருன்னா பார்த்தசாரதி. எந்த வாய் பார்க்க பார்த்தாரதி, அந்த செம்பவள வாய் தான் பகவத்கீதை சொன்ன வாய், அந்த வாயை திறந்துதான் அழக பகவத்கீதை சொல்லி அர்ஜுனன மாமேகம் சரணம் ரஜன் சொன்னவர் பார்த்தசாரதி. இந்த பார்த்தசாரதி தான் அர்ஜுனுடைய குதிரையெல்லாம் குளிப்பாட்டின பார்த்தசாரதி. இந்த பார்த்தசாரதி தான் அர்ஜுனனுக்கு ரத்த சாரத்தியம் பண்ண பார்த்தசாரதி. இந்த பார்த்தசாரதி முகத்துல அவள இந்த உற்சவ மூர்த்தி பார்த்தோம்னா முகம் முழுக்க புட்டுபுட்டா, பீஷ்மர் போட்ட அம்புகள் அத்தனையும் வாங்கின்ற திருமுக மண்டலம் இவர் மட்டும்தான் பிரத்யக்ஷமானவர். கரெக்டா பகவத்கீதா நாயகன் குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு அப்புறமா பகவான் ரொம்ப நாள் இல்ல, கிருஷ்ணவதாரம் குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே பகவான் கிளம்பி போயிட்டார். குருக்ஷேத்திர கண்ணனை பார்க்கணும்னா ஈரேழு பதினாலு லோகத்துல ஒரே ஒரு இடம் திருவல்லிக்கேணி மட்டும்தான். பரமபதத்துல கூட இப்படி பார்க்க முடியாது, திருப்பார்க்கடல கூட இது கிடையாது, திருவல்லிக்கேணில மட்டும்தான். பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை திருமங்கையாளர் சொல்றார், பார்த்தன் தன் தேர்முன் நின்றானே பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானே சிற்றவை முடிய சிற்றவை பணியால் முடிதறந்தானே மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. இன்னைக்குதான் மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி பிரிச்சுட்டோம், ஆழ்வார்கள் காலத்துல மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேன். சிவஸ்தலமும் விஷ்ணு ஸ்தலமும் அப்படி நெருங்கின சம்பந்தம். அதுவும் இன்னைக்கு சரியா சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம சொல்ற கபாலீஸ்வரர் கோவில் பின்னாடி காலத்துல வந்த கோவில், இங்கிலீஷ்காரர்கள் காலத்துக்கு அப்புறமா வந்த கோவில் இந்த கபாலீஸ்வரர். ஒரிஜினல் கபாலீஸ்வரர் இன்னைக்கு சாந்தோம் சர்ச். அதுதான் ஒரிஜினல் கபாலீஸ்வரர் கோவில். அதை இடிச்சுட்டு தான் அவங்க சர்ச்சே கட்டியிருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் உள்ளுக்குள்ள ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோட உள்ளுக்குள்ள அந்த கல்வெட்டுகளே உண்டு, வெளியில சொல்ல மாட்டா. ஆனா உண்மையான சிவபெருமானுடைய கபாலீஸ்வரர் கோவில் அதனால மாறலாம. இது திருவல்லிக்கணி பக்கத்துல பக்கத்துல அந்த இடத்துல இருந்த சமுத்திரத்து பக்கத்துல இருந்த சிவபெருமான் பதிகங்கள்லாம் வாசிப்பதன் கரெக்டா சமுத்திரத்தை நோக்கி இருக்காருன்னு உண்டு. இதெல்லாம் உள்ளுக்குள்ள மயிலாப்பூர்ல வந்து விட்டார். சர்ச்சு தான் ஒரிஜினல் கபாலீஸ்வரர் கோவில். தாஜ்மஹால் தேஜோ மகாலயான் சிவபெருமானுடைய கோவில். அதனால தயவு செய்து இன்னிலேந்தாவது எம்மதமும் சம்மதம்ன்றத விட்டு தொலைங்கும். எம்மதம் மட்டுமே எமக்கு சம்மதம். இன்னி வரைக்கும் யாரையும் அழிக்காத ஒரு தர்மம் நம்ம தர்மம். நோ கம்பல்ஷன், நோ கன்வர்ஷன் இன்னி வரைக்கும் அப்படின்னா ஹிந்துவிசம் மட்டும்தான். இன்னி வரைக்கும் யாரும் எங்க மாதிரி வாங்க 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 வாங்கன்னு பிக் நோட்டீஸ் கொடுக்காத ஒன்னே ஒன்னு நம்ம தர்மம் மட்டும்தான். கன்வர்ஷனே பண்ணாத ஒரே ரிலீஜன் நம்ம தர்மம் மட்டும்தான். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலோர கிராமங்கள் நிறைய மாத்திட்டா மாத்தின் இருக்கா நம்மளுடைய அஸ்ரத்தையினால, நம்மளுடைய பிரார்த்தனை இல்லாத நமக்கு அக்கறை இல்லாதது மாறணும். அதுக்காக சொல்லியிருக்கேன், நமக்கு ஒண்ணு பாதகம் இல்லை நினைச்சிடப்படாது. எத்தனையோ பேர் மாத்தியாச்சு, மாறப்படாது. அதுக்கு நம்ம எல்லாம் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம். மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டே, மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி கடந்த இந்த பகுதியை சொல்ற ஆழ்வார், பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுந்தும் கோதிலின் கனியை நந்தனார் கழிற்றை குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேன். திருமங்கையாழ்வார் பாசுரம். வேத ரகசியம், வேதத்தை அனுபவிக்கக்கூடிய முனிவர்கள் விழுந்தும் குற்றமில்லாத ஒரு கனியா, நல்ல பழம், வாகலதம் மாதிரி விசேஷமான ஒரு பழம் இருந்தா பார்த்த தரதியம். கோதிலின் கனியை, கோதுனா குற்றம். இப்ப ஆப்பிள் சாப்பிடுறோம், சாம்பு கிட்ட இப்படி சாப்பிடுறோம், ஆனா உள்ளுக்குள்ள கொட்ட உட்காந்து சப்போட்டா சில பேர்லாம் தோல் எழுதிட்டு சாப்பிடும், சில பேருக்கு தோல் டேஸ்ட் குடிக்காது. எல்லாத்தையும் ஒரு குற்றம் இருக்கு. வாழைப்பழம் தோலை உரிச்சு சாப்பிட வேண்டியிருக்கு, சிலவெல்லாம் தோலை உரிக்காம சாப்பிட உள்ளுக்குள்ள உட்காந்து இருக்கு. நீல மாம்பழம்னு உண்டு, அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி கத்திச்சு விரிச்சு சாப்பிடும், சாப்பிட்டு முடிச்சு பார்த்தா கடைசி பார்த்தா மாம்பழத்துக்கு ஓட்ட இருக்கும், இவ்வளவு ரெண்டு உட்காந்து அப்படின்னு என்னமோ பண்ணும். இந்த மாதிரி எல்லா பழத்துக்கும் ஒரு குற்றம் உண்டா? குற்றமே இல்லாத பழம் ரெண்டு, ஒன்னு பாகவதம் இன்னொன்னு பார்த்தசாரம். வாழ்வது குற்றமே கிடையாது. ஏன் நக்கிளி கொச்சி போட்ட பழம், நிகம கல்ப தருவர் கலிதம் பலம் சுகமுகா அமிருத திரவசம் யுதம் திபத பாகவதம் ரசமாலயம். அது கிளிக்குதான் ஒரு பழத்துடைய டேஸ்ட் கிளீனா தெரியுமா? சுகபிரமன்ற கிளி வேதன்ற மரத்துல பழுத்து தொங்கின்றது சம்சாரிகளுக்கு எட்டா கனியா இருந்துதான். பெரிய பெரியவாள் அனுபவிச்சு எதிர்பார்த்தா ஐய விரக்தர்கள்லாம் அனுபவிக்கிறதுக்காக சீ சி 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 ஒரு கொத்து கொத்தி நல்லா இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படி கட் பண்ணி கீழே போட்டோம். எல்லாரும் கேட்டா இப்படி கீழே போட்டுட்டியே, உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். வேற யாருக்கு நான் சம்சாரி நாம் கருணையா ஆக புராண குக்கியம் தம் வியாச சுமனும் உபயாமி குரு முனீனா. சம்சாரிகளுக்காக பாகம், குற்றமே இல்லாதது பாகவதம். அதுக்கு அடுத்ததுன்னா கோதிலின் கனியை பார்த்தசாரி, பார்த்தசாரதியும் பாகவதம் ஒண்ணு. ஏன்னா பாகவதம் ஆரம்பம் பார்த்தசாரதி தான். குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சு அந்த கண்ணனை வச்சுட்டுதான் பாகவதம் ஆரம்பம். அஸ்வத்தாமன் உபமாண்டவர்கள் அழிக்க அவனை தருத்தின்ற போல் அப்ப கூட சாரத்தியம் பண்றது பாகவத ஆரம்பம் நம்ப பார்த்தசாரதி பெருமாள் தான். பத்னி நாராயணன் கிடையாது, உடுப்பி கிருஷ்ணன் கிடையாது, குருவாயூரப்பன் கிடையாது, காஞ்சி வரதராஜன் கிடையாது, ரங்கநாதன் கிடையாது. பாகவத ஆரம்பம் இன்னைக்கு பாகவத சக்கபோடு போடவன்னா ஒரே காரணம் நம்ம குருக்கு மீச சுவாமி தான். நம்ம மீசக்காரன் தான், வேற யாரும் கிடையாது. இந்த மீசக்காரன் தான் பாகவத ஆரம்பம், பாகவதத்துடைய அங்கமும் மீசக்காரன் தான். பார்த்தசாரதியில ஆரம்பிச்சு பாகவத பார்த்தசாரதான் முடியாது, இறங்கியும் இல்லை. பார்த்தசாரதி தான் ஆரம்பமே, பாகவதம் முழுக்க ஆரம்பம் பார்த்தா கரெக்டா பார்த்தசாரதி தான். பாகவதம் என்ன வாசி பார்த்தோம்னா ஆரம்பத்துல பார்த்தசாரதி தான் ஆரம்பமே. குருஷேத்திர முடிஞ்சாச்சு, பீஷ்மர் பார்க்கறது பார்த்தசாரதி தான். பீஷ்மர் வந்து முக்தி அடைகிறது பார்த்தசாரதி கிட்டேருந்து தான். குந்தி தேவி பிரார்த்திக்கிறது பார்த்தசாரதி கிட்டதான். நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ மாலினி, நம பங்கஜ நேத்ராய, நம பங்கஜாங்கிரியே சொல்றது பார்த்தசாரதியத்தான். அத்தனை விசேஷம் இந்த பார்த்தசாரதி. இந்த பார்த்தசாரதிய கர்ப்பத்திலேயே பார்த்தது பரிசுத்தி, பரிசுத்தி கர்ப்பத்துல பார்த்ததும் இந்த முறுக்கு மீக சுவாமியை தான் பார்த்தோம். மீசையெல்லாம் இல்லாம இளவயசு கிச்சாவை பார்க்கவே இல்லை. முருக்கு மீச கிருஷ்ணன் கையில கதையை வச்சு சுத்தரகிருஷ்ணனை பார்த்தான். சங்கரிச்சு சக்கரம் வச்சுருக்கல, கதையை வச்சு சுத்தரகிருஷ்ணன் தான் பார்த்தான். அந்த பார்த்த சாரதிதான் பரிசுத்த மகாராஜனையும் காப்பாத்தி அவ்வளவு சிரேஷ்டம். அந்த சுமதி மகாராஜன் இங்க வந்தா ஆத்ரேய மகரிஷியோட சேர்ந்துட்டு அழகா இந்த பார்த்த சாரதியை அனுபவிச்சான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பார்த்த சாரதி. பார்த்த சாரதிக்குள்ளேயே ஒரு அஞ்சு சுவாமி உண்டு. ஒவ்வொருத்தரும் வந்ததே ஒரு அழகு. மதுமான் அப்படின்ற ஒரு ரிஷி, அவருக்கு ரொம்ப நாள் ஆசை ராமனை பார்க்கணும் அப்படின்னு. ராமனை எப்படி பார்க்கணும்? பரத லட்சுமணன் எல்லாம் சேர்ந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை. அவர் பார்த்தார் தியானம் பகவான் பிருந்தாரண்யம் போ, நேர வந்தார் திருவல்லிக்கேணி வந்தார், நல்லா தியானம் பண்ணா பகவான் ராமனா காட்சி கொடுத்தார். இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேரே திருமுகையாளர் சொல்றா. கைகேயி சொன்னதுக்காக பத்தாபுஷம் வேணான்னு போனவன நகரா பார்த்தேன்னா திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்ட்டார். ஒரே திவ்ய தேசத்துக்குள்ளேயே இத்தனை மூர்த்திகள் உண்டு. வேங்கடநாதன் சொல்லி சுமதி மகாராஜா வந்து பார்த்த கிருஷ்ணன், அதனாலே வேங்கட கிருஷ்ணன் திருநாமம். மூலவருக்கு வேங்கட கிருஷ்ணன், அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் தான் திருநாமம். உற்சவ மூர்த்திக்கு தான் பார்த்த சாரதின்னு பேரு. மூலவருக்கு வேங்கட கிருஷ்ணன், கிருஷ்ணன் பேரு. வேங்கடநாதன் சொல்லி சுமதி மகாராஜா வந்ததுனால வேங்கட கிருஷ்ணன், வெங்கட கிருஷ்ணன் சொல்லப்படாது. இந்த தப்ப பண்றதுல தமிழ்காரன் மட்டும்தான். வெங்கடாசலம், வெங்கடா தளபதி, வெங்கடேசன், தப்பு. வேங்கடம், வேம்னா பாபம், கடம்னா புசுந்திரல், வேங்கடம்னா பாவத்தை புசுக்குபவன் அர்த்தம். வெங்கடேசன்னா பாவத்தை புசுக்கக்கூடிய ஈசன் பேர். அதுல வேற இப்ப நியூங்காலஜி வந்து வெங்கடேசன் வேற எழுதாருட்டா வி ஒய்யே, என்ன அர்த்தம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. வெங்கடநாதன், வெங்கடவானன், வெங்கட கிருஷ்ணன். அந்த வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னா பார்த்த சாரதி அவ்வளவு அழகா ராமநாதன் காட்சி கொடுத்துட்டார். அதே சந்தர்ப்பத்துல இன்னொரு ரிஷி, அவருக்கு நரசிம்மரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஜம்முன்னு பிரஹல்லாத வரவனான நரசிம்மனும் வந்துட்டார். பிரஹல்லாதான் ரொம்ப அழகா திருமங்கையாளர் சொல்றா, பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயில் ஓர் ஆயிரம் நாமம் எள்ளிய வாகி போது ஆங்காதற்கோர் பொறுப்பினனாகி. பள்ளியில கூடுக்கு போயிட்டு வாடா, ஏதோ ஏபிசிடி ஆனா அவன் நான் கத்துட்டு வாடான், அங்கேருந்து வந்து விஸ்வம் விஷ்ணு வசக்காரன் சேதனாமா சொல்றான். அது யார் அப்பா மடியில உட்காந்து குழந்தை எடா படிச்சே எதுதான் நல்லா இருக்கணும் ரைன் சொல்லி கொடுத்தா, அப்பா சரணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாத்தியம் சக்கியம் மாத்மணி வேதம் இதான்ப்பா ரைன் பத்திண்டு வருது. கூழ் தெரியலையா வாத்தியார் தெரியலையான்னு சொல்லுது. கூழ கூட்டு விசாரிச்சுதான் வாத்தியார் கூட்டு விசாரிச்சுதான் அவசனா எங்க சிலபஸே கிடையாது, உன் பிள்ளை எங்க படிச்சான்னு தெரியல. அவனுக்கு புரிஞ்சு கொடுத்து எல்லா சிலபஸையும் மாத்தி குழப்பினது கர்ப்பத்தில் இருக்கும்போது நாரதன் அந்த பயிலுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டான். சரியா சொல்லி கொடுத்தா அவனை பொறுத்தவரைக்கும் அது தப்பு அவஸ்தம். ஆனா அந்த பையன் அந்த சிலபஸை பிடிச்சுனுட்டா அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தூண தட்டினா உள்ள நரசிம்மம் வந்தா கீழ்ச்சி கொடுத்தான். அந்த நரசிம்மரை பார்த்து ரொம்ப தைரியமான அதுக்கு அகோபிலம் தான். கரெக்டா நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த இடம் அகோபிலம். எப்படி ராம ஜென்மபூமி அயோத்தியாவை சொல்றோமோ, கிருஷ்ண ஜென்மபூமி மதுராவை சொல்றோமோ, நரசிம்ம ஜென்ம பூமி அகோபிலம். அதனாலதான் திருமங்கையாழ்வார் சொல்ற, தெய்வம் அல்ல செல்லவண்ணா சிங்கவேல் குன்றமே. உடம்பு பலமா இருக்கும்பொழுது மனசுல தைரியம் இருக்கும்பொழுது நல்லா கூட்டம் சேரும்பொழுது அகோபிலம் போயிட்டு வந்து உடம்பு டயர்டாகி கூட்டம் இல்ல மனசு பயம் கண்டுபிடிச்சா அகோபிலம் போக முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல ரோட்ல திருநாய் போற மாதிரி அகோபில காட்டுக்கு சிங்கம் புரியலாம் அப்படி போயிட்டு இருக்கும். இன்னும் இருக்கும் அவர் சிங்கங்கள்லாம் சுவாமி தரிசனம் பண்ணுமா அங்கங்க பார்த்தா அங்கங்க தந்தங்களா இருக்குமா, யானை தந்தம் சுவாமி பக்கத்துல நடான்னு பார்த்தா இந்த சிங்கங்கள்லாம் யானையை அடிச்சு அதை கொம்ப புடுங்கி கொண்டு வந்து சுவாமி திருடியில போட்டு அடியேன் அப்படின்னுமா சலாம் அப்படி போடுமா. சிங்கங்கள்லாம் எங்க நரசிம்மர் அவருக்கு எதாவது காணிக்க கொடுக்கணும்னு யானையை அடிச்சு கொம்ப புடுங்கி வந்து சுவாமி திருடியில போடுமா. திருமங்கையாழ்வார் சொல்றார், சிங்கங்கள்லாம் யானையுடைய கொம்ப கொண்டு வந்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போற ஒரு சிங்கவேல் கொண்டு வரும். கேட்கறதையோ தைரியம் வருதா அடி வைத்த கலக்கும். ஆனா அந்த சுவாமிய பிரகல்லாத வரதனா தேவேன்னு பார்த்தா அவர் இருக்கணும்னா திருவல்லிக்கேணி கம்பேனி. அனல்விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேன். வேங்கடநாதன் வந்துட்டார், நரசிம்மமூர்த்தி வந்துட்டார், ராமன் வந்துட்டார். இல்லாதபடி தாயார் பார்த்தால் அவளுக்கு ஏதோ பெருமாள் கொஞ்சம் ஊழல் வந்துடுத்து உங்களோட இல்லை என்னால் இருக்க முடியாது. அப்படின்னு போச்சு. திவ்ய தம்பதி, திவ்ய தம்பதி வரைக்கும் பிரச்சனை உண்டு. அதனால நம்மளுக்கு சண்டையெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. திவ்ய தம்பதிகள் வரைக்கும் பிரச்சனை உண்டு. சிவபெருமான் பார்வதிக்கு பிரச்சனை வரலையா? மாமனா மாப்பிள்ள சண்டை அந்த காலத்துல இருந்தே உண்டு, புதுசே கிடையாது. எல்லாமே ஆதி காலத்திலிருந்தே உண்டு. அந்த மாதிரி திவ்ய தம்பதிகள் தாயார் கோச்சிட்டு வந்துட்டாளாம். அந்த சமயத்துல பிருகு மகரிஷி பிருந்தாரணத்தை உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். தாயார் பார்த்தார், இவருக்கு பெண்டாட்டியா இருக்கிறத விட இவருக்கு பொண்ணா இருக்கிறது நிம்மதி அப்படின்னு வந்துட்டார். அழகா வந்து அவர் தியானம் பண்ணிருக்க, ஒரு நாள் ஆண்டாள் மாதிரி தியான அவதாரம் பண்ணிட்டா. இவர் வேதம் ஜெபிச்சுட்டு இருந்தா, கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்க குழந்தை. ஓ, இவள் வேத நாயகின்னு தெரிஞ்சுட்டு வேதவல்லின்னு ஒரு திருநாமத்தை வச்சுட்டார். வேதவல்லின்னு திருநாமத்தை வச்சு ஜோரா வளர்த்துருக்க தாயார் பேர் வேதவல்லி. ரொம்ப அழகா இருக்கும் வேதவல்லி தாயார். அந்த வேதவல்லி திருநாமத்தை வச்சு அழகா வளர்த்துருக்கா. பார்த்தாரு பாட்டு, அவர் பாட்டுக்கு இருக்கா, ராமன் பாட்டுக்கு இருக்கா, லட்சுமன் பாட்டுக்கு இருக்கா. இந்த வேதவல்லியோட அழகு, இந்த சௌந்தரியம் எல்லாம் ரங்கநாதனுக்கு மூக்குல வெறுத்து. இங்கேருந்து இப்ப நாரதர் பேசினார், வேதவல்லி என்னமா இருக்கா தெரியுமா? நாரதர்கி தான் வேலை. ஒரே ஒரு கமலவல்லி என்ன அழகு தெரியுமா? சிவலிபுத்தோட ஆண்டாள் அழகு நீ பார்க்கணமே ரங்கா. அவ்வளவுதான் கலந்து ஊர் ஊரா போவா கல்யாணம் பண்ணிட்டு வந்து. வாங்க முடியாமதான் ரங்கநாயகி கதவை படீர்னு அடிக்கிறார். எப்பயாவது வெளியே போனா தேமேனு தனியா போயிட்டு தனியா வர வேண்டியதான். வெளில போனாரும் யாரோ ஒருத்தர் கூட வந்துடுறாரு. கிருஷ்ணன் கூட 16108 ரங்கனுக்கு கணக்கே கிடையாது. இல்ல லுங்கி வேற கட்டிட்டு வருவார் ரங்கநாதன், நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு துலுக்கநாச்சியார கல்யாணம் பண்ணிட்டு ஒரு உற்சவ சமயத்துல லுங்கிய கட்டிட்டு வருவார். ஆனா கோவில்ல லுங்கி சட்டை அணிந்து கொண்டு வரப்படாதுன்னு போர்டு வைப்பார். சாமி மட்டும் லுங்கி கட்டிட்டு வருவார். இல்ல பரமண்டா லுங்கி கட்ட ஒரு ஆசாமி உண்டு. ஆசாமி இல்ல சாமி, திருவள்ளூர் வீரராகன். அவர் வீராமரம் கட்டி நான் பார்த்ததே இல்லை. எப்ப பார்த்தாலும் கட்ட கட்டமா ஒரு கலர் கலராக ஒன்று கட்டிட்டு தான் இருப்பேன். எப்பொழுதுமே திருவள்ளூர், திரு எவ்வுள்ளூர், திருவள்ளூர் கிடையாது, திரு எவ்வுள் ஊர். பகவான் கிம் கிரகம்னு கேட்டார். கிம் கிரகம்னா எவ்வுள், என்னோட ரூம் எதுன்னு கேட்டார். அது திரு எவ்வுள் ஊர், அது திரு எவ்வுள்ளூர். தமிழ் வராது, திருவள்ளூர் ஆயிடுச்சு. நிறைய பேர் நினைச்சிருக்கா திருவள்ளூருக்கு அதுக்கு சம்பந்தம் நினைச்சிருக்காங்க. அதை விட கஷ்டம். மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க நினைச்சுக்கிறேன் அப்படி. திருவள்ளூருக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கு போல. அது திரு எவ்வுள்ளூர்னு அர்த்தம். அத்தனை விசேஷம். அந்த ரங்கநாதன் அங்கேருந்து இங்க வந்தா இளவரசர் வேஷம் போட்டுட்டு வந்தார். தாயார் பார்த்தா இவரே மன்னாதர் அப்படின்னார். இவர் தான் என்னுடைய நாதன் அப்படின்னு சொன்னார். உடனே ரங்கநாயகனுக்கு, ரங்கநாதனுக்கு அழகா பிருகு மகரிஷி இந்த வேதவல்லி தாயார கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். உடனே பிருகு மகரிஷி சொன்னார், சுவாமி சீவல்லிபுத்தூர்லாம் இருக்கிற மாதிரி இங்கேயே அப்படியே இருந்துள்ளாமே அப்படின்னா. உடனேயே பெருமாள் திருவள்ளி கேணையில பார்த்தார். நமக்கு ஒரு இடம் உண்டோ அப்படின்னா, உனக்கு இல்லாத இடமா இருக்கும் அப்படின்னு சார் ஒன்று கொடுத்தணும். இத்தனை சுவாமி திருவள்ளி கேணி பார்த்த சாரதி ஆயாச்சு, நரசிம்மர் ஆயாச்சு, ராமச்சந்திரமூர்த்தி ஆயாச்சு, ரங்கநாதனும் ஆயாச்சு. பேரு இடிச்சுட்டு பிடிச்சுன்னு நிக்க, இதுல பார்த்தசாரதி சன்னிதில வேற சில மகாத்மாக்கள் அவன குடும்ப சமேதரா பார்க்கணும். ஒரு பக்கம் ருக்மிணி, ஒரு பக்கம் பலராமர், சாத்யகி, பத்யும்னன், பேரன் அனிருத்தன் வரைக்கும் வயசாக வயசாக குரூப் போட்டோ எடுக்க பிடிக்கும். மனைவி, பிள்ள, பேரன், அண்ணா, தம்பி அப்படி அவர்கள் அது வரைக்கும் முதல்ல தனி போட்டோ தான் பிடிக்கும். இல்லை எல்லா வயசு இருக்கிற வரைக்கும் என்ன இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாம் செயல் செயலா நிற்கும். அதுக்கப்புறம் இந்த ஜோடி போட்டோ, அப்புறம் வயசாக வயசாக குரூப் போட்டோ தான் பிடிக்கும். கரெக்டா தாத்தா, இந்த பக்கம் ஆதிகாரி, இந்த பக்கம் அண்ணா, தம்பி சாத்யகி, இந்த பக்கம் உள்ள பிரத்யுமனன், இந்த ஓரத்துல அனிருத்தன். குடும்ப சமேதரா சுவாமியை பார்க்கணும்னா திருவல்லிக்கேரி கண்டே. அவ்வளவு அழகா இடம் கொடுத்துட்டா. இதுக்கு நடுவில் இன்னொரு ரிஷி பார்த்தா, கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணியேப்பா. அந்த கஜேந்திர வரதனை பார்க்க அவர் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சு. உடனே பகவான் அவ்வளவு அழகா காட்சி கொடுத்துட்டா. கரெக்டா கஜேந்திர மோட்சத்துக்கு எப்படி கருடன் மேல ஓடி வந்தாரோ அதே இது பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி மட்டும் தான். அது எல்லா கோவில்கள்லயும் உற்சவ சமயத்துல மட்டும்தான் சுவாமி கருடன் மேல வருவார். 365 நாளும் கருட சேவைனா திருவல்லிக்கேணியில மட்டும்தான். இந்த கஜேந்திர வரதர், இந்த வேதவல்லி தாயார பார்த்துட்டு இப்படி வந்தோம்னா அங்க கஜேந்திர வரதர் மூலவருக்கே கருடன் உண்டு. அந்த கருடன் மேல சுவாமி உட்கார்ந்துருப்பார். ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேனே. காணவர் வேழம் கையெடுத்தளர கரா அதன் காலினை கடுக. ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த கஜேந்திரனை காப்பாற்றத்துக்காக உடன் மேல ஓடி வந்து ஒருத்தர் அனுகிரகம் பண்ணாரே, அந்த வரதனை நான் கண்டது திருவல்லிக்கேணியில் அப்படின்னு சார் திருமங்கையார். இப்படி திருமலை வெங்கடநாதன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், ஆச்சரியமான அகோபிலம் நரசிம்மன், காஞ்சி வரதராஜன், அயோத்தியா ராமன், அஞ்சு திவ்ய தேச பெருமாளும் இருக்கும்படியான ஒரு திவ்ய தேசம் திருவல்லிக்கு. இவ்வளவு சக்தியான ஒரு திவ்ய தேசம், இதோட பெருமை முடிஞ்சதானா இல்லை. இவ்வளவு சிரேஷ்டம் அது இல்லாதபடிக்கு நாலு ஆழ்வார்கள் மீட் பண்ண ஒரு திவ்ய தேசம் திருவல்லிக்கு. வேற எந்த திவ்ய தேசத்துக்கும் இந்த மரியாதை கிடையாது. நிறைய ஆழ்வார்கள் மீட் பண்ண ஒரு இடம் அப்படின்னா முதல்ல திருக்கோவலூர் சொல்லுவோம். அங்கதான் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூணு பேரும் ஒரு ராத்திரியில மழைக்கு ஒதுங்கினா. மழை பெய்யறது நல்லது, அதுக்கு எங்கயா ஒதுங்கறதும் நல்லது, அப்ப பக்தி பண்ணா நல்லது. அப்ப பாகவதாலும் பக்கத்துல இருப்பா, சுவாமியும் வருவார். பாழா போன மழை பெய்யறது சபிச்சுட்டுனோம்னா அத எங்கயா சாக்கிறது தான் விழுவோம். காலை வந்து எங்கயா வெப்பம் அடிக்கும். எப்ப வேணா சுவாமியை தரிசனம் பண்ணணும்னா அவசியம், மழைக்கு தானே ஒதுங்கினா. மழைக்கு ஒதுங்கிடத்த சுவாமி தரிசனம் கிடைச்சதுன்னா சுவாமி எங்க வேணா எப்படி வேணா எந்த சமயத்துல வேணா எந்த ரூபத்துல வேணாலும் வருவார். அதை விட வசதி எது அப்படின்னா திருவல்லிக்கு. இந்த இடத்துல திருமழிச்சி ஆழ்வார் பல ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூணு பேரும் பார்த்தசாரதியை சேவிக்க வந்தார். பார்த்தசாரதி பக்கத்துல அந்த குளத்தங்கரை பக்கத்துல ஒரு குகை, இப்ப இல்ல ஊரே குகையா தான் இருக்கு. அந்த மாதிரி அந்த குகையில உட்கார்ந்து திருமழிச்சி ஆழ்வார் தியானம் பண்ண உள்ளுக்குள்ளேன்னு திவ்யமான தேஜஸ் வெளியில தெரியறது. அப்ப உடனே பொய்கை ஆழ்வார் இவாழ்லாம் பார்த்தா என்னடா அது, இப்படி மூணு இவ்வளவு பெரிய திவ்யமான தேஜஸ் வர்ற யாரும் உள்ள மகாத்மா இருக்காருன்னு சொல்லி இவா தியானம் பண்ண உள்ளுக்குள்ள திருமழிசை ஆழ்வார் இருக்காருன்னு தெரிஞ்சது. எத்தனை பேர் பாத்துக்கிட்டு திருமழிசை ஊர்ல திருமழிசை ஆழ்வார் சன்னதி உண்டு. ஜெகநாத பெருமாள் கோவில்ல மத்திய ஜெகநாதன் பேருது, ஆதி ஜெகநாதன் திருப்புல்லாணி, மத்திய ஜெகநாதன் திருமழிசை, அடுத்தது பூரி ஜெகநாதன். இந்த மூணு ஜெகநாதனையும் பாக்கிறது சிரேஷ்டம். திருபுல்லாணி ஜெகநாதன் படுத்திருந்திருப்பார் ஜம்மனு ஆச்சரியமா, அந்த தர்பசேன் ராமனே படுத்திருப்பார், உட்கார்ந்துருப்பார், இவரும் உட்கார்ந்துருப்பார், பூரி ஜெகநாதன் அவரோட அழகு. இந்த மூணு ஜெகநாதன் சர்வசிரேஷ்டம் தெரியவா சொல்றா. அந்த இடத்துல திருமழிச்சி ஆழ்வார் சொன்னது உண்டு. அந்த ஆழ்வார் இங்க தியானம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு அழகா. அப்ப மூணு பேரும் குக வாசல நின்று பார்கவ முனீந்திரரே சுகந்தானோ அப்படின்னு கேட்டார். பார்கவ முனிவருடைய குமார் இவர், அதனால பார்கவ முனிக்குமாரனே சுகந்தானோ அப்படின்னு கேட்க உடனே உள்ளேந்து திருமழிச்சி ஆழ்வார் திவ்ய திருஷ்டியில பாதுட்டா, பொய்கை பூதம் பேயாழ்வாரே நலம்தான் அப்படின்னு சொல்ல, நாலு ஆழ்வார்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே சமயத்துல சேவிச்ச ஒரு பெருமாள் நம்ம பார்த்த சாரதி. நாலு ஆழ்வார் ஒன்னா பக்கத்து பக்கத்துல வந்து நின்னு சேவிச்ச ஒரே ஒரு பெருமாள்னா பார்த்த சாரதி மட்டும்தான். எந்த திகதேச சுவாமிக்கும் எந்த பாக்கியம் கிடையாது. ஆண்டாளும் பெரியாழ்வாரும் சேர்ந்து வடபத்திர சாயி சேவிச்சிருக்கா, ஆண்டாளும் பெரியாழ்வாரும் சேர்ந்து ரங்கநாதனை சேவிச்சிருக்கா, முதலாழ்வார்கள் மூணு பேரும் சில சில திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இருந்து சேவிச்சிருக்கா. தொண்டடி படியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் சமகாலத்தவா அவ அழகா ரங்கநாதனை சேவிச்சிருக்கா. நாலு ஆழ்வார்கள் சேவிச்ச ஒரு சுவாமி அப்படின்னா பார்த்தசாரதி சுவாமி. அப்படி ஆழ்வார்களும் அனுபவிச்ச ஒரு சார் பார்த்தசாரதி. சரி, ஆழ்வார்களோட முடிஞ்சுதானா இல்லை. ஆச்சரியமா கேசவ சோமயாஜின்னு ஒரு பாகவதஸ்தரம், அவருடைய மனைவி காந்திமதி அப்படின்னு பேர். ஆச்சரியமா அவ வடமா ஹாரீத கோத்திரத்தை சேர்ந்தவா, அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தது. அப்ப அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணா குழந்தை பிறக்கும். தசரத சக்கரவர்த்தி இது பண்றாரு, புத்திர காம இஷ்டி, புத்திரன் வேணுன்றதுக்காக பண்ணக்கூடிய யஜ்யத்துக்கு புத்திர காமேஷ்டி யஜ்யம் அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் கூட உண்டு, அறிவே தெரிஞ்சதா கிடையாது, பண்றதுக்கும் ஆள் கிடையாது. டாக்டரை நம்புற காலமாயிரு, வேத மந்திரங்கள் ரிஷிகள் யஜ்யங்களை காட்டிலும் டாக்டர்கிட்ட போனா சொல்லணும். ஏன்னா யஜ்யத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாவா கொஞ்சம் குறைச்சிக்கப்படாதான்னு சொல்லுவான். ஆனா வைத்தியத்தை ஒன்றும் பேசவே முடியாது. அப்போலோ எல்லாம் போயாச்சு அப்படின்னு அவ சொல்றது தானே, இதான் பேச முடியும் நினைக்கிறேன். அவ சொல்றதுதான் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். என்ன வியாதியோ என்ன ட்ரீட்மெண்ட் நமக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை. ஆனா வைத்தியம் மேல வாழால் அடுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல். குலசேகர ஆழ்வார் சொல்ல என்ன ஆகட்டும், எத்தனை வருஷம் வேணா ஆகட்டும், அந்த பேஷண்ட்டுக்கு வைத்தியம் மேல இருக்க ஒரு காதல் இருக்கு. அம்மா அம்மா சினிமாக்காரன் கூட சொல்லாத ஒரு காதல், வைத்தியம் மேல நோயாளி வைக்கிற காதல். ஆழ்வார் சொல்ல அது போல உன் மேல நான் காதல் வச்சிருக்கேன். அந்த வைத்திய செத்தே போயிருப்பார். தாத்தாக்கள்லாம் சொல்லுவார், இதெல்லாம் ஒரு வழியா, ஒரு அந்த காலத்துல நான் கஷ்டப்பட்டேன், ஒரு வைத்தியர் போய் பார்த்தேன், ரெண்டே ரெண்டு நாள் மருந்து விடுவேன் கம்ப்ளீட்டா சரியாயிருக்கு. உடனே நான் சொல்லுவா அப்படியே அந்த அட்ரஸ் கொடுங்க, அவர் போய் எவ்வளவு நாள் ஆச்சு, வைத்தியர் போனவர்கள் கூட அவர் மேல இருக்கிற காதல் போகல பாருங்க. வாழால் அடுத்து சுடியும் மருத்துவன் பார் மாளாத காதல், மீளாத காதல், மீள மாட்டேங்கிறோம் அப்படி ஒரு காதல். அந்த மாதிரி கண்ணந்த புத்திரகாமேஷ்டி அக்னம் எல்லாம் நீங்க தெரியறது எனக்கு தெரிஞ்சு நன்னா பண்ணது தசரத சக்கரவர்த்தி தான். நிறைய பேர் பண்ணிருக்கா, ரொம்ப சமிருத்தியா பண்ணது தசரத சக்கரவர்த்தி மட்டும்தான். அவர் அந்த மாதிரி ஒரு புத்திரகாமேஷ்டி அக்னம் பண்ணணும்னு சொல்லி பிருந்தாரண்யம் திருவல்லிக்கேணி வந்து அவர் மனைவி, அவர் பேர் கேசவ சோமியாஜி, அவர் மனைவி பேர் காந்திமதி, ரெண்டு பேரும் வடமா மாசா அவகா யஜ்யம் எல்லாம் பண்ணா. யஜ்யம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி இருந்தா அப்ப சொப்பனத்துல பார்த்தசார இருந்தா, நானே உனக்கு குழந்தையாக பிறக்கிறேன்னு வரம் கொடுத்தார். அதே மாதிரி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. திங்கள வருஷம் சித்திர மாசம் பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த இடம் ஸ்ரீ பெருந்தது. வேற யாரும் இல்ல, ஸ்வயம் சுவாமி ராமானுஜர். ரொம்ப ஆச்சரியம், அதே சித்திரை அதே பஞ்சமி தான் ஆதிசங்கர பகவத் பாராளு தத்துவத்தை ரெண்டு இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம். ஆனா ரெண்டு பேருடைய திதி மாசம் ஒன்று வருஷம் வேற, ஆதிசங்கர் முன்னாடி ராமானுஜர் இப்பதான். 2017 ராமானுஜரோட 1000வது திருநட்சத்திரம் சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் பிறப்பினாலே வைஷ்ணவன் இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மார்த்தா கன்வெர்டன் வைஷ்ணவன் அப்படி வேணா சொல்லுவான். நாங்கள் எதுக்கு சொல்றேன்னா, ராமானுஜர் ஸ்மார்த்தாவுக்கும் ஆகும், ஆதிசங்கர பகவத்பாதா வைஷ்ணவாளுக்கும் வேணும். எல்லா ஆச்சாரிய புருஷாலும் பெரியவா தான் வந்தா, யாரா இருந்தாலும் ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு கடமைப்பட்டிருக்கும். ஆதிசங்கர பகவத்பாதா வந்து புத்த தர்மத்தை புத்த மதத்தை தொடர்த்தி அடிக்கலையோ, இன்னைக்கு வேதம் இருக்காது, சகஸ்ரநாமம் இருக்காது, நம்ம கோவில்ல போய் சொல்லி அர்ச்சனை எல்லாம் பண்ணவே முடியாது. ஆதிசங்கர பகவத்பாதர் வந்து பிரம்ம சத்தியம்னு ஒரு வார்த்தை சொன்னாரோ இன்னைக்கு வேதம் ஜீவிக்கணும். ஏன்னா புத்த மதத்துல பகவான் உங்களுடைய சூன்யம், அதனாலதான் தோத்து போயிடுச்சு மதம். புத்த மதம் ஏன் ஜெயிக்கிறேன்னா, எல்லா சூன்யம் அப்படின்னா பயமா இல்ல இருக்கு, பெரிய பயம். நல்ல பிரம்ம சத்தியம் அப்படின்னா சங்கர பிரம்மம் உண்டு சத்தியம் நிரூபணம் பண்ணது ஆதிசங்கர பகவத்பாதர். பெரிய ஒரு 32 வயசுக்குள்ள பாரத தேசத்தையும் ஒரு கலக்கு கலக்குதான், ஒரு பெரிய சுனாமி, பக்தி சுனாமி அப்படிதான் நான் சொல்றேன். 32 வருஷம் தனி ஒருத்தனா நின்று காஷ்மீர்லேருந்து கன்னியாரி இந்த டெத்துல அந்த எண்டு பாரதத்துடைய ஃபுல்லா 32 வயசுக்குள்ள சுத்தான் ஒரு மகாத்மான ஆதிசங்கர பகவத்பாதா தான். வேற யாரும் கிடையாது, வேற யாரும் முடியாது. அம்மாவெல்லாம் புத்தி விட்டு என்ன தைரியம், சின்ன குழந்தை சங்கரன்ற ஒரு குழந்தை நீங்க ஆதிசங்கர பகவத்பாதர சத்தியமா சிவபெருமானுடைய அம்சமா இல்லாம ஒரு காரியம் பண்ணவே முடியாது. நாலு பக்கமும் மடங்களை ஸ்தாபிதம் பண்ணி கிழக்கு கொண்டு மேற்கு கொண்டு தெற்கு கொண்டு எல்லா பக்கம் நிறுத்தி வச்சுட்டாரு. இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்குன்னா சத்தியமா ஆதிசங்கர் பகவத் பாதிரி பரமானுகிரகம், இல்ல மாற்றமே கிடையாது. அவர் சொன்ன அகம் பிரம்மாஸ்மி தத்துவத்தை பின்னாடி வந்து ரொம்ப குழப்பிட்டார், அதனால ராமானுஜ அவதாரம் சரணாகதி பண்ணு, அனாவசியமா யோசிக்காதே, நீ தெய்வம் நினைச்சு குழம்பாதே, மண்டையை போட்டு உடச்சுக்காத, நீ பகவான் காலில் விழு, நீ ஜீவாத்மா பகவான் திருவிழா விழுந்துட்டேன்னா நீ வைகுந்தம் போவா. இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் பத்தி எங்க சொல்லணும்னா வைகுந்தத்துல அங்க சொல்ற சுவாமி அகம் பிரம்மாஸ்மி. இப்ப ஜீவன் கேட்கலாம், நான் தத்துவமசி, நான் என்ன ஹாப்பினஸ்ல இருக்கேனோ என்ன ஆனந்தத்துல இருக்கேனோ அது உனக்கு இருக்கு, நீ நானும் ஒண்ணு. ஏசி நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கோம், ஒரு ஏழை நிக்கிறான், ஏசி ஒண்ணு பாஸ் உட்காந்து இருக்கா, டியூன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், கூட்டு திட்டு திட்டு ரைட் லெஃப்ட் ரைட் வாங்குற, என்னதான் வாங்கினாலும் நீ ஏசி டியூனுக்கு போயிட்டு இருக்கணும். இவர் திட்டு திட்டு திட்டினாலும் இவர் அனுபவிக்கிற ஏசி காத்து டியூனுக்கு கொண்டு, அந்த மாதிரி வைகுண்டத்துல எல்லா ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கு என்ன சொல்லும், அவருக்கு கவலை கிடையாது, அவருக்கு வயசு கிடையாது, அவருக்கு பசி கிடையாது, அவருக்கு தூக்கம் கிடையாது, அவருக்கு டென்ஷன் கிடையாது, அவருக்கு எதுவுமே கிடையாது, அங்க இருக்க ஜீவனுக்கும் கிடையாது. அதனால அகம் பிரம்மாஸ்மி தத் தோமசி, நான் என்ன அனுபவிக்கிறேனோ அது உனக்கும். அது ரொம்ப குழப்பிட்ட, அதனால ராமானுஜ அவதாரம் பண்ணி சரணாகதி தத்துவத்தை லோகத்தை நிறுவனம் பண்ணார். 120 வயசு இருந்தார் சுவாமி ராமானுஜ. பெரிய ஒரு புரட்சிக்காரர், ஜாதி எல்லாம் உடச்சரிஞ்ச ஒரு மகாத்மா. அதனாலே நம்ம மகாத்மாக்கள் யாரும் ஜாதியை பிடிச்சு அலையவே இல்லை. ஆதிசங்கர பகவத்பாதரோ சுவாமி ராமானுஜரோ மத்வாச்சாரியாரோ ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவோ ஒன்னும் தெரியாத கூட்டம்னா ஜாதி 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 நடந்துச்சு. நன்னா விவரம் தெரிஞ்ச மகாத்மாக்கள் ஜாதியை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நன்னா ஞாபகம், பெரிய புரட்சி பண்ணி எல்லாரையும் பகவத் திருவடியில கொண்டு போய் சேர்த்தவர் ராமானுஜர். நான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்ல, எல்லா ஜனங்களும் மோட்சம் அடையட்டும், திருக்கோஷ்டூர் கோபுரத்து மேல ஏறி ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னார். அப்ப திருக்கோச்சி நம்பி சொன்னார், அந்த எம்பெருமான் நீர்தானோ, தெய்வத்துக்கு தான் இந்த குணம் உண்டு, அந்த தெய்வம் நீதானோ அப்படின்னா. சத்தியம் பார்த்த சாரதியும் அந்த தெய்வம், பார்த்த சாரதியும் ஆதிசேஷனும் கலந்த கலவை ராமானு. சிலதெல்லாம் பகவத் அவதாரம், சிலதெல்லாம் பாகவத அவதாரம், ரெண்டு மிக்ஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? பகவானுடைய காரண்யம் பாகவதாருடைய சொத்தை, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்குனா வர்ணிக்கவே முடியாது. அப்படி நமக்கு ராமானுஜனால் வந்தது நம்முடைய பார்த்தசாரதி தான். நமக்கு ராமானுஜனை தந்ததும் பார்த்தசாரதி பெருமாளால் தான். திருவல்லிக்கேணி திவ்ய தேசம் அர்த்தன சக்தி ஸ்ரீ ராமானுஜர், அது கூட ஒரு 1000 வருஷம் பின்னாடி சொல்லிடுவோம். சுவாமி விவேகானந்தர் ரொம்ப பக்கத்துல வந்த ஒரு மகாத்மா. விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டுக்கு போனார், அந்த ஸ்பிரிச்சுவல் ஜெயின்ஸ் ஆஃப் இந்தியான்னு பேசினார். அவர் சொல்லும் போது சொன்னார், சங்கரனுடைய நாலேஜ் ரொம்ப பெருசு, வர்ணிக்கவே முடியாது. ராமானுஜருடைய கருணை எல்லையே கிடையாது, இப்படிதான் பேசினார். இதுக்கெல்லாம் அவெல்லாம் அசந்து போய் நின்றுருந்தார். சங்கரையும் ராமானுஜரை பத்தியும் தான் அமெரிக்காவிலே பேசினார். அவ்வளவு அழகாக என்ன ஆச்சரியம்னா, நம்ம நாட்டை இங்கிலீஷ்காரா ரூல் பண்ணிட்டு இருந்த சமயத்துல அவ இடத்துல போய் அவ பாஷையில நம்முடைய தர்மத்தை நிர்மாணம் பண்ணார் பாருங்க சிங்ககுட்டி. அதுதான் இங்கிலீஷோட பிரயோஜனம், அவன் இடத்துல போய் போட நீங்க எல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு தூக்கி அடிச்சாரு பாருங்க. அப்ப அங்க இருக்க நியூயார்க் டைம்ஸ் அவெல்லாம் எழுதினான், இங்கிருந்து நம்ம எல்லாம் போய் இந்தியாவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பரப்புறோம்னு மிஷினரி அனுப்புறது அபத்தம். அங்கேந்து வந்த ஒரு சின்ன சன்னியாசிய இந்த போர்டு போடுறான்னா அங்க இருக்கிற எத்தனை பேர் இருப்பா? இனிமேல் நம்ம எல்லாம் இனிமேல் இந்தியாவுக்கு மிஷினரிஸ் அனுப்பாத வரைக்கும் உத்தமம்னு அங்க இருக்கிறதா எழுதி, அவ்வளவு சிரேஷ்ட விவேகானந்தர். விவேகானந்தர் அங்கேருந்து கடந்த செய்தார். அவருடைய ஃப்ரெண்ட் இங்க இருந்த இன்னைக்கும் பார்த்தசாரதி கோவில் தான் அழகா பெருசா கல்வெட்டு அடிச்சு வச்சிருக்கா. விவேகானந்தர் எழுதுங்க, அப்ப எழுதிருக்காரு, நீ இப்ப லெட்டர் கிடந்தோம் நேரப்போ இந்த பார்த்தசாரதி காலில் விழு, இந்த பாரத பூமியுடைய ஜனங்கள் எல்லாரும் துக்கத்திலேருந்து விடுதலை அடையணும், ஏழைகள் நல்லபடி அடையும், எல்லாருடைய நிவர்த்தி அவர் தான் சரி பண்ணுவார், கீதை சொன்ன அவர் தான் நமக்கு கதி, அவர் காலில் இப்ப போய் போய் அவர் காலில் விழு, இந்த தேசத்தை காப்பாற்றணும் அப்படின் கதறி எழுதி போய் பாருங்க, நாளைக்கு கூட போய் பாருங்க. பார்த்தசாரதி விவேகானந்தர் வரைக்கும் அனுபவிச்ச உருத்த நம்ம பார்த்தசாரதி, பாகவதம் முதற்கொண்டு எல்லாரும் சொன்ன உருத்த பார்த்தசாரதி. சரி, மயிலாப்பூர் அப்படியே மார்க்கெட் போறது, அப்படியே நடந்து நடக்கிறது, அப்படி பீசாங்கடைக்கு போறது, பீசாங்கடை அப்படி பார்த்து அப்படியே நடந்து வந்தா அப்படி விவேகானந்தர் இருந்து விட அப்படி லட்சம் கட் பண்ண அப்படியே பாருங்க. அது கூட இப்படியே பண்ணல, நீங்க குறிச்சு அவ்வளவு தூரம் கூட சுத்தப்படல. கூப்பிடுற தூரத்துல பார்த்தனுக்கு சாரத்தியம் பண்ண சுவாமி இருக்கும்போது நம்மையே வாழ்க்கையை பத்தி கவலை. யார் பார்த்தனுக்கு சாரதியோ அவரே தான் நமக்கும் சாரதி. நம்ம அத்தனை பேருமே பார்த்தன், ஜீவர் அத்தனை பேருமே பார்த்தர்கள், பெருமாள் சாரதி. அந்த சாரதி நம்மை ரட்சிக்க இருக்கா, அதனால இறுக்கி பிடிச்சுக்கோங்க பார்த்த சாரதி. ராமானுஜனை தந்த பார்த்த சாரதி, நாலு திவ்யதேச பெருமாள் இருக்கும்படியான பார்த்த சாரதி, விவேகானந்தர் கொண்டாடின பார்த்த சாரதி, மகாகவி பாரதியாருக்கு மோட்சம் தந்த பார்த்த சாரதி, அதெல்லாம் கூட பின்னாடி பார்த்துக்காரு. பாரதி நிஜமாவே எனக்கு அதனாலே பார்த்தாரு விசேஷ ஒரு பிரீதி, யாருமே கண்டுக்கலையே. அசாத்தியமான ஒரு பிராமணன், பிராமணால தீரியமா எதிர்த்து நின்ற ஒரு பிராமணன், எல்லாத்தையும் வடச்செறிஞ்ச ஒரு பிராமணன், எல்லாரும் ஒன்னதான் சாதிகள் இல்லை அடிப்பாப்ப, என்ன தைரியம். பாம்பு பூனையை வச்சுட்டு ஜாதி ஒண்ணுமில்லைன்னு சொல்றதா ரொம்ப தைரியம். அது அந்த காலத்துல என்ன வார்த்தைகள் இன்னைக்குதான் கொண்டாடுகிறது. அன்னைக்கு அந்த மகா கவிஞனை கொண்டாடுறதுக்கு மனசு இல்லையா, பயமா, ஆசை இல்லையா, தெரியல. முறுக்கு மீசை வச்சிருந்த முண்டாச கட்டி என்ன தைரியம், என்ன வார்த்தைகள். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கூர் காட்டில் செந்திடை வைத்து வெந்து கனிந்தது காலம். ஒரு சின்ன தீப்புரி அக்னி குஞ்சு என்ன ஒரு பாவம், ஒரு அக்னி குஞ்சா யாருக்கா யோசனை வரும், அதெல்லாம் பாரதிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அக்னி குஞ்சொன்று கண்டு, அது சின்ன குஞ்சு, காடு சத்தரிகர் சத்தரிகர் என்ன பாரதியிலே இன்னும் இருக்கு, என்னவானா இருக்கட்டும், எப்படி என்ன பாரதியோட கவிதைகள் என்ன வேணா பேர் எப்படி பேசியிருக்கார், என்ன வாக்கை குருவி எங்கள் ஜாதி, என்ன மனசு, என்ன தைரியம். இந்த கார்ட்டூன் ஒண்ணு இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே பாரதி, அதுக்கு மேல கார்ட்டூன் ஒரு கான்செப்டே கிடையாது. அவர் தான் அந்த பத்திரிகையில அழகா ஆச்சரியமா கோசெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வரேன்னு சொல்லி ஆர்டிஸ்டிக் வரைய சொல்லி கார்ட்டூன்ற ஒன்றத்தை கொண்டு வந்தது மகாகவி பாரதியார். அதுக்கு மேலாம் கார்ட்டூன்ல பெருசா யாருக்கும் தெரியாது, ரெண்டா பாரதி படம் வாங்கி பாருங்க, அதெல்லாம் பாருங்க, தப்பே கிடையாது. அப்படியே பாரதிய நிஜமாவே கண்ணாடி கொண்டு வந்து சொல்றேன், என்ன அழகு அத்வைத கேள்வி கேட்கிற மாதிரிலாம் பாட்டு உண்டு, எல்லாமே பொய்யோ நானும் சொப்பனமோ, அப்ப இது சத்தியமா இது பொய்ய, ஜெகத் மித்தியான வார்த்தைக்கான பாட்டு அது. ஜெகத் மித்தியான எப்படி எல்லாமே பொய்யா, நானும் பொய்யா, இதுவும் பொய்யா, ரொம்ப அழகான ஒரு கேள்வி, ஆத்ம ஞானத்துடைய ஒரு கேள்வி. பாரதியாரெல்லாம் அசாத்தியமான ஞானி, ஞானி கோபி, விசேஷமான கோபி, இல்லாடி தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. தேசபக்தியும் பகவத் பக்தியும் இணைஞ்ச ஒரு ஆள் பாரதி, இல்லாட்டா தீராத விளையாட்டு பிள்ளை யார் சொல்ல முடியும், சின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்னும் பொழுது தட்டி பறிப்பான், அந்த புதுச்சேலை தமிழ் புழுதி வாரி இறைத்து கிருஷ்ணலீலாவ இதை விட அழகா யாரும் வர்ணிக்க முடியும், தமிழ் கொஞ்சம் 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 வர்ணிச்சிருக்காரு. அப்ப ஆச்சரியம், அந்த பாரதி யாருமே கண்டுக்கல, பார்வசாரி அண்ணுங்க இதுக்கு மேல நான் இங்க இருந்தா கஷ்டம், பாத்தசாரதியுடைய யானைக்கு பொறுக்கல, பேர்பட்ட மகாஜன் இந்த பாடு விடுத்துறாங்க, அதனால ஓங்கி ஒரு ஆசீர்வாதம் பண்ணல, அடிக்கவே இல்லை, தாங்க முடியாது, ஓங்கி ஒரு ஆசீர்வாதம், சக்குன்னு மோட்சம் அடைஞ்சுட்டாரா இல்லை. பார்த்தசாரதி தான் நம்ம பாரதிக்கும் மோட்சம் கொடுத்தான், அவ்வளவு உசத்தி பார்த்தசாரதி, ஆதிகாலத்திலேருந்து பாரதி வரைக்கும் அனுகிரகம் பண்ண பார்த்தசாரதி நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார். இந்த தீபாவளி பார்த்தசாரதியோட கொண்டாடும், இந்த தீபாவளியை பார்த்தசாரதி இறுக்கி பிடிச்சுக்கோங்க, இந்த தீபாவளியிலிருந்து உள்ளுக்குள்ள அஜ்ஞானம் அழிஞ்சு போகட்டும், பார்த்தசாரதின்ற விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, இனிமேல் ஆனந்தம் ஒண்ணுதான். பார்த்தசாரதியை சொல்லணும்னா ஏன்னா அவர் ஏரியாக்குள்ள இருக்கு, அவருடைய மகாத்மியம் தெரியணுமா இல்லையா, அந்த மகாத்மியம் தெரிஞ்சாதானே யோர்த்த சுவாமிகளாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், நம்ம பக்கத்துல இருக்கிற சுவாமி அனுகிரகம் பண்ண அறுபது அறையாவது பண்ணிட போறோம், இங்கேயிருந்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு பண்ணி இங்கேருந்து பத்ரிகாசிரமம் போனா என்ன அனுகிரகம் கிடைக்குமோ அது 10 பைசா செலவு இல்லாம போய் பார்த்தசாரதியை பார்த்து வாங்க, அதுவும் வெங்கடநாதனே இங்க கிருஷ்ணனா வந்திருக்கனால ரெண்டாவது திருப்பதியின் பேர் உண்டு பார்த்தசாரதி, கொரடா கணிக்கங்க என்ன ஜோ என்ன அலங்காரம், அதனால ரொம்ப விசேஷமான ஒரு சுவாமி நம்முடைய பார்த்தசாரதி, கூப்பிடுற தூரத்தில் அது ஒரு பாக்கியம், ஏதோதோ காரணங்களுக்காக வந்து தங்கியிருக்க, ஆனா அதனுடைய பரம பிரயோஜனம் பார்த்தசாரதி தரிசனம், கபாலீஸ்வரர் பக்கத்தில் இருக்க கூப்பிடுற தூரத்தில் அதெல்லாம் நடக்கட்டும், மார்க்கெட்டுக்கு போங்க எல்லாம் பண்ணுங்கோ, வேலைக்கு போங்க, உதர போஷணம் வயிற்று பழப்பு, ஆனா எல்லாம் விட இந்த வருஷம் என்ன பண்ண அப்படின்னா இதோ பார்த்தாரதியை பார்த்தேன், இந்த தீபாவளி என்ன ஸ்பெஷல் பார்த்தாரதியை பார்த்தேன், இதெல்லாம் தான் சந்தோஷம் சத்தியம். கடைசி காலத்தில் என்ன ஆச்சுன்னா அதே பார்த்தாரியை எழுச்சிருக்கேன், அந்த ஒரு காலத்திலேயே மோட்சத்தை அடைஞ்சிடும், அதனால உடம்பு நன்னா இருக்கும்பொழுது, நாடி நம்ம நன்னா வேலை செய்யும் பொழுது, மனசு நன்னா இருக்கும்பொழுது, அப்படியே அங்கே இருந்து சுத்தி வேலை இருக்க போது அப்படியே பார்த்து சாரு எட்டு பார்த்துது எப்பெல்லாம் தோன்றதோ ருட்டீனா வச்சுக்கோ. இப்போ திருவனந்தபுரம்லாம் போனோம்னா அங்கே இருக்கவாங்க டெய்லி பத்மநாபர் பார்க்க ஒரு ருட்டீன், அது நம்ம டெய்லி பார்க்கணும், அவ்வளோதான் ஒரு அசங்க போடணும், நீ பத்மநாபர் பார்க்க பத்மநாபா ரட்சிக்கணும்னா போகணும் ஆள், ஆனால் ருட்டீன் இந்த ஆழ்வார்த்தம் இருக்கவாங்க டெய்லி ஆழ்வார் போய் பார்க்கறது ஒரு ருட்டீன், அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கணும். இவ்வளவு நாள் போகலேன்னு நான் சொல்லல, இனிமேல் இன்னும் எதுக்கு சொன்னா பக்கத்தில் இருக்க பார்த்தசாரதி மகிமதுரை என்ன அனுபவிக்க முடியுமே, இன்னும் அவருடைய பலம் தெரியும்பொழுது ஓ இவ்வளவு பெரிய சுவாமி இத்தனை வசதி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்த வரும் இல்லையா, அதுக்காகத்தான் இன்னைக்கு பார்த்தசாரதி வைபவத்தை சொல்ல, நாளைக்கு காத்தால தீபாவளியை பத்தி சொல்லப்படும், சாயங்காலம் குலசேகர ஆழ்வாரை பத்தி சொல்லப்படும், இந்த இடத்துல சத்தங்கத்தை ஏற்பாடு பண்ணதும் பார்த்தசாரதி அனுகிரகம் தான், பார்த்தசாரதி தான் பிடிச்சி பிளான் பண்ணி இங்கே விருதுநகர் தூத்துக்குடி குற்றங்களை பிடிச்சு கொண்டு இங்கே உட்கார வச்சு என்னையும் மெட்ராஸ் இருக்க வச்சு பிடிச்சி கொண்டு இங்கே வச்சார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சத்தங்கத்தை பிளான் பண்ணது என்னைக்கோ பார்த்தசாரதி பிளான் பண்ணிட்டார், இப்பதான் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தான் நமக்கு, ஆனா அப்போதைக்கு இப்போதேன்ற மாதிரி இப்போதைக்கு அப்போதே எல்லா ஏற்பாடும் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணது அந்த பார்த்தசாரதி, அந்த பார்த்தசாரதி நம்முடைய வாழ்க்கைக்கும் காரணம். Radhe Krishna Krishna Radhe 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 Krishna Radhe Radhe Krishna 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 Krishna Radhe Jai Sadguru Maharaj Ki ಭಾಗವದಲ್ಲೂ ಜೈ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ
ಗೋವಿಂದ
ಜೈ ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಆಳ್ವಾ ತ್ರಿವಿಡಿಗಳೇ ಶರಣ ಆಂಡಾಳ್ ತ್ರಿವಿಡಿಗಳೇ ಶರಣ ಎಂಪೆರುಮಾಣ ತ್ರಿವಿಡಿಗಳೇ ಶರಣ ಸರ್ವಂ ಗುರುವಾರ್ಪಣಂ ಜೈ ಶ್ರೀ ರಾಧೇ ಕೃಷ್ಣ ಸತ್ಸಂಗ ಕೀ
ಜೈ
ಜೈ ಶ್ರೀ ಪೂಜ್ಯ ಶ್ರೀ ಶ್ರೀ ಅಮ್ಮಾವುಕ್ ಜೈ ಶ್ರೀ ಭಾರತ್ ಮಾತಾ ಕೀ
ಜೈ
ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು ಸಾರ್ದಿ ಸ್ವಾಮಿಕಿ ನಾಳೆ ಪತ್ರ ನಾಳೆ ಪತ್ರ 10 ಮಂದಿ ಎಲ್ಲರೂ